மண்ணுமாறு பொருந்திய மாறும் புகழ்மிக்க வாமண்டு மாறும் அடிப்பணியும் செய்தனர். பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பற்பனத்திகள் பைங்கழமுந்தன் பல்லவமே விரல் பாவனமாகிய பைந்துவராறு பதிந்த மருங்கழகு முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகு முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருகநிலாவழகு கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகம் காரிசுதங்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வழிவழகு என் இதயத்துடனா இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா ஜன்மாத்தோன்வயாதி தர்ம புரோஜித கைதவோத்ர பரமோ நிர்மஸ்தராணாம் ததாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவகம் தாபத்ரயோத்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி க்ருதே கிம் வா பரைரீஸ்வரஹ சத்யோ ஹ்ருத்ய வருத்யதேத்ர க்ருதிபிஹ சுஶ்ரூஷுபிஹ தக்ஷணாத் நிகம கல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகமுகாத் அம்ருத த்ரவ சம்யுதம் சிவத பாகவதம் ரசமாலயம் முஹுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ யம் ப்ரவ்ரஜந்த மனுபேதமபேத க்ருத்யம் த்வைபாயனோ விரஹ காதர ஆசுவாவ புத்ரேதி தன்மய தயா பரவோ அபிநேதுஸ்தம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வ்யாஸம் ததோ ஜயமுதீரயேத். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம் வசுதேவ சுதம் தேவம் கம்ச நானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஏற்றி மனத்து எழு ஞான விளக்கு இருளனைத்தும் மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனும் காணகின்றான். போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே. ஆச்சாரியன் பெருமையே சுவாமியே நினைச்சாலும் கூட பேச முடியாது. பகவானுடைய பெருமையை கூட ஸ்ரீமத் ராமாயணம் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்லி முடிச்சொல்லாம். குரு மகாத்மியம் சொல்லி மாளாது அப்படின்னு தெரியவா சொல்லலாம். பகவான் கிருஷ்ணாவதாரத்தை சுவாமிக்கு எப்படா திருப்தி வந்தது அப்படின்னா, அவன் கீதாச்சாரியனாய் இருந்து கீதை சொல்லும் பொழுதா சுவாமிக்கு பூரண திருப்தி. அப்பதான் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு சுவாமி உபதேசம் பண்ணிட்டா. அப்ப பகவானுக்கு அப்பாடா நான் இந்த லோகத்திலே என்னுடைய தான் அவதாரத்தை முடிச்சுட்டு போனா கூட இந்த பகவத்கீதை ஜனங்களை ரட்சிக்கும்னு கிளம்பினாராம். அதனாலதான் கீதாச்சாரியம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி அந்த கீதாச்சாரியனா இருந்த பொழுது சுவாமிக்கு கிடைச்ச ஆனந்தம் அத்தனை சக்தியா இருந்ததா. அதனாலே பகவானே கூட ஆச்சாரியனா இருக்கதான் ஆசைப்படுறான். அர்ஜுனன் கூட கும்பழகா பார்ப்பனிய தோஷ உபகத ஸ்வபாவக பிரச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாக யஸ்ரேயஸ்யா நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தே அகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு பகவான் காலில் கிருஷ்ணா எனக்கு வழி தெரியலையப்பா, நீதான் எனக்கு வழி காட்டணும், ஏன்னா நான் உன்னுடைய சிஷ்யன், நீ என்னுடைய ஆச்சாரியன், நான் உன்னுடைய தாசன், நீ என்னுடைய எஜமானன், நான் உன்னுடையதான அடிமை, நீ என்னுடையதான சுவாமின்னு காலில் விழுந்த பிறகுதான் சுவாமி அத்தியாச்சரியமா பகவத்கீதையை சொன்னார். அதனாலே சகல விதத்திலையும் ஆச்சாரியம் ஏற்றம். அதனாலதான் நிகமானந்த மகாதேசிகர் சொல்றார், ஏற்றி மனத்து எழில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனும் காணகின்றான். நம்ம ஹதயத்திலே அஜ்ஞானம் நன்னா உட்கார்ந்து இருக்கு. ஒரு அஜ்ஞானம் இல்லை, ஒரு 1000 கோடி அஜ்ஞானம், விபரீத ஜானம். ஞானத்திலேயே அஜ்ஞானம், விஜயானம், மெய்ஞானம், விபரீத ஜானம் எல்லாம் உண்டு. விபரீதமா நினைக்கிறது சரியா இருக்கிறது, விபரீதமா அர்த்தம் பண்ணிக்கிறது, வேதத்தை குதிருஷ்டியா அர்த்தம் பண்ணிக்கிறது, இப்படிலாம் உண்டு. அந்த மாதிரி நிறைய அஜ்ஞானங்கள்ல நாம மாட்டின் இருக்கோமா? இத்தனை அஜ்ஞானங்களும் மாறணும் அப்படின்னா ஒரே ஒரு ஞான விளக்கு ஏற்றினா போதும். வீடு முழுக்க இருட்டா இருக்கு, நிறைய விளக்கு ஏற்றணும் இல்லையா? ஒரு விளக்கு ஏற்றினாலே அது முழுக்க அந்த வெளிச்சம் தரும் இல்லையா? அதுபோல ஏற்றி மனத்து எழில் ஞான விளக்கை இருள் அனைத்தும் மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனும் காணகின்றார். அந்த பிரத்யுபகாரம் யாருமே ஆச்சாரியனுக்கு பண்ண முடியாதான், சுவாமிக்கு கூட பண்ணிடலாமா? ஏதோ வேண்டி போ சுவாமி கிட்ட, அப்பா அந்த மாதிரி பிள்ளைக்கு வாழை கிடைக்கணும், இல்லாட்டி குழந்தை பிறக்கணும், இல்லாட்டி வியாதி சரியாகணும், இது சரியானா இது பண்றேன் அப்படின்னு சுவாமி கிட்ட பிரார்த்திச்சுப்போம். சரியான உடனே அந்த பிரார்த்தனை பண்ணிடுவோம். ஆனா அது மாதிரி கூட ஆச்சாரியிடத்திலே பண்ண முடியாதாம். மாயனும் காணகின்றான், ஒரு கைமாறு மாயனும் காணகின்றான். என்னதான் பண்ண முடியும் அப்படின்னா தேசிகர் சொல்றார், போற்றி உகப்பது அவளை கொண்டாடி மகிழலாம், புந்தியில் கொள்வதும் அவளை ஹதயத்தை வச்சு தியானம் பண்ணலாம், தொங்கு புகழ் காற்று வளர்ப்பது அவள் பெருமையை லோகத்தில் பிரகடனம் பண்ணலாம். இவ்வளவும் பண்ணா கூட சற்றல்லவோ எண்ணம் பெற்றதற்கே, இவ்வளவும் நம்ம பண்ணி அவளை தியானம் பண்ணி அவள் பெருமையை பேசி அவளை கொண்டாடினா கூட அவள் நமக்கு பண்ண அனுகிரகத்துக்கு நம்மளாலே பிரத்யுபகாரம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல. அத்தனை வசதியா ஆச்சாரிய வைபவம் ஸ்ரீமத் பாகவதம் முழுக்கவே குரு பரம்பரையா வந்திருஷ்யம். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமனு மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அழகான ஒரு ஸ்லோகம், லக்ஷ்மிநாதனிடத்திலிருந்து ஆரம்பிச்சு அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா. பாகவதம் முழுக்கவே குரு பரம்பரையா வந்ததுதான் சரியா லக்ஷ்மிநாத சமாரம்பாம். அகமேவா சமேவாகிரே நாரியம் பச்சாதகம் எதே தச்சையோ அவசிஷ்யேதோஸ்மேகம் சதுஸ்லோகி பாகவதம். முதல்ல 4 ஸ்லோகத்தை தான் பாகவதம் ஆரம்பிச்சு. சொன்னது யாருன்னா லக்ஷ்மிநாதனாக நாராயணன். யாருக்கு சொன்னான் அப்படின்னா பிரம்மதேவருக்கு சொன்னார். பிரம்மதேவர் அப்படியே அழகா நாரதருக்கு சொன்னார், நாரதர் வேதவியாசருக்கு சொன்னார், வேதவியாசர் எழுதி சுகபிரம்மத்துக்கு சொன்னார், சுகபிரம்ம பரிஷத்துக்கு சொன்னார், அதை கேட்டுருந்த சூத பௌராணிகர் சவணகாத ரிஷிகளுக்கு சொன்னார். பின்னாடி அதையே ஆச்சரியமாக கோகர்ணன் துந்துகாரிக்கு சொன்னான். இப்படி வம்சம் வம்சமா வந்து லக்ஷ்மிநாத சமாரம்பா நாத யாமுன மத்தியமா அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம். இப்படி வந்த ஒரு பாகவதம் எப்பொழுதுமே குரு பரம்பரையா ஒரு விஷயம் வர்றதுன்னா அது தப்பா இருக்காது. தனியா புதுசா ஒன்னு கிளம்பித்தனா பயப்படும். சனாதனமான ஹிந்து தர்மத்துல எதிரா பெரிய பலம்னா இந்த குரு பரம்பரை தான். நிறைய சம்பிரதாயம் இருக்கு, அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம், சுத்தாத்வைதம், எதுவா இருந்தாலும் குரு பரம்பரை உண்டு. குரு பரம்பரை விட்டு புதுசா ஒருத்தர் கலம்பவே மாட்டான். எல்லாரும் தெரியவா சொன்னா அதை வந்தேன் அதை சொல்றேன் இப்படிதான் சொல்றான். இப்படி குரு பரம்பரையா வந்த ஒரு பாக்யம்தான் இந்த பாகவதம். முழுக்கவே குரு மாமாத்மியத்தை நிறைய சொல்றது. குரு எப்படியெல்லாம் வந்து கிருபை பண்றவா அப்படின்னு அதுலயும் நாரதர் பிரபாவம் நிறைய உண்டு. பாகவதத்து எல்லா கிரந்தங்கள்லயுமே நாரதர் இல்லாம புராணங்களே கிடையாது. பாகவதத்துல நாரதருடைய ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் தெரிந்து வராராம், துருவனை தெரிந்து வரா. அஞ்சு வயசு பிள்ளை அம்மா சொன்னா அப்படின்னு சொல்லி ஸ்ரீஹரியை தெரிந்து கிளம்புறான். தேடினா கிடைக்கக்கூடிய வஸ்துவா, இங்க கிடைக்கும்னா போய் வாங்கிக்கக்கூடிய வஸ்துவா, அதுவே அதை காட்டி கொடுத்தாலுடைய யாராலையும் உணர முடியாத ஒரு வஸ்து. நம்ம பார்க்கற எல்லாத்தையும் அது இருக்கு, ஆனா நம்ம பார்க்கற எல்லாம் அது இல்லை, ஆனா அது இல்லாம எதுவும் இல்லை. பிரம்மசூத்திரம் இப்படிதான் சொல்றது, நம்ம பார்க்கற எல்லாத்துலயும் அது இருக்கு. எங்கும் உளன் கண்ணன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எல்லாத்தையும் இருக்கான். ஆனா நம்ம பார்க்கற எல்லாம் அது கிடையாது, ஆனா அது இல்லாம எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வஸ்துவ தேடிந்து போக முடியுமா அப்படின்னா, இந்த பிள்ளையாண்டானுக்கு ஆசையா தேடிண்டு போய் பார்த்துடணும் அப்படின்னு. யார் தேடாளோ அவர்களுக்கு தானே சுவாமிய சுவாமி வழி காட்டா, தானே வழி காட்டா. இங்கதான்பா இருக்கேன், இப்படிதான்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த சுவாமி அழகா வழி காட்டா. நம்ம கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்க வேண்டாமா, அவரே வழி காட்டா. எப்படி வழி காட்டுறாரா, சுவாமி ராமானுஜர் பிள்ளை உரங்காவிதாசரை திருத்தி பணி கொண்டு அழைச்சிட்டு போறாரோன்னு, பெண் மோகத்துல மயங்கி கிடக்கிற வா பயலே, எதுக்குடா பெண்டாட்டிக்கு போய் கொடை குடிச்சுட்டு போறாங்க, இதை என் பெண்டாட்டியோட கண் ரொம்ப அழகா இருக்கும், அது சுருங்கினா எனக்கு ஆகாது, அதனாலே வெயில்ல அவளுக்கு கொடை குடிக்கிறேன், கால் சூடு தாங்காம அவ கண்ணு பதறிச்சுனா எனக்கு தாங்காது, அவ கண் அவ்வளவு அழகு, அதனாலே நடைபாவாடு அவளுக்கு கார்பெட் மாதிரி அங்க வஸ்திரத்தை விரிச்சுட்டு போறேன் அப்படின்னவருமே சுவாமி ராமானுஜர் ஏண்டா பயலே, இதை விட அழகான ஒரு கண்களை காட்டினால் அப்படின்னா. உடனே ஒரு சொல்லிட்டு யோசிக்கவே இல்லை, அதற்கு நான் அடிமைன்னுட்டார். நமக்கெல்லாம் தைரியம் கிடையாது, பிள்ளை உறங்காத உடனே சொல்லிட்டார் அடியேன் அதற்கு அடிமைன்னுட்டார். வாடா பயலை அழிச்சுட்டு போய் ரங்கன் முன்னாடி நிக்க வச்சு ரங்க அவன் கண்ணை காட்டு இந்த பயலுக்குன்னுட்டார். சொன்னாரர் அடுத்த கஷணம் கரியவாகி புடைபறந்து மெழுந்து செவ்வரியோடு நீண்ட அப்பிரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனது. பேதமை பண்ணிடுச்சு. அடுத்த கஷணம் பிள்ளை உறங்காவலிதாசரை பார்த்து சுவாமி ராமானுஜர் கேட்டார், ஏண்டா பயலே பெண்டாட்டியுடைய கண் அழகுன்னு சொல்லியே இப்ப சொல்லு, இது அழகா அது அழகா சுவாமி, இந்த அழகோடு அதை சொல்ல முடியுமா, அது தீர சொல்லியது சுவாமி, அசிங்கமா இருக்கு. ரங்கனுடைய கண்ணழகுக்கு முன்னாடி லோகத்துல ஒரு கண்ணழகு உண்டோனுட்டா அப்படி பிடிச்சு இழுத்து இருக்க. அதே ஸ்ரீரங்கத்து வழியா எத்தனையோ தடவை பிள்ளை உரங்காரதாசர் போயிருக்கார், அதே காலே யாத்தங்கள்ல பல ஆயிரம் தடவை போயிருக்கார். ஆனா ஒரு ஆச்சாரியின் கிருபா கடாட்சம் பிடிச்சு இழுத்து ரங்க இடத்துல திருப்பி விட்டு இந்த வெள்ளத்தை திருப்பி விடுவா தெரியுமா, அந்த மாதிரி திருப்பி விட்டு விடுறான். நமக்கெல்லாம் ஆசை இருக்கு, பிடிவாதம் இருக்கு, ஆனா தேவையான விஷயத்துல இல்லை, அதான் பிரச்சனை. நமக்கு பிடிவாத்துக்கெல்லாம் ஒன்னும் குறவே இல்லை, காத்தால இருந்த காஃபி சாப்பிட்டாதானே பிராமணாளுக்கு உடம்பே நகரும், இல்லாட்டி நகருமா சொல்லுங்க, நகராது. எவ்வளவு பிடிவாதம் இருக்கு, எனக்கு இப்படிதான் படுக்கணும், எனக்கு இந்த மாதிரி தலைவாணி தான் வேணும், இவ்வளவு சாஃப்டா தான் வேணும், எனக்கு இத்தனை மணிக்கு குளிக்கணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும், எனக்கு இப்பதான் பாத்ரூம் பண்ணி, எல்லாத்திலையும் ஒரு பிடிவாதம் இருக்கு. இந்த பிடிவாதம் எனக்கு ஸ்ரீஹரி வேணும்னு வரணும், பிடிவாதம் தப்புல அது எந்த வஸ்துவிடத்திலே இருக்குன்றதுதான் பிரச்சனையே, வேற ஒண்ணு பிரச்சனையே இல்லை. குழந்தை பசிக்கிறது பிடிவாதம் பிடிச்சா அம்மா அப்பா கோச்சு போடலாம், நிச்சயமா கோச்சுக்க மாட்டான். கடையில பொம்மவானம் பிடிவாதம் பிடிச்சா நாலு முட்டு முட்டுவோம், எது அவசியமோ அந்த பிடிவாதம் அவசியம், எது அனாவசியமோ அது அனாவசியம். அந்த மாதிரி இந்த துருவனுக்கு ஒரு பிடிவாதம் ஸ்ரீஹரிய பார்க்கணும், அதனால ஸ்ரீஹரியே வழி காட்டினான். அதனாலே நமக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கு, எல்லா ஆசைகளுக்கும் சுவாமி தான் வழி காட்டா. வீடு வேணுமா சரி இருந்தா, குழந்தை வேணுமா இருந்தா, கல்யாணம் வேணுமா இருந்தா, ஆரோக்கியம் வேணுமா இருந்தா, சொத்து சுகம் காரு பங்களா வேணுமா இருந்தா, இத்தனையும் எதுக்கு கொடுக்குறாருனா கடைசிய நீ வேணும்னு கேட்போங்க. ஆனா கடைசிய பத்தி கேட்க மாட்டேங்கிறோம், அது கேட்கணும்னு தோண மாட்டேங்க, அது கடைசி காலத்துல பாத்துக்கலாம்னு தோன்றது. பெரியாழ்வார் மாதிரி அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானேன்னு ஒரு ஜாக்கிரத வரமாட்டேங்கிறது. முதல்ல இதை புக் பண்ணி வச்சுட்டு அட்வான்ஸ் புக்கிங். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படிதான் சொல்றாரு, ஒரு கையில முதல்ல சுவாமியை பிடிச்சுடு, இன்னொரு கையினால லௌகீகமான காரியத்தை பார்த்துக்கோ, இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதை பிடிக்கிறேன்றதுக்குள்ள உன் கை தளர்ந்து போயிடும், பிடி விட்டு போயிடும். இதை ஒரு கையில நல்லா பிடிச்சுடு, இந்த பிடிய நன்னா கன்ஃபார்ம் பண்ணிவிடு, அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்க்கும். இப்ப ட்ரெயின்ல போறோம், முதல்ல போய் கடகடன்னு எங்கேயோ சுத்தமா போவோம், நம்ம சீட்டை பார்ப்போம், பர்த்தை பார்ப்போம், லக்கேஜை செட்டில் பண்ணுவோம், இது என் இடம்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல பேப்பர் கிடைக்கிறதா, கூல்ட்ரிங்க்ஸ் கிடைக்கிறதா, வாட்டர் பாட்டில் கிடைக்கிறதா, பழம் கிடைக்கிறதா, இட்லி கிடைக்கிறதா, எல்லாம் எப்ப நம்ம சீட்டை கன்ஃபார்ம் பண்ண பிறகு. அதுபோல முதல்ல சுவாமி இடத்துல நம்முடைய பிடிமானத்தை நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கணும். அது பண்ணிட்டு அப்புறம் என்ன வேணா பண்ணணும், பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இது யாருமே ஆயிடுத்தோம், இதை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இதை பிடிக்கலான்றதுக்குள்ள ஆயுசு க்ஷீணம் ஆயிடும். தெரியாது மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள், அவ்வளவுதான். சொடுக்கு போற நேரம் தான் நீர்க்குமிழி போல எப்ப உண்டாகிறது, எப்ப அழியிறது, ஏது காரணம் கொண்டு உண்டாகும், ஏது காரணம் கொண்டு அழியும்னு தெரியாத ஒரு ஸ்திரமில்லாத ஆன பரம பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு ஜீவிதம். அதனாலே குருவன் தேடிந்து போறான், நாரதர் தேடிந்து வந்துட்டான். அவன் தேடிந்து போறான், இவன் அவனை தேடிந்து வந்துட்டான். வந்தார் பயில பார்த்தார், பயில அவனை பார்த்தா உத்தான பார்த்த மகாராஜாவோட புத்திரன் மாதிரி இருக்கே தெரிஞ்சுதான் வந்திருக்கான். எங்கடா பயில எப்படி போறா சுவாமி, அப்படியே உத்தான பாவ மகாராஜாவுடைய புத்திரன் தான், சுனிதியோட பிள்ளை பேரு துருவன் சொல்றான். அவன் எங்கடா போற, நான் நம்ம ஸ்ரீஹரிய பார்க்க போறேன், ஏன்னா பக்கத்து மாமாவை பார்க்க போற மாதிரி நான் ஸ்ரீஹரிய பார்க்க போறேன். யாரா ஸ்ரீஹரி? ஸ்ரீஹரி உங்களுக்கு தெரியாதா, நம்ம ஸ்ரீதேவியோட ஆதிகாரர் தான், அரவிந்த வல்லி நாச்சியாரோட ஆதிகாரர் தானோ, ராமாப்ரமேய சுவாமி அவரதான் தெரிந்து போறேன். சிரிச்சுட்டார், அவளா எல்லாத்தையும் விட்டுட்டு கோடி யுகம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, கிடைப்பானா கிடைக்க மாட்டானு கேரண்டி இல்லை, கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம், கிடைச்ச பிறகும் போகலாம், கிடைக்காம இருந்து கிடைக்கலாம். வந்தாய் போல வாராதாய், வாராதாய் போல் வருவாய், ஸ்திரமா சொல்ல முடியாதுரா வந்து. ஏன் அவர் சுபாவம் அப்படி, வேண்டாண்டுவாடிட்ட ஓடுறார், வேணுன்றவாழ காட்ட வைக்கிறார், காட்டிலே கிடைக்கிறவாழ பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம்ன்றார். இவன் மேல ஆட்சியே இல்லாத மேல போய் விழுந்து கிருவம்ன்றார். அப்படி அவரோட சுபாவம் அப்படிதான் வந்து, இனி வரைக்கும் யாருக்கும் அவர் புரிஞ்சுக்க முடியலடா அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது சுவாமி, எங்க தாத்தா எங்க கொள்ளு தாத்தாலாம் அவர் அடைஞ்சுட்டாலும், எங்க அம்மா சொல்லிட்டா அடியேன் அவரை அடையணும், அதற்கு உபாயம் சொல்லும் போனா. இவர் சொன்னா வந்து அப்பா தானே இன்னைக்கு உட்காரணும், நாளைக்கு மடி மேல உட்காந்துக்கலாம்டா, இதுக்கெல்லாம் போய் போச்சுட்டு ஆட்ட விட்டு வருவாளா, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம். அப்பா அம்மா கோச்சுக்கிறதும், பிள்ளைகள் கோச்சுக்கிறதும், அப்புறம் ஒன்னா செய்யறதும், அப்புறம் கூடி குழா வரும், திரும்பி சண்டை போடுறதும், அப்புறம் தெரிஞ்சு வாங்கிட்டு எல்லாம் புலம் வரும், அதுக்கப்புறம் நானா அப்படி சொன்ன, நான் அப்படி சொன்னேன், நீங்க அப்படி அர்த்தம் என்ன, சொன்னதாகிட்டே தப்பா சொல்றதும், எல்லாத்து லோகத்துடைய சுபாவம்டா வந்து. இதெல்லாம் பெருசா எடுத்துக்கூட அவசரம் அதெல்லாம் கிடையாது. எங்க அம்மா சொல்லிட்டா, அம்மா சொன்ன வார்த்தைகள் அப்படி பிடிமானம் குழந்தைக்கு. எங்க அம்மா சொல்லிட்டா தமேவ மத்த ஆசிரயன்னு சொல்லிட்டா, சுவாமி அடியேன் ஆசிரயிக்கணும், உமக்கு தெரிஞ்சா வழி சொல்லுங்கோ, இல்லாட்டி வழியை விட்டு விலகுங்கோன்னுதான். நாரதர் பார்த்தா இவன் தான் குருவன், பகவான் அடையறதுக்கு இந்த பிடிவாதம் வேணும், அவனுக்காக எதை வேணாலும் விடலாம், எதுக்காகவும் அவனை விடக்கூடாது, அது ரொம்ப அவசியம். நம்ம ரெண்டாவது கேட்டகிரி, அவனை தவிர எல்லாத்தையும் பிடிச்சுக்கணும், அவனுக்காக எதை வேணா விடலாம், எதுக்காகவும் அவனை விடவே கூடாது. கடைசியில நாரதர் சொல்லிட்டு சிகரா பாண்ட அவன் அடையறதுக்கான உபாயத்தை நான் சொல்றேன், நீ பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணா நடக்கும். அடியேன் தாசன் சொல்லுங்க சுவாமி, நீங்க சொல்ற முடியாது, பகவான பார்க்கறது பெரிய விஷயமே இல்லை, கஷ்டமே கிடையாது. ஆனா ஆச்சாரியன் இட்ட வழக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஒரு கோடு கோட்டுக்காரன் அந்த கோட்டுல நிக்கணும், நிஜமாவே உத்திஷ்ட ஜாகிரத பிராப்திய வரான் நிபோதத்தை சுரஸ்ய தாரா நிஷிதம் அப்படின்னு கடோபனிஷத்துலே சமதர்மராஜா சொல்றார், எழுந்துக்கோங்க முடிச்சுக்கோங்க, இதுதான் விவேகானந்தர் அரை அவேக் அப்படின்னு உத்திஷ்ட ஜாகிரத, நல்ல ஒரு ஆச்சாரியன் பிடிச்சுக்கோங்க, அவர் சொல்ற மாதிரி நடந்தா சத்தியமா சுவாமி கிடைப்பார். ஏன்னா கத்தி மேல நடக்கிற மாதிரியா இந்த பக்தின்ற ஒரு விஷயம், கத்தி மேல அது மேல நடந்து போய் பார்க்கணும் சுவாமி. ஆனா சொல்றபடி அப்படியே கேட்டோம்னா சத்தியமா சுவாமி தேடிந்து வருவார். குருவன் சொல்லிட்டு நீ என்ன வேணா சொல்லுங்க சுவாமி, அப்படியே அப்படியே பண்றேன் அப்படின்னா. உடனே நாரதர் பார்த்தா, குழந்தை பகவானுடைய ரூபத்தை தியானம் பண்ணணும் தான், மனசுக்குள்ளே அந்த சுவாமி இருக்க, நீ மனசுக்குள்ளே அவருடைய ரூபத்தை தியானம் பண்ணணும், அதை தியானம் பண்ணிண்டே சுவாமியுடைய நாமத்தை சொல்லணும். நீ என்ன பண்றாய், ஓம் நமோ பகவதே வாச. வாசுதேவாய இந்த மந்திரத்தை இந்த நாமத்தை விடாம ஜபி. இதையே ஜபிக்கணும், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. உபதேசம் ஆயிடுச்சு, நாம உபதேசம். ஒரு ஆச்சாரியன் உபதேசம் பண்றதுக்கு நேரம் வேண்டாம், காலம் வேண்டாம், இடம் முக்கியம் இல்லை, எதுவும் முக்கியம் இல்லை. ஆச்சாரியனுடைய கிருபை ஒண்ணுதான் முக்கியம். நல்ல நாள், கிழமை, ராகு காலம், யமகண்டம் எதையும் பார்க்க வேண்டாம். ஆச்சாரியன் திருவிழா உபதேசம் பண்ணாலும் அது உபதேசம் தான். கபீர்தாசருக்கு உபதேசமே ஆகல, ராமானந்தரை பார்த்து உபதேசம் வாங்கிக்கணும்னு போகிறார். நிறைய பேர் அவரை பார்க்க விட மாட்டேங்கிறா, ஏன்னா முசல்மான் முஸ்லீம்னு சொல்லிட்டு. கபீர்தாஸ் ரொம்ப வருத்தப்பட்டு கங்கை கரையில படிக்கல படுத்துக்கிறார். அப்ப ராமானந்தர்ன்ற அந்த ஆச்சாரியன், ராமானந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் தான் அந்த ராமானந்தர். அந்த ராமானந்தர் அப்படியே படியில இறங்கும் போது இவர் மிதிச்சுட்டார். இவர் மிதிச்சுன்னா இவர் கத்தின உடனே அடரா, இந்த சரீரம் யாரையோ மிதிச்சு கஷ்டம் கொடுத்துருக்கேன்னு நினைச்சிட்டு உடனே ராம் ராம் அப்படின்னு இந்த ராமானந்தர். கபீர்தாஸ் அதையே உபதேசமா எடுத்துட்டு ஜெபிச்சார். ஆச்சாரியுடைய திருவடி தீட்சை கிடைச்சு கொடுத்தா, நாம தீட்சையும் கிடைச்சு கொடுத்தா. பகவான் ஆச்சாரியன் மூலமா எப்படி வேணா உபதேசம் பண்றோம். அதனால ஆச்சாரியன் இப்படிதான் உபதேசிக்கணும் அப்படின்னு நிர்பந்தம் கிடையாது, நியமங்கள் கிடையாது. அவளுடைய கிருபை ஒண்ணுதான், அதற்கு தருணமே வேண்டாம். அந்த மாதிரி இந்த பயலுக்கு அழகா நிறுத்தி உபதேசம் பண்ணிட்டார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய், துவாதசாட்சரீனு துவாதசாட்சரங்கள், இது உபதேசம் பண்ணிட்டார். இதே நாரதர் யாசருக்கு உபதேசம் பண்ணாலும் பாகவதம் எழுதிருந்தார். அவா வாசேதத்துக்கு தகுந்தா போல ஆச்சாரியன் உபதேசம். ஆச்சாரியன் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டா, இருக்க முடியாது, இருக்க கூடாது. ஹிருதயத்தை எல்லாரும் குழந்தைகள், அதுல மாற்றமே இல்லை. ஒரு அம்மாவுக்கு 10 குழந்தைகள் இருக்கு அப்படின்னா, கை குழந்தைக்கு மடியில இடுப்புல உட்கார வச்சு நிலாவை காட்டி சாப்பாடு கொடுப்பார். 13 வயசு பிள்ளைக்கு பயல அங்க வச்சிருக்கேன் எடுத்து சாப்பிடுன்னு சொல்லுவான். 13 வயசு பயிலுக்கு இடுப்புல வச்சிருக்கேன், அவனுக்கு ஊற்றுற மாதிரி எனக்கு ஊற்றுனா நடக்காது. ஆச்சாரியன் அவாவாளுடைய ஸ்திதிக்கு தகுந்தா போலே கிருபை. சுவாமி ராமானுஜர் எப்படிதானே பண்ணார், ஊமை வைஷ்ணவரை ரூக்குள்ள அழிச்சுட்டு போய் கதவை தாப்பா போட்டுட்டார். அது வரைக்கும் ராமானுஜர் ஊமை வைஷ்ணவர் கிட்ட பேசினதே கிடையாது. உள்ள அழிச்சுட்டு போனார், கூட தாழா மட்டும் இருக்கா. அவருக்கு என்னடா இது, சுவாமி உள்ள ரகசியமா கூட்டு போயிருக்காரு, எப்படி கிருப பண்ண போறாருன்னு தெரியலையே. பார்க்கப்படாது, இருந்தாலும் பரவாயில்ல, சில சமயத்துல தர்மத்தை மீறலாம்னு சொல்லி அந்த சுவாமி துவாரத்து வழியே உள்ள ஓட்டையில பாக்குறார். எத்திராஜர் ராமானுஜர் அந்த ஊர்ம வைஷ்ணவருக்கு தன் திருவடியை காட்டி, இதுவே கதின்னு கிடப்பாயிட்டார். யாருக்குமே எத்திராஜன் சொன்னதே இல்லை, எல்லாருக்கும் நாராயணனை பிடிச்சுக்கோ, பகவான ஸ்மரணம் பண்ணுன்னு சொன்னவர் இந்த ஊம வைஷ்ணவருக்கு மட்டும் தன் திருவடியே கதின்னு காமிச்சுட்டார். வெளியில பார்த்துட்டு இருந்த கூரத்தான் அழுதார், ஊமையா பிறக்காம வீணா போனேனே. ஊமையா பிறந்த பிறந்திருந்தா இனத்துக்கு கொடுத்திருப்பாரு. பாய் நன்னா பேசினால பிறந்தத்தை வாசின்றார், வேதத்தை சொல்கின்றார், அனுஷ்டானம் பண்ணுன்றார், உஞ்சவருத்தி எதுன்றார், சாஸ்திர விசாரம் பண்ணுன்றார். ஐயோ நன்னா பேசும்படியா பிறந்து வீணா போனேனேன்னு அழுதார். ஏன்னா அந்த ஊம வைஷ்ணவனுக்கு கிடைச்ச கிருப எனக்கு கிடைக்கலையே அப்படின்ட்டு. ஆச்சாரியுடைய கிருபை பாரபட்சம் தான், ஆனா கிருபையத்துல ஒரே ஒரு சிந்தனை, இந்த ஜீவர்களை கொண்டு பரமபதத்துல ஏற்றி விடணும்ன்ற ஆசை. அதுதான் ஒரு சந்தர்ப்பத்துல ராமானுஜர் சில பேர் கேட்டுட்டார், சுவாமி ஆளவந்தாருடைய மிருத சரீரத்தை பார்த்தே இவ்வளவு பண்றேள், ஒருவேளை தேவை ஆளவந்தாரோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்னா. உடனே எதிராஜன் சொன்னார், அவர் கூட மட்டும் நான் 5 நிமிஷம் பேசியிருந்தேன்னா பூமியிலேந்து வைகுந்தத்துக்கு சுருள் படிக்கட்டு கட்டி விட்டுருப்பேன். சுருள் படிக்கட்டு ஒரு பில்லர்ல அப்படியே படி சுத்தி சுத்தி மேல அப்படியேறும். ஆளவந்தாவோட நான் பேசியிருந்தேன்னா சுருள் படிக்கட்டு கட்டி விட்டுருப்பேன் இங்கேந்து பரமபதத்துக்கு. யாருக்கு வேணுமோ இதான் வழி, ஏறி போய் பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கேன். அது ஒண்ணுதான் மிஸ் ஆயிடுச்சு, நல்ல வேலை மிஸ் ஆயிடுச்சு. இல்லாட்டி படிக்கட்டு கட்டி யார் வேணா ஏறி போங்கோ, பரமபதமாகிய வைகுந்தத்தை தரிசனம் பண்ணுங்கோன்னு சொல்லியிருப்பான் ராமானுஜர். அவ்வளவு சிரேஷ்டம் அந்த ஆச்சாரிய கிருபை, நிர்ஷேதுக கிருபை. அந்த மாதிரி அழகா உபதேசம் பண்ணிட்டானா நாரத மகரிஷி. பண்ணிட்டு குழந்தைகிட்ட சொன்னார், குழந்தை நீ எப்பொழுதும் சுவாமியை தியானம் பண்ண. உங்களுக்கு நான் எந்த மூர்த்தியை தியானம் பண்ணணும் சுவாமி, நிறைய மூர்த்தி இருக்கேன், அடியேன் தியானம் செய்ய வேண்டிய மூர்த்தி எதுன்னு வர்ணிக்கிறார். அந்த சின்ன குழந்தைக்கு குழந்தை பகவான் நல்லா நீல நிறத்துல இருப்பாரா, பகவானுடைய பாதங்கள் சக்கச்சவேல் தாமரப்பூ மாதிரி சேப்பா இருக்கும்டா, வரலாம் அழகா செதுக்கி வச்சா போல இருக்கும்டா, இந்த கருமேகம் பார்த்திருக்கியா நீ, மழை காலத்துல மேகம் மழை கொட்டுமே. ஆமா சாமி, அந்த மாதிரி நல்லா கருணீல வண்ணம் தா பெருமாளுக்கா, கால நல்லா கொலுசு தண்டையெல்லாம் போட்டு இருப்பா. இந்த கணுக்கால் இருக்க பாரு, அந்த தண்டை பட்டு 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 ரொம்ப அழகா இருக்கும். அந்த முழங்கால் ரொம்ப ஜோரா இருக்கும், முட்டி இருக்கும், நல்ல பெரிய தொடடா உமாச்சிக்கு அழகா இடுப்புல அழகா ஒரு பீதாம்பரம் உண்டு. பீதாம்பரத்து மேல அழகா பெல்ட் கட்டிட்டு இருப்பா, தங்க பெல்ட் உத்தியானம் எல்லாம் கட்டிட்டு இருப்பா. இந்த நாதி இருக்க பாத்தியா, தொப்புள் கூடிய ஒரு வைட் வச்சு காணிக்கிறவன் தொப்பு இருப்பதா, மனே மாதிரி சுவாமிக்கு அழகா இருக்கும்டா. இந்த தொப்புள் கொடி கருந்தாமரை பூ போல இருக்கும்டா, நாபி கமலம் நம பங்கஜநாபாய அப்படின்றா குஞ்சி தேவி. பத்மநாபன் பேர் இருக்கலாம், பத்மத்தையே நாபியா வச்சிருந்திருக்கிறதுனாலே பத்மநாபன், இல்லை இல்லாதன் அதனாலே அனந்த பத்மநாபன். ஆச்சரியமா அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், அழகான வக்ஷஸ்தலம் பகவானுடைய. நீன் பலமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வக்ஷஸ்தலத்துல ஸ்ரீதேவி தாயார் எப்பொழுதும் அகல இல்லேன் இறையும் உட்கார்ந்து நிற்கான். அத்தியாச்சரியமான திருத்தோள்கள் நான்கு திருக்கைகள், அந்த ஒவ்வொரு கைகளிலையும் சங்கம் சக்கரம் கதா பத்மம். வலது மேல் கையில சக்கரம் வச்சிருந்திருக்கார், வலது கீழ்கையில அழகா தாமரப்பூ வச்சிருந்திருக்கார், இடது மேல் கையில சங்கம் வச்சிருந்திருக்கார், இடது கீழ்கையில கதை வச்சிருந்திருக்கார். இந்த நாலு திருக்கைகள் தான் பகவான் கைகள்ல வளையல்கள், தோள்கள்ல வளையல்கள் எல்லாம் போட்டிருந்திருக்கார், கைவிரல்கள்ல மோதிரங்கள் எல்லாம் போட்டிருந்திருக்கார். சக்கச்சவேல் சிவந்த செந்தாமரை கண்கள்ல கொண்ட அழகான செங்கணிவாய், அத்தியாச்சரியமான தீர்க்கமான நாசிகள், செந்தாமரை கண்கள், வில் போன்ற புருவம், பரந்த நெற்றி, கஸ்தூரி திலகம், சுருள் சுருளான கேசம், தலையில கிரீடம், காதல மகர குண்டலம். எங்கனையோ அன்னை நீர்வாள் என்னை முனிவதனே, நங்கள் போல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின், சங்கினோடும் நேவியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. சதகோபன் புலம்புற, என் தப்பு இல்ல, திருக்குறுங்குடி நம்பி அத்தனை அழகா இருக்காரு, யார் இவ்வளவு அழகா இருக்க சொன்னார், அழகா இருந்தா பார்க்கதானே பாப்பா, அதுவும் நம்பி கேட்கவே வேண்டாம், ரொம்ப அழகா இருக்காரு, அக்கிரமத்துக்கு அழகா இருக்காரு. புவன சுந்தரன், சுந்தர பரிபூர்ண நம்பி, வடிவழகிய நம்பி, மிஸ்டர் யூனிவர்ஸ் ஃபாரவர், எத்தனை கோடி ஜென்மம் ஆனாலும் சுந்தர நம்பி அழகுதான். சுந்தரத்துடைய பரிபூர்ணத்தை எங்க பார்க்கலாம்னா, சுந்தர பரிபூர்ண நம்பியினத்துல மட்டும்தான் அழகின் எல்லா விதமான எல்லையும் பார்க்கணும் அப்படின்னா திருக்குறுங்குடி நம்பி ஒருத்தர் தான். அதனாலதான் சங்கினோடும் நேரியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. அந்த ரூபத்தை தியானம் பண்ணா குழந்தை, தியானம் பண்ணும்போது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அத சொல்லணும் தான். இதே பண்ண நேரம் மதுவனம் போ, பிருந்தாவனத்தை தான் மதுவனம் இன்னைக்கும் இருக்கு. அந்த மதுவனத்துக்கு போ, யமுனை ஆற்றங்கரையில ஆனந்தமா குளி, டெய்லி இதையே ஜபி, நிறைய நாமஜபம் பண்ணு, சுவாமியை நினை, சீக்கிரத்துல சுவாமி உனக்கு காட்சி கொடுத்தார். எத்தனை நாள் எத்தனை வருஷம்னா யாரும் சொல்ல முடியாது, நம்முடைய தாபத்தை பொறுத்து அவ்வளவுதான். நம்ம தாபம் ஜாஸ்தியா இருந்தா உடனே, தாபம் குறைவா இருந்தா லேட்டு, தாபமே இல்லைன்னா லேட்டாவது கிடைக்கும். நின்றாக நாளையாக இனி சிறிதும் நின்றாக நின் அருளும் என் பாலவே. இன்னைக்கோ நாளைக்கோ கொஞ்ச நாள் கழிச்சோ சுவாமி கிருப பண்ணியே ஆகணும், அவரோட தலையெழுத்து அவ்வளவுதான். அவருக்கு ஒரு தலையெழுத்து, கிருப பண்ணியே ஆக வேண்டிய தலையெழுத்து, நமக்கு ஒரு தலையெழுத்து, அவர் கிருபையை வாங்கின்றே ஆக வேண்டிய தலையெழுத்து. திருமன் அழகா பார்த்தா நாரதரை சேமிச்சுட்டான், சரி சுவாமி நேர கிளம்பி ஆச்சு, அழகா போய் ஆச்சு நேர யமுனாதி. ஜெய் போலோ யமுனா மாதா கீ ஜெய். அழகா போய் ஆச்சு, யமுனாதி ரத்த தீர்த்தமாடி நான் மதுமணத்துக்கு போனான், அழகா நின்னான் குழந்தை, அவர் சொன்ன மாதிரியே தியானம் பண்ணாச்சு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, 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 ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இப்ப ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொன்னோம், எல்லாரும் என்ன நினைச்சு, பெரும மந்திரத்தான் சொன்னேன், ஆனா துருவன் அப்படி பண்ணல. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லும் பொழுது பகவானுடைய திருவடியை வச்சான். அடுத்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பகவானுடைய பிஞ்சு வரல்களை வச்சான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பகவானுடைய கணக்கால்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தங்கத்தண்டை தங்கச்சலங்கை அழகான கருணீரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பகவானுடைய முழங்கால். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பகவானுடைய முட்டி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பகவானுடைய திருத்தொடைகள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பகவானுடைய குஹ்ய பிரதேசம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பகவானுடைய பீதாம்பரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பகவானுடைய அழகான உத்யானம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பகவானுடைய நாபிக் கமலம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பகவானுடைய திருவயிற்று உதரபந்தம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அகண்ட விசாலமான மார்ப பிரதேசம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அற்புதமான வக்ஷஸ்தலம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அத்தியாச்சரியமான நான்கு திருத்தோள்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அழகான நான்கு திருக்கைகள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஒரு கைல சங்கம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஒரு கைல சக்கரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஒரு கைல கதை. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஒரு கைல தாமரப்பு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பகவான் அழகான திருக்கழுத்து. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய விதவிதமான ஹாரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சந்திரவதனமான திருமுக மண்டலம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய செங்கனிவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அழகான முத்து போன்ற பிரகாசிக்கக்கூடிய பற்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தீர்க்கமான நாசிகள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய செந்தாமரை கண்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அழகான கண்ணங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய வில் போன்ற வளஞ்ச புருவங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பரந்த நெச்சி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய கஸ்தூரி திலகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அழகான திருக்காதுகள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய காதுகளே மகர குண்டலங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சுருள் சுருளான கேசம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பகவானுடைய திருமகுடம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பகவானுடைய பின் அழகு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பகவானுடைய பின் தோள்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பகவானுடைய பின்முதுகு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பகவானுடைய பிருஷ்டபாகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பகவானுடைய பின் தொடைகள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பகவானுடைய முழங்கால்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பகவானுடைய பின்னங்கால்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பகவானுடைய சந்தாமரை பாதங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பகவானுடைய விரல்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பகவானுடைய கருணீர திருமேனி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பகவானுடைய கணக்காது. இப்படி தியானம். இதுக்கு பேர் தான் பாதாதி கேசம், கேசாதி பாத தியானம். ரொம்ப அழகா பெரியாழ்வார் 21 பாசுரத்துல கிருஷ்ணனுடைய பாதாதி கேச வர்ணனை அப்படி பண்ணிச்சார். ஸ்ரீமன் நாராயணியத்துல நாராயண பட்டத்தையும் வர்ணிக்கிறோம். அமலநாதி வீரான்ல ரொம்ப அழகா நம்முடைய திருப்பானாழ்வார் வர்ணிக்கிறார். அமலநாதி வீரானுடையார் சென்னை ஆட்படுத்த விமலன் இன்னவர் கோன்விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள் மதிலரங்கத்தம்மா திருக்கமல பாதம் வந்து என் கண்ணிலுள்ளன உக்கின்றதே. சொன்னாலும் தியானம் பண்ண சுகமா இருந்தது. கொஞ்ச நேரம் தான், வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் அந்த அவயவ சௌந்தரியத்துல மனசு போச்சு பார்த்தேளா. இவ்வளவுதான், ராத்திரி படுத்து பண்ணலாம், ட்ரெயின்ல போகும்போது பண்ணலாம், பஸ்ல போகும்போது பண்ணலாம், சும்மா போல்டிக்கிறது என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லுவாங்க. அப்பையும் பண்ணலாம், பல் தேய்க்காம பண்ணலாம், குளிக்கும்பொழுது பண்ணலாம், குளிச்சுட்டு பண்ணலாம், குளிச்சுட்டு இருக்கும்பொழுது பண்ணலாம், தெருவில் நடக்கும்பொழுது பண்ணலாம், சமையல் பண்ணும்போது பண்ணலாம். எப்ப ராத்திரி அர்த்தராத்திரி தூக்கம் முடிச்சு முழிக்கு வந்துடுது, திரும்ப தூக்கம் வரல, அப்ப தியானம் பண்ணலாம். சதா சர்வதா நேரம் காலம் இல்ல. சுவாமி நினைக்கிறது என்ன அவசியம், நேரம் என்னத்துக்கு அவசியம் இருக்கு? டிவி பாக்குறதுக்கே நேரம் இல்லை, அந்த நேரத்தில் பார்த்துட்டு இருக்கும். பொழுது விடுதலேருந்து உசுறு போற வரைக்கும் பார்த்துட்டு இருக்கும். சுவாமியை எப்ப வேணாலும் நினைக்கலாம், நினைக்கணும், நினைக்க முடியும். இதுக்காக தான் வந்திருக்கோம். நம்ம மனசுக்கு ஸ்மரண சக்தியே இதுக்குத்தான். அப்படியே நினைச்சு அப்படியே காலத்தை ஓட்டிடும். இப்படியே தியானம் பண்ணா ஒரு நேரம் போனது தெரியல பார்த்தேடா, அந்த மாதிரி துருவன் தியானம் பண்றான். முதல் மாசம் இப்படி தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டா போய் தியானம் பண்ணா மூணு நாளைக்கு குழந்தைக்கு பசியே தெரியல. மூணு நாள் கழிச்சுதான் பகவானே அவனுக்கு பசின்ற ஒரு உணர்வை கொடுக்கறான். உடனே பழம் இதெல்லாம் சாப்பிடுறான். முதல் மாசம் முழுக்க மூணு நாளைக்கு ஒரு தடவை ஆகாரம் சாப்பிடுறான். மூணு நாளைக்கு அவனுக்கு பசி தெரியலேன்னு அர்த்தம். சரியா ஏகாதசிக்கு ரசனை இன்னைக்கு சாப்பிட மாட்டான், ரசனை ஒரு பொழுது ஏகாதசி முழுக்க. அதுக்கப்புறம் துவாதசி பாருங்க இப்படிதான். அப்புறம் நிர்ஜலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பிள்ளையாண்டான் இருக்கான். மூணு நாளைக்கு ஒரு தடவை பழம் எல்லாம் சாப்பிடும். ரெண்டாவது மாசம் ஆறு நாளைக்கு ஒரு தடவை தான் பசிக்கிறது. சரியா, முதல் மாசம் பத்து நாள், மாசத்துல பத்து நாள் தான் சாப்பிட்டான். ரெண்டாவது மாசத்துல மாசத்துல அஞ்சு நாள் தான் சாப்பிட்டான். ஆறு நாளைக்கு ஒரு தடவை முப்பது நாளைக்கு கணக்கு பண்ணுவோம், அஞ்சு தடவை தான் சாப்பிட்டான். அப்ப காஞ்ச எல்லா சரிவெல்லாம் சாப்பிட்றான். மூணாவது மாசம் ஒன்பது நாளைக்கு ஒரு தடவை தான் ஆகாரம் சாப்பிடலாம். வெறும ஜலம் எல்லாம் குடிக்கலாம். மூணு மாசத்துல மூணு நாள் ஜலம் குடிக்கலாம். நமக்கெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை ஜலம் குடிக்கிறது. நாலாவது மாசம் பன்னெண்டு நாளைக்கு ஒரு தடவை காற்ற மட்டும் சாப்பிடலாம். ஜலம் கூட குடிக்கிறத விட்டா ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் நாலு மாசம் நூத்தி இருபது நாள் எஃப்டியில பணம் போட்டா கூட மெச்சூரிட்டி ஆகாது. பிக்சட் டெபாசிட்ல பணம் போட்டா கூட நாலு மாசத்துல மெச்சூரிட்டி ஆகும். ஆனா இந்த வேலைக்கு நாலு மாசத்துல இப்படி ஒரு மெச்சூரிட்டி உடம்புலையும் வந்துடுத்து மனசுல. அஞ்சு வயசு பிள்ளை ஏதோ வைராக்கியம் வந்து குடும்ப கஷ்டம் எல்லாம் பார்த்து போதுண்ட அப்பா சுவாமி அடைஞ்சா போதும்னு தியானம் பண்ணா கதை வேற. இத்தினோண்டு பய அஞ்சு வயசு பிள்ளைக்கு படிக்கும் போதெல்லாம் சாப்பிடுற வயசு. அம்மாவே இது வேணுமா அது வேணுமா, பட்சணம் சாப்பிடுறியா காபி சாப்பிடுறியா பழம் சாப்பிடுறியான்னு கேட்டு கேட்டு குடுக்கிற வயசு. அந்த வயசுல நாலு மாசத்துல குழந்தைக்கு இப்படி ஒரு வைராக்கியம். முதல் மூணு மாசத்துக்கு முதல்ல மூணு மூணு நாளைக்கு கொடுக்குற பழம், அடுத்து ஆறு நாளைக்கு கொடுக்குற காஞ்ச இல சருகு, அடுத்து அதுக்கப்புறம் அடுத்த மூணாவது மாசத்துல ஒன்பது நாளைக்கு கொடுக்குற ஜலம், நாலாவது மாசத்துல பன்னெண்டு நாளைக்கு கொடுக்குற காத்து, அஞ்சாவது மாசம் அதுவும் விட்டார். ஏன்னா அந்த ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்ற அந்த நாம சங்கீர்த்தம் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க அப்படியே தியானம் வந்துடுத்தான். சிந்திச்சு கொடுத்த குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே தியானம் நன்னா வரும். ஏதாவது ஒரு பொம்மை எல்லாம் விளையாடுன்னு ராத்திரி காத்த தூக்கத்துல கூட அந்த பொம்மையை தேடும். கை எப்படியும் தேடும். காதால எழுந்தோடு அந்த பொம்மை வேணும்னு அழும். எதை நினைச்சிட்டு தூங்கித்தோ அதை நினைச்சுட்டே எழுந்துவோம். அதான் ஆண்டாசுர உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரளவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து உள்ளுக்குள்ள குளிரும். அப்படிலாம் உள்ளுக்குள்ள நினைக்கணும். குழந்தைக்கு பழக்கப்படுத்திட்டா வந்துவிட்டான் குழந்தைக்கு டக்குன்னு பிடிச்சுட்டோம். அஞ்சு வயசு குழந்தை நன்னா பிடிச்சுட்டான். சுவாமி பார்த்தா அப்படியே அவர் மெய்சிலிருந்து போறாங்க. சாதாரணமா சுவாமி நினைச்சு எல்லாருக்கும் ரோமாஞ்சனம் வரும். துருவனை நினைச்சு ராமாபிரமேய சுவாமிக்கே ரோமாஞ்சனம் வந்து அவருக்கு மயிர்காவுகள்லாம் குத்திட்டு நிக்கிறது. ஸ்ரீதேவி என்ன சுவாமி எப்ப பார்த்தாலும் மயிர்காவுகள் ரோமாஞ்சனமா இருக்க என்ன அப்படின்னா துருவனை நினைச்சா எனக்கு அப்படியே என்னமோ பண்றது. அம்மாட்டு குழந்தை சமத்தா இருந்தா நமக்கு உள்ளுக்கு ஒரு புலகாங்கிதம் சொல்லுவோம், உள்ளுக்குள்ள ஒரு நிறைஞ்சு இருக்கும். அந்த மாதிரி பெருமாளுக்கு மனசு நிறைஞ்சது. என்னமா பக்தி பண்றது பய நம்மளே சொல்லுவோம். சின்ன குழந்தை திருப்பாவை சொல்லி எடுத்து வசுதேவ சுதம் தேவன் சொல்லிடுதான் என்னமா சொல்றதுன்னு. இந்த பிள்ளைங்கனா அதை தாண்டி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே. துருவன் ஆகணும். அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கு. துருவ கதை கேட்கறது ஒரு பாகவத சொல்லல, நீங்க துருவனா மாறத்துக்காகத்தான் பாகவதம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நீங்க ஆரம்பிச்சா உடனே துருவனை போல கண்ணை மூடிந்து கைய கூப்பிட்டு எனக்கு அந்த பாவம் சித்திக்கணும். எதுக்குறா பாகவதம் கேட்கணும்னா நம்முடைய அகம்பாவம் அழிஞ்சு நாசமா போகி சுத்தமான பாகவதாளுடைய பக்தி பாவம் பூரணமா சித்திக்கிறதுக்கு தான். கதை யாருக்கு தெரியாது? உங்களுக்குலாம் கதை தெரியாதா? எத்தனை தடவை கேட்டிருப்பேன் பாகவதம், எத்தனை தடவை துருவ சரித்திரம் கேட்டிருப்பேன். கேட்கறது இல்லை, இந்த பாவத்தை ஸ்வீகரிக்கிறது. உள்ளுக்குள்ள அப்படி இறங்கணும், அப்படியே இறங்கணும். அப்ப அதான் பெங்களூர் மைசூர் பார்த்து அப்படி வாயில போட்டு அப்படி இறங்குறதுன்னு சொல்றதோன்னு. மூட இட்லி சாத்தா நன்னா இருக்குன்னு சொல்றதோன்னு, மைசூர் ரசம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு சொல்றதோன்னு, அது போல ஓம் நமோ பகவதே வாசுதேவ சூப்பர்னு சொல்லணும். இந்த ஹிருதயம் சொல்லணும், நாக்கு சொல்லணும், மனசு சொல்லணும், இந்திரியங்கள் எல்லாம் சொல்லணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. உங்களை குழந்தையா நினைச்சுக்கோங்க, எல்லாத்தையும் ஓரம் கட்டுங்க. நீ இன்னாருடைய கணவன் மனைவி குழந்தை ஜாதி வயசு பணம் பரதம் பட்டம் பதவி எல்லாம் ஓரம் தள்ளிட்டு இப்ப நான் துருவன், நான் பகவானுடைய குழந்தை. பாகவதம் கேட்கும் பொழுது பீஷ்மர் விஷயம் கேட்டா பீஷ்மரா ஆயிடணும், குந்தி விஷயம் கேட்டா குந்தி ஆயிடணும். அதுக்காக இரண்டிகசி விஷயம் கேட்டு இரண்டிகசிவா அப்படின் அது ஏற்கனவே இருக்கு, அது ஆகப்படாது, ஏற்கனவே இருக்கு. எந்த பக்தார பக்தி கேட்கிறோமோ அந்த பக்தர்களுடைய பாவம் நமக்குள்ள இறங்கணும், நல்லா ஞாபகம். முந்துகாரி அப்படி கேட்டதுனாலதான் அவனுக்கு ஏழு நாள்ல மோட்சம். அதெல்லாம் தள்ளிடணும், பாகவத்துக்கு வந்துடுறோம் அப்படின்னா அந்த பக்தியின் சாரம் ஹிருதயத்துல இறங்கணும். பி எ ரோமன் வெஞ்சுவாரின் ரோம்னு சொல்றாங்க இல்லையா, அது போல பாகவத்தை எந்த பெரியவாளுடைய எந்த பாகவதாருடைய சத்சங்கம் கேட்கிறாரோ அந்த பக்தி பாவம் நமக்குள்ள இறங்கணும். நல்லா டார்ஜிலிங் போறோம், சிம்லா போறோம், ஹிமாச்சலம் போனா அந்த குழு எப்படி நமக்கு அடிக்கிறதோ, எப்படி மெட்ராஸ் போனா வேசத்து வழிகிறதோ, அது போல பாவம் அப்படி வரணுமா. பாகவதம் கேட்க கேட்க அந்த பக்தியில இறங்கணும். இந்த துருவன் அப்படி இறங்கிட்டானா நல்லா தீர்மானமா துருவமா நிச்சயமா பக்தி பண்ணிட்டு இருக்கான். இவன் மூச்சு அடக்கின உடனே ஈரேழு பதினாலு லோகங்களும் நடுங்கான். என்ன அப்படி ஒரு பக்தி, தேவர்கள்லாம் ஓடி வந்துட்டான். இதுல விஷ்ணு புராணத்தெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றா, இந்திரன் என்னமோ பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்றான், எல்லாம் தோத்து போயிடுறது. ஏன்னா ஒரு காம இச்சை உடையவாடா இருந்தோம்னா ரம்பா மீனக்க ஊர்வசி திலோத்தமா இவா யாரையா அனுப்பி கெடுத்துள்ளான். அந்த வயசும் ஆயுத்தலையில இது என்னென்ன கொடுக்கறது, இது பட்சணம் சாப்பிடுற குழந்தையா இருந்தா சாப்பாடு சாக்லேட்டை கொடுத்து ஏமாத்தலாம், திருடர்கள்லாம் சாக்லேட்டை கொடுத்து செயின் எடுத்துட்டு போறாள் குழந்தைகிட்ட, இது அதையும் ஜெயிச்சு கொடுத்து. அப்ப இந்திரன் பாக்கிறான், சரி இந்த குழந்தையை திருப்பறதுக்கு ஒரே ஒரு வழி என்னடான்னா சுனீதி மாதிரி வேஷம் போட்டு வரான். இந்திரன் விஷ்ணு புராணத்தை சொல்றா, சுனீதி மாதிரி வேஷம் கொண்ட குழந்தையே அம்மா சும்மா சொன்னேன்டா, பரவாயில்லடா வாத்துக்கு போயிடலாம் வாடா, சீரி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா, அம்மாவுடைய வாஞ்சியை சொல்லி ஏமாத்துறான். அதுவும் தோட்டு போயிட்டான். நம்ம எல்லாரும் பாசத்துக்கு மயங்கிடும், நம்ம கோவில் கிளம்புவோம் யாரா வந்து இன்னைக்கு ஒரு நாள் போகாம இருந்தா தேவையில்ல, நான் வந்திருக்கேன் அப்படின்னா உடனே கோவிலுக்கு லீவ். அவ்வளவுதான், பல நாள் கழிச்சு உங்களை பார்க்க வந்திருக்கேன், டெய்லி தான் கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன், இன்னைக்கு ஒரு நாள் போகல, பெருமாள் கோச்சுப்பாரா, அவரு கோச்சுக்கவே மாட்டார், அவரு சமத்து நாளைக்கு போகப்படாதான், நாளைக்கு இருப்போமான்னு கேரண்டி இல்லையே, அவர் இருப்பார், அப்புறமே சுவாமி எங்க போறார், அப்புறம் பாத்துக்கலாமா, நம்ம இருக்கணுமே, இருந்தா அப்புறமே சுவாமி அப்புறமா போய் பார்த்துக்கலாம், இருப்போமான்னு தெரியாது. அதனால அந்த வேகம் வேணும். யதிராஜர் ஓடுறானா திருக்கோளூர் வைத்தமானதி பெருமாளை சேவிக்க ஓடுறா, இப்ப சிஷ்யாள்லாம் சொல்றா, சுவாமி இன்னத்துக்கு இத்தனை வேகம், கோவில் தனதுதான் இருக்கு, சமயம் நிறைய இருக்கு, அப்படியே வேகானாலும் பரவாயில்ல, கோவில்ல காத்துன்னு இருப்பா, சுவாமி காத்துன்னு இருப்பார்னா. உடனே யதிராஜர் சொன்னார், அவள் எல்லாம் காத்துன்னு இருப்பா, ஆனா அது வரைக்கும் சரீரத்துல ஜீவன் காத்துன்னு இருக்குமான்னு தெரியாதுடாப்பா, அதுக்கு முன்னாடி பார்த்துடணும்னு ஓடுறோம், அந்த அவசரம் வேணும், இன்னைக்கு பாத்துணும், இப்பயே பாத்துணும், இப்பயே வேணும், ஒரு ஹதம் வேணும், இன்னைக்கு வேணும், இப்ப வேணும், இது இல்லைன்னா நடக்காது. ஒரு பிடிவாதம் இருந்தா அந்த பிடிவாதத்துக்கு சுவாமி தட்சணாது கிடைப்பார். அந்த மாதிரி பிடிவாதம் வந்துடுத்து இந்திரன் என்ன பண்ணியும் தோற்றுட்டான், சுனீதின் அம்மாவுடைய வாத்சல்ய மாயையை கொடுத்து அதையும் ஜெயிச்சுட்டானா துருவன். எல்லா தேவர்களும் ஓடி வந்தா பிரபோ தாங்க முடியலை, இந்த துருவன் பண்ற தபசு எங்களால தாங்க முடியல சுவாமின்னு பகவானே வாய மூடின்னு இருக்கார், பதிலே பேச மாட்டேங்கிறார். சாதாரண தேவர்கள்லாம் ஓடி வந்து ரக்ஷமா சொன்னா கவலைப்படாதீங்க, பயம் கெடுத்த பத்ரம் பகன்னு சொல்ற சுவாமி இப்படியே உட்கார்ந்துருக்கார், இப்படியே உட்கார்ந்துருக்கார். என்ன சுவாமி அப்படின்னா, அவன் என்னையும் சேர்த்து கட்டி போட்டுட்டான், என்னால ஒண்ணும் பேச முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற சுவாமியே கட்டி போட்டுட்டான். அதுக்கப்புறம் பகவான் சொன்ன கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு தேவர்கள்லாம் அவன் இடத்துக்கு போயாச்சு. ஏதானா அஞ்சு மாசத்துல அந்தரியாமிய பார்த்துட்டான் பிரத்யக்ஷமா. நீலதோயதமத்யஸ்தா வித்ருல்லேகே தபாஸ்வரா, வேதம் சொல்றது நமக்கு வேதம் தான் தெரியுது, அந்த வேத ரகசியம் புரியல, இந்த பிள்ளைக்கு வேதம் தெரியல, வேத ரகசியம் தெரிஞ்சுட்டான், உள்ள தெரிஞ்சுட்டான் பிரத்யக்ஷமா. அப்புறம் சுவாமி பிரத்யக்ஷமா உள்ளபடி இவன் பார்க்கணும், உள்ள குட்டி கிச்சா சங்க சக்கர கதாபத்மபாணியா உட்கார்ந்துட்டு ஜம்மன் நின்றுட்டு காட்சி, இந்த குழந்தைக்கு கண்கள்ல இருந்து ஆனந்த பாஷ்பம் ரோமாஞ்சனம், அப்படியே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். இதே தெரிச்சுட்டு இருக்கான் குழந்தை, அவனுக்கு வேற ஒன்றும் தெரியல. 5 மாசம் ஆயாச்சு சுவாமி கிடைச்சாச்சு. பெருமாள் பாதார் இப்படியே விட்டாச்சுன்னா இவன் மோட்சம் அடைஞ்சிருவான். அந்த ஒரு சுத்தி போயாச்சும் சரீரத்தை விடுற அளவுக்கு அவ்வளோ ஒரு வைராக்கியம் வந்துடுச்சு. சரீர ஸ்மரணையே இல்லை, தேகம்ன்ற ஒண்ணு இருக்கு. இப்ப நமக்கெல்லாம் கண்ணை முடிச்ச உடனே முதல்ல நம்ம சரீரம் தான் ஞாபகம் வரும். ஒரு நாள் கூட நம்ம ஆத்மான்னு எழுந்துக்கிறதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கும் போது அவன் சரீரம் அப்படின்னு ஒரு நினைப்புல தானே எழுந்துக்கணும். நீ யார் அப்படின்னா உடனே டக்குன்னு கண்ணை மூடினா நம்முடைய தேகம் வயசு இதெல்லாம் தானே ஞாபகம் வருது. இவனுக்கு இந்த சரீர அபிமானம் விட்டு போச்சு. எப்படி தூக்கத்தை சரீர அபிமானம் இல்லாம இருக்கு இல்லையா? தூக்கத்தை தான் சரீர அபிமானம் இருக்கா? நம்ம ஆனா பெண்ணா, வயசு என்ன, படிப்பு என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன, பிடிச்சவா யாரு, பிடிக்காதவா யாரு, என்ன பாஷை, நமக்கு என்ன ஆகாரம் பிடிக்கும், ஒன்னும் தெரியாது. அப்ப மட்டும்தான் நம்ம ஆத்மாவா இருக்கும். அந்த சமயத்துல எல்லாம் தேகாத்ம அபிமானிகள் பெரியவாசன பிள்ளை சொல்ல தேகமே ஆத்மான்னு அபிமானிச்சுட்டு கிடக்கிற முட்டாள் கூட்டம் நாம எல்லாம். அந்த பிள்ளையாண்டனுக்கு தேகாத்ம அபிமானமே விட்டு போயிருக்கான். சுவாமி பார்த்தா அழகா பிரத்யட்சமா எதிர்க்க வந்து நின்றுட்டார். தேடிந்து வந்து இவன் பக்கத்துல நிக்கிறார். பிள்ளையாண்டா கண்ண திறந்து பார்க்க வேண்டாமா? பார்க்க மாட்டேங்கிறான். என்னன்னா அந்தரியாமி யோக ரகசியத்தை சொல்லிட்டு இருந்தேன். குருவை காவலப்பன் சரியா, இதுவே யோக ரகசியம். அந்தரியாமி சுவாமிய ஏகாந்தமா எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு அனுபவிக்கிறதே யோக ரகசியம். அப்ப சரீரத்தை யார் காப்பாற்றுவானா? யோகக்ஷேமம் பவாந்தியம் அனந்தா சிந்தையம் தோமாம் ஏஜனா பரியுபாததே தேஷா மித்யா வியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாமி அகம். யார் இருக்கிறதா? அனன்ய சிந்தனை. நமக்கு ஸ்லோகம் தெரியும், அனன்யா சிந்தையந்தோ மாம் அந்ய ஆசிரயானாம் தியாகோ அனன்யதா. நாரத பக்தி சூத்திரத்திலே நாரத சொல்ற நம்ம எல்லாத்து மேலே இருக்க பிடிப்பை விட்டுட்டு பகவானே கதின்னு பிடிக்கிறது இவருதான் அனன்ய பாவம். இந்த அனன்ய பாவம் உங்களுக்கு இருக்கிறதுனாலதான் 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டு கூட உடம்பு ஒண்ணு ஆகல, 6 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டு கூட உடம்பு வீக்கா போகல, 9 நாளைக்கு ஒரு தடவை ஜலம் குடிச்சு கூட உடம்பு பெட்ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணவே இல்லை. 5 மாசம் ஆயாச்சு, மூச்சு அடக்கியாச்சு, இந்த மாதிரிலாம் ஆயாச்சு. நம்மளை கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்கன்னு இந்த குழந்தைக்கு அதெல்லாம் அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டா யோக க்ஷேமம் மகாமி. யார் என்ன நினைச்சிட்டு இருக்காளோ அவளுடைய சரீரத்தையும் ஜீவிதத்தையும் இப்ப காட்டுக்குதான் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். பூச்சியெல்லாம் கடிக்குமே, கோரமான பாம்பெல்லாம் இருக்குமே, கோரமான மிருகங்கள்லாம் இருக்குமே, ராத்திரி பகல்லாம் இருக்குமே, ஒண்ணுமே எனக்கு தெரியும். ஏன்டானா யோக க்ஷேமம் மகாமிருகம். உள்ளுக்குள்ளேன்னு பார்க்கலாம், வெளியிலேருந்து சுவாமி குடமுடிச்சு நிற்க, கொச்ச மழையில இவன் மேல மட்டும் மழை பெய்யாதபடி ஆதிசேஷன் குடமுடிச்சு நிற்க, குசு எல்லாம் வருதான், இவனை ஒண்ணும் கடிக்காம இருக்க. சுவாமி அழகாக ஒரு வலைய போட்டு வச்சுட்டார். துருவனுடைய சரீரத்தை தன் சரீரமா சுவாமி போஷிச்சு வச்சிருந்திருக்கான். என்னன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கான், நான் அவனை காப்பாற்றுவேன், அது யாரை காப்பாற்றுவேன், யோக க்ஷேமம் மகாமியகம். சுவாமி பிரத்யட்சமா வந்தும் பார்க்க மாட்டேங்கிறான். அப்ப உடனே பெருமாள் பார்த்தா உள்ள இருக்கிறதுனால பார்க்க மாட்டேங்கிறான், உள்ள இருக்கிற அந்தரியாமி தொலைஞ்சு போயிடுக்கா பாப்பான்னு சொல்லி அந்தரியாமி சுவாமி அங்கு அப்பொழுதே மறைஞ்சு போயிட்டார். உடனே துருவன் அச்சோ இழந்துட்டேனே, மோசம் போனேனே, கண்ண திறந்தா பிரத்யட்சமா அந்த சுவாமி நின்ன பெருசா நிக்கிறார். உள்ளுக்குள்ள குட்டியா பார்த்திருந்த சுவாமி திடீர்னு பார்த்தா வாமன திரிவிக்ரமன் மாதிரி, உள்ளுக்குள்ள வாமன மூர்த்தியை பார்த்தா வெள்ள திரிவிக்ரமன் மாதிரி பக்கத்துல ஜம்முன்னு நிக்கிறார். கையும் ஓடல, காலும் ஓடல, மூச்சும் வரல, பேச்சும் வரல, கண்ணு மட்டும் திறந்த மீறி காணாததை கண்டா போலேன்னு தெரியுமா? அந்த மாதிரி காணாததை கண்டா போல பாக்குறான். பையன் பேசணும்னு தோன்றது, பேச்சு வரல, அது ஒரு சுகானுபவம். அனில் வச்சனீயம் பிரேமஸ்வரூபம் பார்த்தே வர்ணிக்க முடியாது. இப்ப பகவான் பார்த்தாங்க பேசினா நன்னா இருக்குமே, இந்த குழந்தைகள் பேசுறதுதானே சுக்கம். துருவனுக்கு பேசணும்னு ஆசை, பார்த்ததே வரல. சில சமயத்தை சொல்லுவோம், இங்க வரைக்கும் வந்துருத்தோம், அந்த பேரு வரலன்னு வெளியில கடை பேசிட்டு இருப்போம், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், அவ பேர் எனக்கு நன்னா தெரியும், இங்க வரைக்கும் வந்துடுத்து இங்க வந்தாச்சு இங்க வந்தாச்சு வரலாடுவாங்க. உள்ளுக்குள்ளே அவன் கிருப பண்ணாலுமே இங்கே அங்க வெள்ள வராது. துருவனுக்கு இவ்வளவு தூரம் வந்தாச்சு, பேச வரமாட்டேங்கிறதான மறந்து போயிட்டான். அதாவது இந்த நாக்க பரட்டினா பேச்சு வரும்ன்றது மறந்து போயிடுச்சு. ஒண்ணுமே தெரியல, செய்ய மட்டும் கூப்பிட்டு இருக்கான். இந்தெந்த இந்திரியங்கள் இந்தெந்த கர்மாக்கள் பண்ணும் நமக்கு தெரியும். வாய் பேசும், கண் பார்க்கும், கை வேலை செய்யும், கால் நடக்கும், காது கேட்கும். இவனுக்கு இந்த இந்திரியங்கள் எல்லாம் அடங்கி போனதுனால எந்த வேலை பண்ணணும்னு தெரியலையா. பேசறது எப்படின்னு பிள்ளைக்கு மறந்து போயிடுச்சு. மறந்து போயிடுதான், நமக்கு எல்லாம் முடியுமா, தூக்கத்தே பேசணும் நம்மெல்லாம். ஆனா அந்த பிள்ளைக்கு அப்ப கூட ஞாபகம் வருது, அப்படியே நிக்கிறான் பகவான் தாத்தான். அச்சுச்சோ, இது பேசணமாச்சுன்னு சொல்லி பார்த்தா சக்கரை சங்கு சக்கரத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருந்தான். துவாரகாதீசனோட மாத்தி மாத்தி வச்சுருப்பேன். தங்க தூக்கி இந்த கையில மாத்திருந்தா, சக்கரம் தூக்கி இந்த கையில மாத்திருந்தா, சுருக்கண சக்கரங்கிறது என்ன சுவாமி, இடம் மாத்திரி, இடம் மலமாகிறது, மலம் இடமாகிறது அப்படின்னா அவசியம் இருக்குன்னா. பகவான் வளர்கிற சங்கத்தை எடுத்திருந்தா அப்படியே துருவன் கண்ணத்து பக்கத்தை அப்படி கையை எடுத்துட்டு போனா, கண்ணம் பக்கத்துல இப்படி கை வருது, குழந்தை இப்படி கையை பார்க்கிறான். சுவாமியோட கைகள் அபயன்ற கை, அவ்வளவு ஆச்சரியமான திருக்கைகள், எல்லா தலைமையிலையும் கை வச்சு அனுகிரகம் பண்ற அப்பேற்பட்ட ஒரு திருக்கைகள். அபயஹஸ்தம், வரதஹஸ்தம் நிறைய சொல்லுவோம், அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் நிறைய ஹஸ்தம் இருக்கு சொல்றோம் இல்லையா. அந்த அபயஹஸ்தத்தை சுவாமி இப்படி கொண்டு வந்துட்டா, கூடவே பாஞ்சஜன்யம் சங்கத்தை கொண்டு வந்தா, இந்த துருவனுடைய கன்னத்துல அப்படி தடவின அழகா கொண்டு வந்தா, அவனுடைய இடது கன்னத்தை அப்படியே ஒரு தடவை தடவினா, யோ அந்த பிரவிஷ்ய மமவாசமிமாம் பிரசூத்தான். வாக்கியம், யார் உள்ளேந்து என்ன பேச வைக்கிறாளோ அப்படின்னு, என்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் இந்தந்த காரியங்களை பண்ணணும்னு ஈசனா இருந்து பண்றவன் இவனால ரிஷிகேசன் திருநாம். ரிஷிகேசன்ற வார்த்தை நாராயணனுக்கு மட்டும்தான் சொல்லுவோம், வேற யாருக்கும் சொல்ல மாட்டோம்னா. ரிஷிகங்களுக்கு ரிஷிகம்னா இந்திரியம், அவைகளுக்கெல்லாம் ஈசனா இருந்து கைய இந்த வேலை பண்ணு, வாய் பேசு, காது கேளு, மூக்கு வாசனை நுகர்ந்துக்கோ, புத்தி யோசனை பண்ணு, மனசு ஸ்மரணம் பண்ணு, கால் நடந்துக்கோ, இத்தனையும் நியமிக்கிறது ரிஷிகேசன். நான் நியமிக்கலன்னா வராது. இப்ப பேச முடியாத ஊமைகள்லாம் கூட நாக்கெல்லாம் இருக்கு, சப்தம் வருது, பேசு மட்டும் வருது, இது அதிசயம். அவளுக்கு நாக்கே இல்லை, சப்தமே வரலன்னா கதை வேறு. பேச்சுக்கு நாக்கு இருக்கு, சப்தம் ஆனா உள்ளேந்து வரல, அதுதான் அதிசயம். நிறைய பேர் காது கேட்கறது இல்லையா, காது இருக்க, காது வேண்டிய வஸ்து எல்லாம் இருக்கு, ஆனா கேட்கறது இல்லையே, இதுதான் அதிசயம். சுவாமியுடைய லீலைகள். அதனால குருவான் சொல்றான், யோ அந்த பிரவிஷ, உள்ளுக்குள்ளே அவர் தூண்டார். அவர் தூண்டாம நான் பேச முடியுமா? ஒருவேளை நான் பேசினாலும் அவர் கிருபை பண்ணாம அவங்க காது கேட்குமா? நான் வியாபாரி பேசிருக்கேன், ஆனா சப்தமே வெள்ள வரல, உங்களுக்கு கேட்காது. நான் சத்தமோடு பேசிருக்கேன், உங்க காது கேட்காது, என்ன பண்ண முடியும்? இதுவும் சொல்லி அதுவும் கேட்டு, நான் சொல்ல சொல்ல காது கேட்டு, நான் இன்னைக்கு சொல்லி நாளைக்கு புரிஞ்சதுன்னா பேசினேன். நான் ஒவ்வொரு வார்த்தையா சொல்ல சொல்ல உடனே உடனே கிடக்கிற மூளைக்கு போகணும், நீங்க யோசிக்கணும், ஆமா ஆமா தலையாடணும்னா நீங்க ஆட முடியுமா? இது இங்கதான கேட்கறது, சொல்றது இது, கேட்கறது இது, யோசிக்கிறது இது, முடிவு பண்றது இது. எத்தனை வித்தியாசம், இத்தனைக்கும் ஒரு ரிலேஷன் கொடுத்து, சூத்திரே மணிகனா இவன் கொடுத்து இவ்வளவும் பண்ணி ஆமான்னு பண்ண வைக்கிறான்னா, யோ அந்த பிரவிஷ்ய மமவா சமிமா பிரசுத்தா. ரொம்ப அழகான வாக்கியம், சின்ன பிள்ளை சொல்ற ஸ்லோகமா இருக்கு. எல்லாத்தையும் தூண்டு, அந்த பிரபுதான் என் நடத்துறேன். அப்பா பிரபு, அகோபாகியம் அகோபாகியம் அடியேன் தாசன், பேர்பட்ட கிருபை பண்ணிருக்கேப்பா, பிரத்யட்சமா வந்துட்டியே. பெரிய பெரிய ரிஷிகள் ஞானிகளுக்கு எல்லாம் கூட கிடைக்காத சுவாமி என்ன தேடிட்டு வந்துட்டியேப்பா, பேர்பட்ட கிருப்ப. என்ன வேணும், ஒண்ணு வேண்டாம், நிறைய சத்சங்கம் கொடு, பாகவதாளுடைய சங்கத்தை கொடு, உன்னுடைய திவ்யமான லீலைகளை பேசும்படியான வாயுக்குடு, உன்னுடைய திவ்யமான லீலைகளை கேட்கும்படியான காதத்து, என் சரீரம், என் இந்திரியங்கள், என் மனசு, ஆத்மா, சர்வம் இஷ்டப்படி இருக்கேசவம் முரரி புஞ்சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணி துவந்தம் சமர்ச்சய அச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் சுனு கிருஷ்ணம் லோகய லோசனத்வய அரே கச்சாங்கிரி யுக்மாலயம் ஜிக்ரத்தான முகுந்த பாத துலதி மூர்த்தம் நம அதோக்ஷஜம். அழகா குலசேகராட முகுந்த அழிச்சு போடுறா. என் நாக்கே அழகா கேசவன பஜனை பண்ணு. ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிபும் சேதோ பஜ ஏ மனசே முராரிய பஜனை பண்ணு. ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சய கைகளே ஸ்ரீதரனுக்கு அர்ச்சனை பண்ணு. அவ்வளவு அழகு பாருங்க, அவ்வளவு அழகு அனுபவிக்கிறார். அச்சுத கதாம் சோத்ரத்வயத்வம் சுணு, காதுகளே அச்சுதனுடைய கதைகளை கேளுங்க. கிருஷ்ணம் லோக யலோசனத்வய, கண்களே கிருஷ்ணனை போய் பாருங்க, ஆனந்தமா பாருங்க. அரே கச்சாங்கிரி யுத்மாலயம், கால்களே ஹரியனுடைய கோவில்களுக்கு நடந்து போங்க. ஜிக்ரக்ரானம் முகுந்த பாக துளசி, ஏ மூக்கே முகந்தனுடைய திருவடிகளில் விழுந்த துளசி எடுத்து முகந்து பார். மூர்தன் நம அதோக்ஷதம், ஏ தலையே ஹரியுடைய திருவடிகளில் போய் சரணாகதி பண்ணு. இதை பண்ணிட்டோம்னா தப்பிச்சோம், இல்லைன்னா இதுவே நமக்கு பரம சத்ரு. இது கண்டதையும் பார்த்ததுனா சத்ரு, இது கண்டதையும் கேட்டதுன்னா சத்ரு, இது கண்டதையும் பேசித்துனா சத்ரு, இது கண்டதுக்கு போச்சுன்னா சத்ரு. அப்படின்னு சத்ருவே வேண்டாம். ஆத்மயோகி ஆத்மனோ பந்து ஆத்மைவ விகுராத்மனக. துருவன் சுவாமியோட பிரார்த்தனை வேண்டாம், என்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் உன்னை குறிச்சு வரணும், என் மனசு அப்படி இருக்கணும், அவ்வளவுதான் பிரார்த்தனை பண்ணிட்டான். பகவானுக்கு பரம சந்தோஷம், ஆசீர்வாதம் பண்ணிட்டா தயாரே 36 நிமிஷம் சௌக்கியமா இரு, பூமி எல்லா சுகமும் அனுபவி முடிச்சுடுவா. உனக்கு துருவ பதமும் ஸ்பெஷலா பண்ணி வச்சிருக்கேன், ஆனந்தமா இருங்கெல்லாம் சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார். போன பிறகுதான் குழந்தைக்காதா வீணா போனேனே, சுவாமி வந்தாரு, சுவாமி உங்களோட கூட வரேன், என்னத்துக்கு இவ்வளவுலாம் கஷ்டப்படணும், உங்களோட அப்படி கேட்கணும், நானும் உட்காந்துக்கிறேன், அவங்க ரெண்டு பேரும் அழகா வைகுந்தம் போலாம், நிம்மதியா இருக்கலாம் சொல்ல தோணலை. சி வீணா போனேன், பெரிய சுவாமி சீக்கிரத்த திருப்தியே ஆக மாட்டார், அப்பேற்பட்டவர் 5 மாசத்துல திருப்தி பண்ணியும் கூட வைகுந்தம் வரேன்னு சொல்லணும்ன்ற புத்தி வரலையே. ஐயோ வைகுந்தம் போயிருக்கலாமே, சுகமா வைகுந்தம் போயிருக்கலாமே, வீணா போனேன்னு நொந்துக்கலாம். சுவாமிய பார்த்துடும், நமக்கு எல்லாம் இதெல்லாம் கிடைச்சிருக்கலாம், கலகால் புரியாது, அவ்வளவுதான், இளைஞர்கள் கூட மோசமாயிடுவோம். ஆனா வருத்தப்படுறான், சுவாமியோட வைகுந்தம் போயிருக்கலாம், வைகுந்தம் மிஸ் பண்ணிட்டேனே, மிஸ் பண்ணிட்டேனே, மிஸ் பண்ணிட்டேனே, மிஸ் பண்ணிட்டேனே. ஆனா அவனை பார்த்ததுக்கு அப்புறம் வேற எதுவும் வசத்தியா போனாது, அதுதான் சர்வசிரேஷ்டம், அதுதான் ஸ்ரேயஸ், அதெல்லாம் ஸ்ரேயஸ், அவ்வளவுதான். இதுக்கு மேல ஸ்ரேயஸ் லோகத்துல உண்டா? சுவாமியுடைய தரிசனத்தை காட்டிலும், அவர் பேசுறத காட்டிலும், அவரை பார்க்கறத காட்டிலும், அவர் நம்ம கன்னத்தை தடவுறத காட்டிலும் வசத்தியா என்ன கிடைச்சிட போகுது? நம்ம உடம்பு திரும்ப கொசு கடிக்க போறது, பூச்சி கடிக்க போறது, இல்லாடி டாக்டர் ஊசி போட போறா, இல்லாடி தடிக்க விழுந்து கண்ணுக்கு முட்டை போடுறது, இதான் நடக்க போறது. இல்லாடி ஒரு நாய் துரத்தும், ஒரு மாடு துரத்தும், இல்லாடி பாம்பு துரத்தும், கடைசியில உசுறு போயிருக்கா எல்லாரும் கொண்டு அடியில போட்டு அவா பாட்டு போயிட்டு எடுத்து போட்டா. இதை விட வசதி எதுன்னா சரியதோட சுவாமியோட போகிறதானே, தோணி துணையிலேயே நான் வருத்தப்படுறேன். அதுக்குள்ள நார்வர் போய் சொல்லிட்டா உத்தாவன பார்த்த மகாராஜா இடத்துல, உன் பிள்ளை ஜெயிச்சுட்டு வருவான்டா, ஜம்முன்னு வரப்போறான், அவன் காரணம் கொண்டே நீ மோசம் அடைய போற, நீ பாதுக்கு சுருக்கி சுருக்கி அடைஞ்சு இருக்க, உனக்கு சத்தியம் மோஷம் கிடையாது, ஆனா உன் பிள்ளையின் காரணம் கொண்டு உனக்கு மோட்சம் உண்டு சொல்லிட்டு போயிட்ட. 5 மாசத்துல சுவாமியை பார்த்துட்டான், திரும்ப வரான், ஊரே வரவேற்கிறது, அழகா அழிச்சுட்டு போறா, எல்லாரும் கொண்டாடுறா, துருவன் 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 சுருச்சி முதற்கொண்டு எல்லாரும் கொண்டாடுறா. அதான் பகவத் பக்தியுடைய பலம். நம்ம பாட்டு ஏகாந்தமா பக்தி பண்ணிட்டு இருந்தா லோகமே நம்மை கொண்டாடும். நின்னையே தாண்டேண்டி நீர் செல்வம் வேண்டாதா, தன்னையே தாண்டேண்டும் செல்வம் போதே. குலசேகராஜா சொல்றா, நீதாவனன்னு யார் ஓடி வராளோ அவளை தேடிட்டு இந்த செல்வம் ஓடி வரலாம், மற்றவாள்லாம் செல்வத்தை தேடி ஓடுறாளோ அது நிக்க மாட்டேன் ஓடிட்டே இருக்கு, ஐயோ ஓங்கிட்டு நான் மாட்டிக்க மாட்டேன். நின்னையே தாண்டேண்டி நீர் செல்வம் வேண்டாதா, தன்னையே தான் வேண்டும். பணத்தை நம்ம தேடி போறோம், பணம் நம்மளை தேடி வந்தா எப்படா நடக்கும்னா, நம்ம பிரபுவை தேடிட்டு போனா, ஹரியை தேடிட்டு போனா, சீனிவாசனை தேடிட்டு போனா, அது நம்மளை தேடி நான் வரேனே, ப்ளீஸ் 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 அவன் கூட இருக்கேன்னு ஓடி விடுமா. அதனாலேயே துருவனுக்கு தீர்காயசு கடைச்சுடுத்து, ராஜ்யம் கடைச்சுடுத்து, எல்லாம் கொடுத்துட்டார் சுவாமி. சுனிக்கு அழகா கூட்டு குழந்தைகிட்ட கேட்டு, அன்னா பண்ண பயிரே என்னடா பாத்த எல்லாம் சொல்லிட்டு போங்க. அம்மா அவர் நாள் இருந்தேம்மா, சுவாமி வந்தாருமா, கண்ணத்தை அப்படி தடவினாருமா, நான் ஸ்லோகம் சொன்னேம்மா, அனுகிரகம் பண்ணாருமா, அப்படியாடா குழந்தை இதையே நினைச்சுட்டு அம்மா பார்க்க, அதை நினைச்சுட்டு டெய்லி காத்தால என்ன இதையே நினைச்சுமானா, ஹா இப்படி நினைச்சனாலே நமக்கு அங்கேயும் இங்கேயுமா நிறைய பகவத் அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். டெய்லி என்ன பண்ணுங்களோ, காத்தால எழுந்த உடனே நமக்கு கிடைச்ச அந்த பகவத் அனுபவங்கள் இருக்கும் பாருங்க, அதை ஒரு தடவை ஸ்மரணம் பண்ணிக்கோங்க. திரும்பி ராத்திரி படுத்துக்கும் பொழுது அந்த பகவத் அனுபவங்களை ஸ்மரணம் பண்ணிக்கும். அப்படியே மனசுல ஒரு பலம், ஒரு சமாதானம், ஒரு சாந்தி, ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு திருப்தி, ஒரு நிம்மதி கிடைக்கும். அதுக்காக அனுபவங்கள் கொடுக்கலாம் பகவான். மனசு எப்பெல்லாம் நின்று போகிறதோ, எப்பெல்லாம் பலம் இழந்து போகிறதோ, அப்பெல்லாம் நமக்கு கிடைச்ச பகவத் அனுபவங்கள். நானும் கோவிலுக்கு போயிருப்போம், கோவில் நட அடைக்கிற மாதிரி இருக்கும், சரி இன்னைக்கு தரிசனம் இல்லையான்னு நடப்போம், ஆனா இங்கிருந்து யாரோ ஆயிஷ்ணோ நீ தரிசனம் பண்ணி வைப்பா. இதெல்லாம் பகவத் கிருபை. இதை நினைச்சுட்டே காலத்தை ஓட்டிடலாம். குருவன் இப்படிதான் 36,000 வருஷம் காலத்தை ஓட்டுறான். சுவாமியுடைய தரிசனத்தை நினைச்சே காலத்தை ஓட்டுறான். இது நடுவில் குபேரனோட ஒரு பெரிய சண்டை, வேற பெரிய சண்டை போடுறான். உத்தமன் இறந்து போயிட்டான், தம்பிய பெரிய சண்டை போடுறான். அப்ப சுவாயம்பூவம்னு வந்தார், நீ எல்லாம் போய் சண்டை போடப்படாதா, விடு விடு சண்டையெல்லாம் முச்சுடும், என்னத்துக்கு சண்டை, பகவத் தியானம் பண்ணடா பயம். அடுத்த கஷணம் விட்டுட்டானா, விட முடியாது எதுன்னா கோபம். யார் சொன்னாலும் விட முடியாது, பெரிய கஷ்டம் கோபத்தை விடுறதா. கோபத்தை விட்டால் கவலை இல்லை. யக்ஷ பிரஸ்னத்துல யுதிஷ்டர் கிட்ட யக்ஷன் கேட்கறது, எதை விட்டால் கவலை இல்லை. யுதிஷ்டர் பதில் சொல்றார், கோபத்தை விட்டால் கவலை இல்லை. மத்த எதை விட்டாலும் கவலை இருக்கு. காசிக்கு போய் வெள்ளிக்கா விட்டாலும் கவலை இருக்கு. காசு போய் வெய்யாக்கா விட்டாலும் கவலை இருக்கு. அப்பதான் யாரா கொண்டு கொடுப்பா, சாப்பிடும் போல இல்லை நான் விட்டுட்டேன். சொல்றதும் கஷ்டம், விடுறதும் கஷ்டம். வாய் தான் விட்டுருக்கு, மனசு விடுங்க, பெரிய கஷ்டம் அது. இந்த ருச்சி விட மாட்டேங்கிறது. ஆனா கோபத்தை விட்டுட்டோம்னா ஒரு நாளும் கவலை இல்லை. அவ்வளவு கஷ்டமான கோபத்தை விட்டுட்டான். அப்ப குபேரன் பிரத்யட்சமா வந்துட்டான். வந்தாரு, பேர்பட்ட காரியம் என்னடா வேணும்னுட்டா குபேரன். எல்லா சத்திரத்துக்கு அதிபதி இன்னைக்கு முக்காவாசி ஆத்துல பாருங்கோ, குபேரனுடைய போட்டோ கேரண்டியா இருக்கு. போற வரவா இடத்தெல்லாம் யாம் இருக்கும் இடங்களில் எல்லாம் போட்டு அவரது காத்தாரி இருப்பாரு. ஒரு போட்டோவை போட்டு குபேரனை போட்டு, குபேரன் கோவில் ஃபேமஸ் ஆயிட்டு வர்றாரு. நிறைய பேர் தெரிய மாட்டேங்கிறது, குபேரன் கடங்காரன், கடங்காரன் அப்படிதான் சொல்லணும். திருக்கோளூர் வைத்தமானதி மரக்கால அளந்து கீழே விழுந்ததை பொறுக்கி எடுத்துட்டு கடன் கொண்டு வந்த ஆளு, அவனை போய் கொண்டாடிட்டு இருக்க. கொண்டாட வேண்டியது வைத்தமான நிதிய நிக்ஷேப வித்தன் திருக்கோளூர் பெருமாள். ராஜாதிராஜன் இருக்க பிச்சைக்காரனாவே யாராவது கொண்டாடுவாரு. ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். இந்த லோகம் அந்த கலியுகத்துடைய தர்மமா தெரியுது. பெரிய பெரிய தெய்வங்கள் எல்லாம் விட்டுட்டு புதுசு புதுசா ஒன்னு கிளப்பறாங்க. எங்க இருந்து வருதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. இந்த மாதிரிலாம் சுவாமி உண்டா நமக்கு அதிசயமா இருக்கு. மிளகா பழத்தெல்லாம் போட்டு யஜ்யம் எல்லாம் பண்றோம், சும்மா இருக்கு. கேட்டாலும் அடி வைத்த கலக்கம், இப்படிதான் ஒரு சுவாமி இருக்குமா அப்படின்னு. பரம கருணாசாகரன் இருக்கும் பொழுது அந்த தேவதை இடத்துல ஓடுவாள், ரொம்ப அழகாச்சு. அவனிடத்துல வளவா ஓடுறான், கண்டவாளத்திலே ஓடுவாளும். குபேரன் வந்துட்டான், தான் செல்வத்துக்கு அதிபதினு கேட்டவன், என்னடா ஓடணும்ட்டான். திருவன் பார்த்த எனக்கு என்ன எல்லாம் சுவாமி கொடுக்குற, நீ என்ன கொடுக்கறதுக்கு இருக்கு. இருந்தாலும் அந்த தேவதையா சுவாமி தான் அவனுக்கு அந்த போஸ்ட் கொடுத்துருக்கா, அதனால கை கூப்பின்னு எனக்கு எப்பொழுதும் பகவத் பக்தி வேணும்ட்டான். குபேரன் வெக்கமாக இருக்கு. எல்லாரும் எங்கிட்ட பணத்தை கொண்டா, பணத்தை கொண்டா, பணத்தை கொண்டான்னு கேட்டா, பகவத் பக்தியை கேட்கறீ, என்கிட்டயே இல்லையடா பாது, இருந்தாதானே கொடுக்கறதுக்கு. என்கிட்ட என்ன இருக்கோ அதானே கொடுக்க முடியும். நீ பாட்டு கண்டதை கேட்கறீ. இருந்தாலும் தேவன்ற ஒரு ஸ்தானம் இருக்கிறதுனால, யக்ஷன்ற ஒரு ஸ்தானம் இருக்கிறதுனால, அப்பா நல்ல பகவத் பக்தி வரட்டும். குபேரம் கிட்ட போனாலும் பகவத் பக்தி. அதான் ஆண்டாள் வருணன் காலில் விழுந்தாலும், ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவே. ஆண்டாள் பரமவைஷ்ணன் இவள் போய் காலில் விழுந்தா கூட அழகா பகவான போல மழை பயணம். ஆழி போல் மின்னி வளம் புரி போல் நின்றதிருந்து தாளாதே சாங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகில் பெய்திடாய். வருணனுக்கு அப்பதான் புரிஞ்சுதான், ஓ இப்படிதான் மழை பெய்யணும், தெரியாம போயிடுச்சு எவ்வளவு நாள். நான் ஏதோ இடி இடிக்கிறது, ஏதோ மின்றது, ஏதோ மழையை கொட்டணும்னு நினைச்சா, இன்னைக்குதான் புரிஞ்சது. சோசன சக்கரம் போல மின்னணும், பாஞ்சஜன்யம் போல இடிக்கணும், சாங்கம் உதைத்த சரமழை போல பயணம் கரெக்டாக. அதுக்கப்புறம் நல்ல மழையே பெய்ய ஆரம்பிச்சது பூமி. தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் தெரிவிடார். அப்படி குபேரங்கிட்ட கூட பகவத் பக்தியை கேட்ட ஒருத்தன் துருவன். அந்த தேவநிலத்தை போனாலும் நிறைய பகவத் பக்தியை கொடுக்கும். இங்க போய் நின்னாலும் நிறைய கிருஷ்ண பக்தி வேணும். அதாவது வேணும், வேற என்ன வேணும்? திருமழி சாழ்வார் போல வேற என்ன வேணும்? ஹரிபக்தியை வர வேற என்ன வேணும்? அழகா இருந்துதான் திருவன் கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டான், பாண்டி எல்லாம் பார்த்துட்டான். 36,000 வருஷம் ஆச்சு. திரும்பியும் மதுவனம் போனான், பகவத் தியானம் பண்ணான், பகவத் ஸ்மரணம் பண்ணான். புஷ்பக விமானம் வந்துருச்சு. அழகா புஷ்பக விமானத்துல ஏறியாச்சு. குழந்தை கிளம்பின்னு இருக்கான். கொஞ்சம் மனசு வருத்தமா வெடித்து முகம். விஷ்ணு தூதர்கள் கேட்டா, ஏண்டா குழந்தை எதுக்குடா வருத்தப்படுறாய், இல்ல இவ்வளவு தூரம் நான் பகவான் அடைய போறேன், ஜீவபதம் அடையிறேன் அப்படின்னா, காரணம் என்னுடைய தாயார் சுனீதி, அம்மாவை விட்டுட்டு வைகுந்தம் போறேனேன்னு. அப்ப உடனே விஷ்ணு ஒரு மேல பாருதா குழந்தை, இவனுக்கு முன்னாடி புஷ்பக விமானத்துல சுனீதி பயந்துருக்க, அப்பதான் அவனுக்கு சமாதானம். சுனீதி தனியா தபஸ் பண்ணவே இல்லை, பிள்ளைய பக்தியில ஈடுபடுத்தினதுக்கு 21 தலைமுறை கிடைச்சிருக்கு. அவளும் மோட்சம் அடைஞ்சா துருவனும் துருவ நட்சத்திரமா இருந்து இன்னைக்கு பிரகாசிச்சிருக்கான். ஜெய் போலோ துருவ மகராஜுகி. இந்த துருவ சரித்திரத்தை யாரோ முதல் முதல் உபன்யாசம் பண்ணான்னா நாரத மகரிஷி. பிரச்சேதவர்கள் சபையில உபன்யாசம் பண்ணி பலஸ்ருதி சொல்றார். ஞாயிற்றுக்கிழமையில சொன்னா விசேஷம், கரெக்டா நீங்க நம்ம சமைஞ்சிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு துருவ சரித்திரம் கேட்கறதுன்றது கோடி ஜென்ம சுகிருத்த, அது பலஸ்ருதியில வருது. அது மாதிரி ஏகாதசியில கேட்கறது விசேஷம், எல்லாம் தான் அமையிறது வருது. அதுதான், இதுதான் பகவத் சங்கல்பம்னு பேர். அவ்வளவு சக்தி இந்த துருவ சரித்திரம், அந்த துருவனை போல ஒரு பக்தி நமக்கு சித்திருக்கணும். ஜெய் போலோ துருவ மகராஜகி, ஜெய் போலோ சுனீதி மாதாகி. ரொம்ப சிரேஷ்டம், இவர்களெல்லாம் போல ஒரு புத்தி நமக்கு சித்திச்சுடுதுன்னா அது ரொம்ப வசக்தி, ரொம்ப அற்புதம், ரொம்ப அத்தியாச்சரியமானது. அப்படி அந்த துருவ சரித்திரம் நாரதரே உபன்யாசம் பண்ண ஒரு சரித்திரம். சாதாரணமா ஆச்சாரிய புருஷால்னா சிஷ்யாளுடைய பெருமையை பேச மாட்டார், ஆனா பெருமையா பேசினாராம் நாரத மகரிஷி. என்ன துருவனுடைய பக்தி அவ்வளவு வசக்தி, அத்தனை சிரேஷ்டம் இந்த துருவன். துருவனுடைய சரித்திரம், அவனுடைய வம்சம், இதெல்லாம் சொல்லிண்டு வர சுகபிரம்ம மகரிஷி எல்லாம் பரிசுத்த மகாராஜன் ஜோரா கேட்டு வரா. அந்த வம்சத்திலேயே பிருத்துமகா சக்கரவர்த்தி பகவானுடைய ஒரு அவதாரம், ஜெய் போலோ பிருத்துமகா சக்கரவர்த்திக்கு ஜெய். ஸ்வயம் பகவானுடைய அவதாரம் பிருத்துமகா சக்கரவர்த்தி. அவர் பூமியை ராஜ்ய பரிபாலனம் பண்றதுக்கு அவருக்கு பட்டாபிஷேகம் எல்லாம் பண்றான். இந்த சமயத்துல ஸ்துதி பாடகர்கள் எல்லாம் வந்து அவர் ஸ்தோத்திரம் பண்றான். இவர் அவ்வளவு பெரிய காரியங்கள் இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார், இந்த காலத்தெல்லாம் உண்டு இல்லையா, இந்த அரசியல்வாதிகள் இவரெல்லாம் பதவி ஏற்றிருக்கும் போது பேனர் வச்சிருவார். இவ பண்றதுக்கு முன்னாடியே கர்நாடகாவை காக்க வந்தவரே, தமிழகத்தை ரட்சிக்க வந்தவரேன்னு இருப்பான். இவர் ரட்சிக்க போறாளா கொள்ளையடிக்க போறா அவருக்கு தான் விழிச்சோம். முன்னாடியே பேனர்லாம் வச்சு ஆஹா ஓஹோ எல்லாம் பண்ணிட்ட, கடைசியில ஒண்ணும் பண்றதுல அவாவா கொள்ளையடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். நம்ம வாடகை அப்படியே இருந்துருக்கும். அந்த மாதிரி இவரையும் கொண்டாடுறோம். அப்ப பிருத்துமகா சக்கரவர்த்தி சொல்றா, இதெல்லாம் கொண்டாடுறதுக்கு எனக்கு அருகதையே கிடையாது, இப்பதான் தலையில பாரம் ஏறிருக்கு, நான் பொறுப்பா ராஜ்ய பரிபாலனம் பண்ண பிறகு இதெல்லாம் சொன்னா நியாயம் இப்படி பண்ணலாமோன்றா, இல்ல பெரியவா சொல்லியிருக்கா நாங்க பண்றோம்னு சொல்றோம். பிருத்துமகா சக்கரவர்த்தி ராஜ்ய பரிபாலனம் பண்ண வந்த சமயத்துல ஒரே பஞ்சம், பூமியில விளைச்சல் கிடையாது, சாப்பிடறதுக்கு ஆகாரம் இல்லாம எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் ஆண்டால் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளன் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோ எம்பாவா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீர் ஆடினா திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயலுகள தூங்குமலை போதில் பொறிவந்து கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து தீர்த்த வழிபக்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. ரோகம் நன்னா இருக்கும், முக்கியமா ஜல சமிருத்தி இருக்கணும். காவேரிக்கு கர்நாடகம் தமிழ்நாடு சண்டை போடாதவங்களும் வரணும், ரெண்டு பேருமே கஷ்டம் இருக்கு. அப்படி ஒரு நல்ல ஜல சமிருத்தி மாதம் மூவாறு செஞ்சு கொடுக்கணும், யாருக்கும் பிரச்சனை இல்லை பாருங்க. நன்னா அன்ன சமிருத்தி, நிஜமாவே தேசம் அப்படி இருந்த தேசம், லோகத்திலேயே அன்னதானம்ன்ற கான்செப்ட் இருந்த ஒரே தேசம் பாரத தேசம் மட்டும்தான். பிரிட்டிஷ்காரன் வந்துதான் கெடுத்தான், ஐயோ இவ்வளவு அன்னத்தை போய் பைசா கொடுக்காம வாங்கிக்கிறாளே கொடுக்கிறாளேன்னு சொல்லி அதையும் வியாபாரம் ஆக்கின பெருமை பிரிட்டிஷ்காரனுக்கு தான். ஒருத்தனுடைய கான்செப்ட் நமக்கு கிடையாது. அன்னச்சத்திரம்னு உண்டு, கோயில்கள்லாம் நித்திய அன்னதானம்னு உண்டு, சாதா மத்தியானம் பார்க்க சேவார்த்திகள்லாம் அன்னம் கொடுப்பா. பரதேசிகளுக்குன்னே சொல்லுவா, பரதேசிகள் பிச்சைக்காரன் அர்த்தமா இருக்கு, வெளியூர்ல இருந்து வரவாளுக்குனே அன்னம் தயாராகும் பிரசாதம் கொடுப்பார். அப்படி இருந்த ஒரு தேசம் இன்னைக்கு தர்மஸ்தலாலாம் போனா அப்படிதான் இருக்கு. உடுப்பி எல்லாம் போனோம்னா யார் வேணாலும் போகலாம், பகவத் பிரசாதம் சுவீகரிக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி இருக்க வேண்டிய தேசம் பஞ்சம். ஏன்னா அந்த வேணன்ற ஒரு மகா பாதி ராஜ்ய பரிபாலனம் பண்ணா, அதனால பூமாதேவி பார்த்து அவர் மகாபாதி போய் எல்லாமே சமிருத்தியா இருந்தா இன்னும் கொழுப்பு ஜாஸ்தியாகும். அப்ப அவன் நடக்கணும்னா இயற்கை வளம் எல்லாம் மறைஞ்சு போயிடுத்தனாலே அடங்குவான் இல்லையா, அதனால பூமி எல்லாத்தையும் உள்ள இழுத்துட்டான். அவ பிரதம சக்கரவர்த்தி பார்த்தார், கொடுக்க வேண்டியவளே மறைச்சுட்டான். ஆத்திர அம்மா அழகா நின்ன கடந்ததெல்லாம் பண்ணிருக்கா, பத்திரமா டப்பால போட்டு பீரோல வச்சிருக்கா, பாந்து எல்லாம் வந்தா சொல்லப்படா, நம்ம தனியா சாப்பிடணும்னு நினைச்சா அது அம்மாவுக்கு அழகா. அம்மானா தனக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல, என்னடா குழந்தை நீ சாப்பிடு. சில சில வஸ்துக்கள் அம்மாவுக்கும் பிடிக்கும் குழந்தைக்கும் பிடிக்கும், ஒரே காய். இந்த குழந்தை அம்மா இன்னும் கொஞ்சம் இருக்கா அப்படின்னு கேட்கும், அம்மா அம்மா பண்ணுக்குன்னு எடுத்து வச்சிருப்பான். அதுக்கே என்ன நிறைய இருக்கடா சாப்பிடுறா, அம்மாவுக்கு ஒண்ணுமே இருக்காது. கடைசியில அந்த வானிலை சாத்து போட்டு பிறடி சாப்பிடுவான். குழந்தை சாப்பிட்டாங்க, அதானே அம்மாவுக்கு, அதானே வாத்சல்யம். பூமாதேவியை மிஞ்சி வேற யாரும் வாத்சல்யத்தை காட்ட முடியும். அதனால பாபா திருமகா சக்கரவர்த்தி இந்த பூதேவி இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கையில வில்லு அம்பும் எடுத்துட்டு துரத்துறார் பூதேவிய. பூதேவியே அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் யாரும் இப்படி பயமுறுத்தினதே கிடையாது. அசுரால்லாம் வந்தபோது கூட பூதேவி பயப்படல, ஆனா பிரதுமா சக்கரவர்த்தி ஸ்வயம் பகவத் அவதாரம், அதனால அவள் பயந்து போயிட்டா, தொடர்ந்து தொடர்ந்து துரத்தினா. இப்ப கடைசியில பூதேவி சொன்னான், நீரே அப்படி பண்ணா நான் இங்க போவேன், இந்த வேணனுக்காக எல்லாத்தையும் நான் உள்ள மறைச்சு வச்சுட்டு இப்ப எல்லாம் ஜீரணம் ஆயிடுச்சு, என்னால ஒன்னும் பண்ண முடியாது, நீரே கலந்து எடுத்துக்கொள்ளும்னு சொல்ல, பூதேவி அழகா ஒரு கோமாதாவா இருக்க, அழகா ஒவ்வொருத்தரையும் மாத்தி மாத்தி கண்ணுக்குட்டியா வச்சுட்டு ஒவ்வொருத்தரையும் பாத்திரமா வச்சுட்டு எல்லாத்தையும் கலந்து எடுக்கிறான். இந்த பித்துமகா சக்கரவர்த்தி அதாவது பூமியை சரி பண்றா அப்படின்னு அர்த்தம். பூமியில திரும்பி வளர்ச்சல் எல்லாம் வரும்படியா எல்லாம் பண்ணா. பூதேவிய தன் புத்திரியாக ஏற்றுண்டா, அதுக்கப்புறமா தான் பிருத்திவின்னு ஒரு திருநாமமே பூதேவிக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி பிருத்திவின்ற பெயர் கிடையாது. அப்படி அவ்வளவு அழகா இந்த பிருத்திவியை பரிபாலனம் பண்ணா சித்துமகா சக்கரவர்த்தி. நிறைய அஸ்வமேத யஜ்யம் எல்லாம் பண்ணா, நூறாவது யஜ்யம் பண்ணா இந்திர பதவி கிடைச்சிடும். அந்த நூறாவது யஜ்யத்து போதுதான் அந்த யஜ்யம் பசுவை திருடிட்டு போறான். இந்திரனை மாதிரி லோகத்துல மோசமானவன் அசுரன் கூட கிடையாது. அதனாலதான் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரிதும் வேண்டே அரங்கமா நகருள்ளமா. ஆனா பங்கெடுப்படியாக சொல்ல இந்திரலோகம் இந்திரான்னு சொல்லும்படியான தாயார் இருக்கும்படியான வைகுந்தம் கூட வேண்டாம், ஸ்ரீரங்கம் போதும். பச்சை மா மலை போனேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரலேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரிதும் வேண்டே. இங்க இருந்து நாமதம சொல்ற சுகமே தனி, வைகுந்தம் ஒரு பெரிய சுகம் இல்லைன்னு. இந்த இந்திரன் இத்தனையும் பண்றான், அவனையும் அதெல்லாம் பிடிச்சுட்டா அப்புறம் வேண்டாம் விட்டுட்டார் சத்துமகா சக்கரவர்த்தி. அப்ப அழகா பகவான் வந்து காட்சி கொடுக்கிறார். நாராயணன் காட்சி கொடுத்தவனே சத்துமகா சக்கரவர்த்தி கேட்கிற நிறைய காதுகள் கொடுறாப்பா, எதுக்குதானா நிறைய சத்ருஷியம் கேட்கிறான். உன்னுடைய லீலைகளை எல்லையில்லாம கேட்கறதுக்கு நிறைய காதுகள். அழக அச்சுத கதாம் ஸ்ரோத்ரத்வயத்வம் சுணு, நிறைய கேட்கணும். பிரபு பெருமாள் கிட்ட பிரபு நிறைய சத்தங்கள் கேட்கணும்பா அப்படின்னு பிரார்த்திச்சுக்கணும், அதான் பரம பாக்யம். அந்த மாதிரி அழகா கேட்கிறா, ராஜ்ய பரிவாரம் எல்லாம் பண்றா, நல்ல பகவத் திருவடி அடைஞ்சுட்டா. அவருடைய வம்சத்திலேயே தான் பிராச்சீன பர்ஹிஷி அவன் என்ன கர்மயோகமா பண்ணிட்டு இருக்கான். வேதத்திலேயே கர்மகாண்டம் யோககாண்டம் எல்லாம் உண்டு, வேதாந்தம் எல்லாம் சொல்றது இல்லையா, ஞான காண்டமும் உண்டு. இன்னென்ன யஜ்யம் பண்ணா இன்னென்ன பிரயோஜனம் கிடைக்கும்னு லிஸ்ட் இருக்கு. இந்த பரிஷத்துன்ற ஒருத்தன் அவன் என்ன பண்றா, வேதத்தில் இருக்க எல்லா யஜ்யங்களும் பண்ணி அந்த யஜ்யத்தினால பிரயோஜனம் அனுபவிக்கும். இதே குழப்பு, ஒரு யஜ்யம் பண்ணி முடிப்பான், உடனே திரும்பி அடுத்த யஜ்யம் ஆரம்பிப்பான், அது அந்த யஜ்யம் முடிப்பான், திரும்பி அடுத்த யஜ்யம், இதே வேலை. ஆயிரத்தி யஜ்யம் இருக்கே, தன்மந்திரி ஹோமம்ன்றோம், சுரசன ஹோமம்ன்றோம், நிறைய ஹோமம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஹோமமா பண்றது இப்படியே பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தா பிரச்சேதர்கள், அவர்களையும் அழகா கர்மகா மார்க்கத்தை திருப்பணம்னு பார்த்தான். நாரதர் அவளெல்லாம் குழப்பிட்டார், குழந்தை என்னடா கர்மமா இருக்கும், பகவான் தாண்டா வசதி, பகவத் மரணதாண்டா வசத்தின்னு திருப்பி விட்டுட்டான். உடனே அவள் அழகா போனா, போற வழியில அற்புதமான சரசு, இந்த சரசுக்குள்ளேருந்து நன்னா சப்தம் கேட்கறது, என்னடா சப்தம் எல்லாம் கேட்கறதுன்னு பார்த்தா உள்ளுக்குள்ளேருந்து சிவபெருமான் வெளில வந்துட்டான். அழகா வந்தா, யாரெல்லாம் அச்சுதனை தேடிட்டு போறாளோ, யாரெல்லாம் நாராயண ஸ்மரணம் பண்றாளோ, அவர்கள் தான் எனக்கு பரம பிரீதிகரமானவர்கள்னு சொல்லிட்டார். அதனாலதான் இன்னைக்கும் காசியில யார் இறக்குறாளோ அவ காதுல ஓடி போய் ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு இருக்க. காசியில இறந்தா முக்தின்னா அங்க யார் உசுறு போற நிலைமை இருக்காரோ அவ காதுல ஒரு பைத்தியம் ஓடி வரலாம். ஆதிசங்கர பகவத் பாதர் சொல்றார், சமேகம் சாரக பிரம்மம் பஜேகம் 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 பஜேகம். இப்ப ராமநாமம் தான் சாரக பிரம்மம், அதைத்தான் நான் பஜிக்கிறேன். அந்த மாதிரி அந்த சிவபெருமான் வந்துட்டா ருத்ர கீதம்னு பேர். அதனால தான் நாராயணன் மகிமைய, நாராயணன் பெருமைய, நாராயணன் லீலைய சிவபெருமான் இந்த பிரச்சேதசர்களுக்கு வர்ணிக்கிறது ருத்ர கீதம்னு பேர். அவ்வளவு அழகா இருக்கும், அதை பாடிச்சாரு உடனே ருத்ர ஐயங்கார்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு கரெக்டா வர்ணிப்பார். அழகா வர்ணிச்சுட்டு இதையே தியானம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். அன்னிலேருந்து அந்த பிரச்சேதசர்கள் அந்த சரசில இறங்கி இந்த ருத்ரகீதத்தை ஜபிச்சார்கள். அவ அன்னைக்கு ஜபிச்ச பலம் இன்னி வரைக்கும் இருக்கு. அந்த இடத்துலதான் குருவாயூரப்பன் இருக்கான். அந்த சரசுக்கு பேர் தான் நாராயண சரஸ். குருவாயூரப்பன் கோவில்ல ஒரு குளம் இருக்கு பாருங்க, பாகவதத்துல சொல்லப்பட்ட ஒரு புஷ்கரணியன். அந்த இடத்துல பிரச்சேதசர்கள் ருத்ரகீதம் ஜபிச்சு அன்னிலேந்து அப்போதுலேருந்து அவ ஜபிச்சு 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 பின்னாடி குருவாயூரப்பன் வந்து செட்டில் ஆகும்படியான ஒரு ஸ்தலம் ஆயிடுச்சுன்னா அந்த ருத்ரகீதத்தினுடைய பலம். அப்படி இந்த பிரதேசர்கள் எல்லாம் உருப்பிட்டாலும் பசங்க உருப்பிட்டுட்டா அப்பா உருப்பிடல. சமயத்து எப்படின்னா உண்டு, நிறைய உண்டு. அப்ப நாரதரை பார்த்தா இன்னும் உருப்பிடவே மாட்டேங்கிறானேன்னு சொல்லி பிராச்சீன பரிஷித் கிட்ட போனா புரஞ்சன உபாக்கியானம்னு ஒரு கதை சொன்னார். நல்ல கதை, கடைசி வரைக்கும் புரியவே புரியாது. அப்படி ஒரு கதை பிராச்சீன பரிஜீவித்தை பார்த்தா ரெண்டா குழந்தை கேடா அவனுக்கு ஒரு கதை சொல்லணுமா? என்ன கதை என்ன? புரஞ்சனன் கதை என்ன சொல்லும் போலேன்னா, புரஞ்சனன் ஒருத்தர் இருந்தான்ப்பா, அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தான் அவிஜாத சகான்னு பேருப்பா. ஒரு நாள் இவன் அவிஜாத சகாவை விட்டுட்டு வந்தான்ப்பா. அழகா ஒரு 9 வாசலோட ஒரு பட்டணத்தை பார்த்தான்ப்பா. அந்த பட்டணத்துக்குள்ள போனான்ப்பா, அங்க அழகான ஒரு ஸ்திரீ இருந்தாப்பா. அந்த பட்டணத்தை ஒரு 5 நாகம் காத்துட்டு இருந்ததுப்பா. அந்த ஸ்ரீயோட கொஞ்சம் குழாவினாம்ப்பா. அந்த ஸ்ரீயே கதின்னு இருந்தான்ப்பா. அந்த ஸ்திரீக்கு நிறைய வேலைக்காரா இருந்தாப்பா, கருப்பும் வெளுப்புமா வேலைக்காரா இருந்தாப்பா. அவளுடைய குடும்பம் நடத்தினாம்ப்பா, நிறைய குழந்தைகள்லாம் பிறந்தாப்பா. இப்படியே காலம் போச்சுப்பா. ஒரு நாள் அவன் காட்டுக்கு வேட்டையெல்லாம் ஆட போனாம்ப்பா. அவன் மனைவி ரொம்ப வருத்தப்பட்டாப்பா, திரும்ப வந்தாருப்பா. எல்லாரும் அழகா இருந்து அவளை சமாதானப்படுத்தினான்ப்பா. இப்படியே காலம் பயின்று இருந்ததுப்பா. ஒரு நாள் பார்த்தா சண்டாவைகள்லாம் வந்துட்டான்ப்பா, துர்பகானூர்த்தி வந்துட்டாப்பா. எல்லாரும் வந்தா ரகசியமா வந்து இவன் ராஜ்யத்தை பிடிங்கண்டாப்பா. கடைசியில என்ன பண்றதுன்னு தெரியாம ராஜ்யத்தை விட்டு ஓடி வந்தான்ப்பா. இந்த ராஜ்யத்தை எரிச்சுட்டாப்பா. இவன் திரும்பி அடுத்த ஜென்மாவில ஒரு பாண்டியராஜனுடைய பத்தினியா பிறந்தான்ப்பா. அழகா பிறந்து அவளோட குடும்பம் நடத்திட்டு இருந்தான்ப்பா. அதுக்கப்புறமா திரும்பி பாண்டியராஜன் நடந்து போக இந்த புரஞ்சனன் அக்னி பிரவேசம் பண்ணலாம்னு பொழுது திரும்பவும் அவிஞ்ஞாத சகா வந்தார்ப்பா. அந்த அவிஞ்ஞாத சகா சொன்னார், ஏ புரஞ்சனா நீ யா தெரியுமா, நான் யா தெரியுமான்னா சொன்னார்ப்பா. கடைசியில புரஞ்சனாக்கு எல்லாம் புரிஞ்சதுப்பா, அவிஞ்ஞாத சகாவோட கிளம்பி போனான்ப்பா. இதெல்லாம் புரிஞ்சுதா கதை? இதான் புரஞ்சன உபாக்கியம். இத்தனையும் சொல்லிட்டு நாரதர் கேட்டார், என்னப்பா இது சொன்னீர் அப்படின்னா, புரஞ்சன கதை ரொம்ப நன்னா இருக்கு, ஆனா ஒன்னும் புரியலை. புரிஞ்சா மாதிரி இருக்கு ஆனா புரியலை. யாரோ ராஜா யாரோ சகா. அதுக்கப்புறம் புரஞ்சன உபாக்யானத்துடைய ரகசியம் சொன்னார். புரஞ்சனன்றது ஜீவாத்மா, நாம தான். இதுக்கு ஒரு ஃப்ரெண்டு அவிஜாத சகான்னு பேரு. ஊர் பேர் தெரியாத அப்ரமேய சுவாமி. அவிஜாத சகா யாருன்னா பரமாத்மா. இவா ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்துட்டு இருந்தா ஒன்னா வைகுண்ட பேச முக்கியமா இருந்தவா தான் நாம எல்லாரும் சுவாமியோட. ஒரு நாள் இந்த புரஞ்சனன் இப்படி ஆசைப்பட்டு அப்படி வந்தான். 9 வாசல் பட்டணம் பார்த்தான், சரீரத்தை பார்த்து தொலைச்சுட்டான். ஐ இந்த பட்டணம் நல்லா இருக்கேன்னு வந்தான். இதுல ஒரு புத்தி இருக்கு, அதுதான் ஸ்திரீ. புத்தியோட சேர்ந்தெடுத்து அகங்காக தத்துவ மகத்துவம் அகங்காரம் வந்துடுத்து. புத்தியோட சேர்ந்தா இந்த பட்டணத்தை ராஜ்ய பரிபாலனா 5 நாகம் காவல் காத்துட்டு இருக்கு. பஞ்ச பிராணங்கள் அபான தியான சமான உதாரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த பிராண அபான சமான தியான உதாரணம் இந்த பஞ்ச பிராணங்கள் 5 தல பாம்பு. இதுக்கு தளபதி எல்லாம் இருக்கா? எல்லாம் பெருசா சொல்ல முடியாது, கொஞ்சம் சுருக்க சொல்லியிருக்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, கிருஷ்ணன் தான் முக்கியம். அழகா ரெண்டு பேரும் சௌக்கியமா இருந்தா அப்பப்ப இந்த புத்தியை சமாதானப்படுத்திக்கிறான். ஒரு நாள் துர்பகாலம் வந்துட்டா, வியாதி வந்துடுத்து. அழகா வயசான காலம் வந்துடுத்து. அவள்லாம் சேர்ந்து இந்த பட்டணத்தை தாக்கறா. வியாதி வயசான காலம் எல்லாம் வந்து தாக்கறது. அவளுக்கு பிறந்த குழந்தைகள்லாம் இந்திரியத்தினால நாம் அனுபவிக்கக்கூடிய சுக துக்கங்கள். கண்ணினால சில விஷயங்கள் அனுபவிக்கிறோம். இது இந்த கண்ணோட சேர்ந்து நாம பெற்றுக்கிற குழந்தைகள். காதுனால நிறைய விஷயங்கள் ஏற்படும். இது காதுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தினால பிறக்கக்கூடிய அனுபவங்கள். அத குழந்தைகளா சொல்றோம். இந்த மாதிரிலாம் இருந்தா வயசான காலம் வந்துடுத்து, வியாதி வந்துடுத்து. அப்ப அழகா ஒரு பெரிய ஒருத்தன் மரணதேவன் வந்துட்டா அவனுக்கு 365 பேர் வேலைக்காரா இருக்கா, கருப்பும் வெளுப்புமா, பகல் ராத்திரி அவள்லாம் வந்தா பெரிய சண்டையெல்லாம் நடந்தது. கடைசியில இவனுக்கு நாட்டை விட்டு துரத்திட்டான், சரீரத்தை விட்டு துரத்திட்டா, சரீரத்தை கொளுத்தின, ஆனா பட்டணத்தை தீ வச்சு கொடுத்த. அச்சோ இந்த சரீரத்தை விட்டுடையனேன்னு நினைச்சு எம் எம் வாபீஸ்வரன் பாவம் திஜத்யந்தே கலைவரம் தம் தமேவயேதி கௌந்தேய சதா சம்பாவ பாவிகர. இப்படி சரீரத்தை விட்டேனே நினைச்சது, அடுத்த ஜென்மா திரும்பியும் ஒரு ஸ்திரீ சரீரம் கிடைச்சிருக்கு. மனைவி நினைச்சுட்டே உசிர விட்டதுனால இந்த ஜென்மத்துல ஆம்பளையா உட்கார்ந்து இருக்கவாள்லாம் போன ஜென்மத்துல பொம்பளையா இருந்து ஆண் சரீரத்தை நினைச்சே உசிர விட்டவா. இந்த ஜென்மாவில ஸ்திரீயா உட்கார்ந்து இருக்கவாள்லாம் போன ஜென்மத்துல புருஷாலா இருந்து ஸ்திரீ சரீரத்தை நினைச்சே உசிர விட்டவா. அதனால ஆணல்லன் பெண்ணல்லன் ரெண்டும் கேட்டா நம்மெல்லாம் சுவாமி கதை வேற. ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அழியும் அல்ல. நம்ம லௌகீகமா பாக்குற ஆணும் கிடையாது, லௌகீகமா பாக்குற ஸ்திரீயும் கிடையாது. அழியும் அல்லாத அப்ராக்கிருத திவ்ய மங்கள விக்கிரகம் சுவாமி. இந்த புரஞ்சனன் இந்த ஜீவாத்மா அடுத்த சரீரத்தை அடையிறது. அது என்ன சரீரத்தில் இருக்கோ அத்தை தின்று அங்கே கிடக்கு. போன ஜென்மத்துல நான் பெரிய ராஜாவை மறந்து போயிடுத்து. இப்ப இந்த ராஜாவுடைய பத்தினியில் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த ராஜா உசிறு போனா ஐயோ எனக்கு நாயகன் இல்லையே, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேனே அழகான். அப்பதான் அவிஞ்ஞாத சக்கா பெருமாள் வரார், தானா உபதேசம் பண்றார். நீ நானும் ஒரு இடத்துல இருந்தோம், ஒன்னா இருந்தோம், நன்னா இருந்தோம், நீ என்னை விட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓடி வந்தா, உன்னை பார்த்து நான் ஓடி வந்தேன். நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம், அந்த குழந்தைகள் பார்த்தோம்னா கடையில எங்கேயாவது ரோட்ல போச்சு எல்லாத்தையும் பராக்கு பார்த்துட்டு வரும். கீழே பள்ளம் இருக்கா, மேடு இருக்கா, ஒண்ணும் பார்க்க. ஆனா அம்மா அதையே பார்த்துட்டு வருவா பாருங்க. பகவத்கீதையில பகவான் சொல்றான், ரெண்டு கிளிகள் உண்டுடா, ஒன்னு பழத்தையே பார்த்துட்டு இருக்கு, ஒண்ணு இன்னொருத்தையே பார்த்துட்டு இருக்கு. நம்ம எல்லாம் பழத்தை பார்த்துட்டு மாற மரமா தாவிட்டு இருக்கோம் சம்சார விருட்சத்துல. நம்ம பக்கத்திலேயே ஒண்ணு தாவி தாவி நம்மள பார்த்துட்டு இருக்கு. எது நம்மள பார்க்கறதோ அதை பார்க்கணும் நமக்கு தோன்றதில்லை. எதெல்லாம் அமேத்தியம், சரி அமேத்தியம், அதெல்லாம் வசதியா அனுபவிச்சிருந்துருக்கும். இதெல்லாம் சொன்ன உடனே இந்த அவிஞ்ஞாத சகா சொன்ன உடனே புரஞ்சனனுக்கு தான் புரஞ்சனன் புரிஞ்சுடுத்து கடைசியில பகவான ஆரம்பிச்சான். நம்ம கதை புரஞ்சன உபாக்கியானம் தான். பாகவம் எதுக்குன்னா இந்த அவிஞ்ஞாத சகாவ பார்க்கணும். இவன் தான் சகா, யாரும் கிடையாது. நன்னா நாலு வருஷம் பக்தோச்சிதன்னு பேரு சுவாமிக்கு, பக்தர்களுக்கு உச்சிதன். அவ்வளவு சிரேஷ்டம் தாசசக்தியம். திருவகீந்திரபுரம் பெருமாள் உற்சவத்துக்கு தாசசக்தியன்னு பேரு. அடியவர்க்கு மெய்யன், யார் அவன் திருவடியை பிடிச்சுக்காலோ அவர்களுக்கு மெய்யா இருந்து தன்னை காட்டி கொடுக்கிறான். மத்தவா அவருக்கு தெரியவில்லை. அதனாலதான் பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தவன் பக்தவத்சலன். திருநின்ற ஒரு பெருமாள் பேரு பக்தவத்சல பெருமாள். வாத்சல்யத்தை கொட்டி கொட்டி கிருப பண்ணா அந்த பக்தவத்தல் நின்றுடே இருக்காங்க. எதுக்குடானா யாருக்கு எப்ப கிருப பண்ணணும், ஓடலாம், ஓடி போய் காப்பாற்றலாம்னு காத்துருக்கா. அதான் நிறைய பேர் ரங்கன் வேண்டாம் சீனிவாசன் போகணும். ஏன்னா இவர் எப்ப எழுந்துக்கிறது, இவர் எப்ப உட்காருறது, எப்ப நிக்கிறது, எப்ப ஓடி வருதுன்னு பரிகாசமா ஹாஸ்யமா சொல்றது. ஆனா பக்தவசம் நின்றுட்டே இருக்காங்க, ஜோனா ஓடி வந்துருவார். அதனால அந்த வாத்சல்யம், அந்த வாத்சல்யத்தினால தானே சுவாமி ஓடி ஓடி வரா. அதனாலே அந்த பக்தவத்சலன் தான் வசக்தி அப்படின்னு சொல்ல, அவ்வளவராக பகவான், அவ்வளவராக பத்தராதி பெருமாளாக பக்தவத்சலனாக சுவாமி வராராம். ஜோர ஜெகத்ரக்ஷகன், நம்மே ரட்சிக்கும்படியா பக்தவத்சலனா வந்துட்டார். இத்தனையும் சொன்ன உடனேயே புரிஞ்சதான் பிராச்சீன பர்ஹிஷத்துக்கு வீணா போயிட்டோம். வேதத்துடைய அந்தமான சுவாமியை விட்டுட்டு யஜ்யம் 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 இன்னைக்கு அறிவ யஜ்யம் பண்றோம். அது அதிசயமா இருக்கு எங்களுக்கு. யஜ்யத்துக்கு பிரயோஜனமே இல்லாத ஒரு காலம் கலியுகம். அப்படியே பண்ணாலும் முக்கு லட்சுமி நரசிம்மாச்சாரியார் மாதிரி எத்தனையோ பெரியவா பண்றான். இன்னைக்கும் அது மாதிரி பண்ணா பரவாயில்ல. நிறைய பேர் பண்ற யஜ்யத்துக்கு அர்த்தமே காண கிடைக்க மாட்டேங்கிறது. ஏன் பண்றா, எதுக்கு பண்றா, எங்க பண்றா, யார வச்சு பண்றா, எல்லா மந்திரலோபம், கிரியாலோபம், கர்த்தாலோபம் எல்லாம் இருக்கு. ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் நம்ம ஆற்ற வந்து வாத்தியார்கள் எல்லாம் பண்ணா கூட கடைசியில சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்து கோவிந்த 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 சொல்றாங்கன்னா என்ன பண்ணாலும் அப்பா நீ பாத்துக்கோப்பா, எங்க மேல ஒரு குத்தம் இல்லைன்னு தேவை பதிச்சு. இவனுக்கு புரிஞ்சுடுதான் இந்த கர்மகாண்டம் எல்லாம் தள்ளினானா வேதாந்தமாகிய சுவாமியை படிச்சிருந்தானா பிராச்சீனம் பர்ஷித்தும் சத்கதி அடிச்சான் பகவத் கிருப்பை. இவன் பாடி கர்மகாண்டத்தானே ஓடிட்டு இருந்தான் யஜ்யம் பண்ணி இதெல்லாம் இந்த பிரயோஜனம் கிடைக்கும் ஓடிட்டு இருந்தவனையும் இந்த யஜ்யத்துடைய பிரயோஜனம் இருந்தாலும் அந்த சத்தங்கம் நடத்துதான். நாரதர் வந்தா இவனுக்கு பகவத் விஷயத்தை சொன்ன புரஞ்சன உபாத்தியானம் சொன்னா அவனையும் சத்கதி அடைய வச்சா. இதே நாரதர் குருவனுக்கு ஓம் நம பகவதே வாசுதேவாய் சொன்னார். இவனுக்கு பெரிய புரஞ்சன கதையெல்லாம் சொல்லி அஜ்ஞாத சகாவுடைய விஷயத்தை சொல்லி வேதாந்தத்தை புரிய வச்சு சத்கதி அடைய வச்சா. குரு அவாவாளுக்கு தகுந்தா போல கிருப பண்ணான். இப்படி பெருமாள் இந்த பிராச்சீன பர்ஷிஷத்துக்கும் அனுகிரகம் பண்ணிட்டான். அதான் கிருப்பை ஓடி வந்து கிருப பண்ணான். இல்லாடி இவ பாடி இப்படியே கடக்கட்டும்னு விட வேண்டியதுதானே, விட மாட்டேங்கிறா. பாகவதம் முழுக்க பகவானுடைய காருண்யம் தான் விதவிதமா விதவிதமா என்னென்ன காருண்யம் அப்படின்னு இந்த காருண்யத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். பாகவதம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பகவான் கருணா சாதகன், அவன் காருண்யம் தான் நம்மளை ரட்சிச்சு இருக்கு. இந்த காருண்யம் தான் நம்ம சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும் கொட்டின் இருக்கு நம்ம புரிஞ்சுண்டா. அவன் காருண்யம் தான் ரக்ஷ. நம்முடைய பிரயத்தனம் எதுவுமே ரக்ஷ இல்லை, நம்முடைய பிராரப்தம் ரக்ஷ இல்லை, சுவாமியுடைய காருண்யம் தான் ரக்ஷ. நீ போகவே விடமாட்டாமல் அச்சுதன்னு தானும் தன் நிலையிலிருந்து நழுவாதவன் தன் பக்தர்களையும் நழுவ விடாதவன். இப்படி பிராச்சீன பர்ஷிஷ பிரச்சேதங்கள்லாம் கிருப பண்ணார் சுவாமி. இதெல்லாம் நாலாவது ஸ்கந்தம் பூர்த்தி. துருவ சரித்திரம் தக்ஷர்தம் இதெல்லாம் பிரதானியமா சொல்லி பிதுமகா சக்கரவர்த்தி பிராச்சீன பர்ஷிஷத் கதைகள் பிரச்சேதர்கள் இதெல்லாம் சொல்லி நாலாவது ஸ்கந்தம் இத்தனையும் சொல்லின்றவரா அஞ்சாவது ஸ்கந்தம். ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்கந்தம் கரெக்டா நடுவில் உட்கார்ந்துட்டு இருக்கு பாகவதத்துல. அஞ்சு ஆறு ஏழு ரொம்ப விசேஷமான ஸ்கந்தம் பாகவத நடுவுல இருக்கு. பரம விரக்தி அடைவதற்கான ஸ்கந்தங்கள் இதெல்லாம். அந்த அஞ்சாவது ஸ்கந்தத்திலே ரொம்ப அழகான ஒரு நியாயத்தை நிரூபணம் பண்ண. ஒருவேளை பக்தி பண்ணிட்டு இருக்கோம், டக்குனு பக்தியோடு எங்கேயாவது மாறி விட்டோம், அப்ப என்ன ஆகும்னு ஒரு கேள்வி வருதோன்னா அந்த கேள்விக்கான பதில் அஞ்சாவது ஸ்கந்தம். பண்ண பக்தி வீண் போகாது, எங்க விட்டோமோ அங்கேந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த நியாயத்தை சொல்றது அஞ்சாவது ஸ்கந்தம். இந்த வம்சத்திலேதான் பரதர் வந்தா ரொம்ப விசேஷமா ஜெய் போலோ பரத மகராஜிக்கு, ஜெய் போலோ பிரதிமகா சக்கரவர்த்திக்கு, ஜெய் போலோ பிராச்சீன பர்ஷித் மகராஜிக்கு. அழகா தபசு பண்றா ஸ்ரீஹரியே கத்தின்னு இருக்கா. இந்திரியமெல்லாம் நிக்ரகம் ஆயிடுச்சு, இந்திரியங்கள்லாம் அடங்கியாச்சு, மனசெல்லாம் ஒடுங்கியாச்சு. சாட்சா ஹரி ஸ்மரண சதா சர்வதா ஹரி 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 ஹரி. உக்காந்தாலும் விழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் தடுத்து விழுந்தாலும் ஹரி ஸ்மரண நிம்மதியா இருக்கா, சௌக்கியமா இருக்கா. இந்த பரத பரத ரிஷி ஆயிட்டார். ஆனந்தமா பகவத் பக்தி சரீரத்தை விடுறதுக்கான காலத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கார். ஒரு நாள் எதிர்ச்சியா இவர் அப்படி நதிக்கரைக்கு போனார். போயிருக்கப்படாது போயிட்டார். இதுதான் பெரிய கஷ்டம், சமயத்துல பிராரம்பங்கள் எப்படி வந்து தொலையும்னு தெரியாது. அன்னைக்கு நதிக்கரைக்கு போனார். அப்ப ஒரு அழகான ஒரு கர்ப்பவதி, அது ஜலம் குடிக்க வந்தது. அது ஜலம் குடிக்கிற சமயத்திலேயே ஒரு பாலா போன சிங்கம் கத்தி தொலையணும். அந்த பாலா போன சிங்கம் ஒரு கத்து கத்த மானுடைய சுபாவத்தில் அது பயந்து ஒரு குதி குதிக்க, இதுவோ நிறமாச கர்ப்பிணியா அந்த கர்ப்பத்திலே அந்த குழந்தை பிரசவிச்சு ஜோப்புனு கீழே விழுந்து, அந்த விழுந்த குழந்தை பூமியை வயப்படாதா, ஜலத்திலேயா விழுந்து தொலையணும், அது இவர் வேற பார்த்து தொலையணுமா, தொலையணுமா தொலையணுமா தான் சொல்லணும். அது குதிக்க அந்த குழந்தை பிறந்து தொலைய, அது போய் ஜலத்துல விழுந்து தொலைய, இவர் அதை பார்த்து தொலைய, அச்சோ ஜீவன் விழறதேன்னு காப்பாற்ற மாட்டோம். தப்பே கிடையாது. பரோபகாரம் இதம் சரீரம், பரோபகாரம் பண்ணணும். சரீரத்துடைய பரம பிரயோஜனம் எதுன்னா அடுத்த சரீரத்துக்கு சுகம் கொடுக்கறது தர்மம். உபகாரம் பண்ணணும், பரோபகாரம் இதம் சரீரம். சத்தியம் சந்தேகமே கிடையாது. பரதரும் அழகா போனார், இந்த தாய்மா செத்து போயிருக்கு, அது இங்கேயோ குவேர் போய் விழுந்து செத்து போயிருக்கு. இந்த மான ஜலம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு, பிறந்த குழந்தை ஜலத்துல விழுந்துடும். பெருமாள் இவரை தூண்டிட்டார், போ அதை காப்பாத்து அப்படின்னு தூண்டிட்டார். இப்ப நம்ம யாராவது சகாயம் பண்றோம்னு நம்முடைய பலத்தினால இல்ல, உள்ளுக்குள்ள அந்தர்யாமி ஹரி இருக்கிற காரணத்தினால. இப்ப ரோட்ல அப்படி போயிட்டு இருக்கோம், திடீர்னு யாராவது கிராஸ் பண்ணுவா, ஒரு பக்கம் வண்டி வரலன்னு இன்னொரு பக்கம் வண்டி வரும், ஏ வண்டி வருது வண்டி வருது அப்படின்னு. நமக்கு என்ன ஆனால் அக்கறையா, எப்படி ஆசையா, பொறுப்பா, ஒன்னும் கிடையாது. நமக்கு தெரியாமலேயே அவசரமா அவளை காப்பாற்றத்துக்கு முயற்சி பண்றோம்னா அந்தரியாமியா இருக்கிற ஹரியுடைய காருண்யம் நம்ம மூலமா பிரவர்த்திக்க, நம்மளுடைய காருண்யம் நமக்கு காருண்யமா. சுயநலமே பிராதான்யம் நமக்கு, யாரை அடிச்சு பிடுங்களான்னு காத்துன்னு இருக்கோம். எண்ணெய் கசிப்பு நமக்கு எல்லாம் வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. ஒசாமா விஞ்ஞானத்துக்கு நமக்கு ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது. அவன் காரியத்துல பண்ணிட்டா நம்ம காரியத்துல தென்னல், இவ்வளவுதான் வித்தியாசம். சமயத்துக்கு சில பேர் கொலை பண்ணிட்டு ஜெயில இருக்கான், நம்ம எல்லாம் ஜெயிலுக்கு போகல. ஏன்னா இந்த கொலை பண்ணாதபடி சுவாமி தடுத்துட்டார். நம்மளே சொல்றோம், வெட்டி போட்டா தேவையில்லை, அவனை பண்ற அக்கிரமத்துக்கு கொண்டு போட்டா தேவையில்லை. ஆனா ஏன் கொலை பண்ணலைன்னா, பகவத் கிருப, ஆச்சாரிய கிருப, நம்ம பெரியவா தாத்தா பாட்டிகள்லாம் பண்ண பூஜா புனஸ்காரம், அவ பண்ண நாமஜம், தெரிஞ்சோ தெரியாமலோ போன திவ்ய தேசங்கள், கேட்ட சத்தங்கங்கள், நம்மளை கொலை பண்ண விடாதபடி, பாவம் பண்ணாதபடி காப்பாத்திருக்கு. நம்ம பலத்தினாலே இல்லை, நன்னா ஆலோசிக்கோங்க. அழகா ஓடி நார் போய் காப்பாத்திட்டா, காப்பாத்தினது தப்பே கிடையாது. காப்பாத்திட்டு பத்திரமா அதை வச்சுக்க, அதுவும் தப்பு கிடையாது. சரி, அம்மா இல்லை, ராதே கோவிந்தான் தோணிட்டு பண்ணா பிரச்சனை இல்லை. நான் தான் இதுக்கு எல்லாம் நினைக்கப்படுது, நமக்கு எல்லாரும் அந்த ஒரு உட்கார்ந்து விடுறது. நான் இல்லைன்னா குழந்தைகள் என்ன பண்ணும், நிறைய அண்ணாக்கள் சொல்லுவா, நான் போயிட்டா குழந்தைகள் கஷ்டப்படும். ஆனா அப்பதான் குழந்தைகள் சுகமாவே இருக்கு. நான் பார்த்துருக்கேன் அம்மாக்கள் எல்லாம் சொல்லுவா, நான் ஆட்ட விட்டு கிளம்பினா உங்களுக்கு எல்லாம் தெரியும்வா. அப்ப குழந்தைகள் தானா குளிக்கும், தானா கஷ்டமாகும், தானா துணி துவைக்கும், தானா வீடு கிளீன் பண்ணும், எல்லாம் தானா பண்ணும். அம்மா இருந்தாக்கா ஒன்னும் பண்ணுவோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம இல்லைன்னா எல்லாம் ஸ்தம்பிச்சு, ஒன்னும் ஸ்தம்பிச்செல்லாம் போகாது. நம்ம இல்லைன்னா ஒழுங்காவே நடக்கும். ஆனா எல்லாருக்கும் அபிமானம், இது என்னுடையதுன்னு சுவாபிமானம். பெரிய கஷ்டம் இந்த சுவாபிமானம் தான். இது என்னோடது, மமகாரம், இது என்னோடது, இது என்னோடது, ஈவா என்னோடது. பசுமாடு கண்ணுக்குட்டி வரைக்கும் இது என்னோட மாடு, அதுக்கு சுரக்கிற பால் கண்ணுக்குட்டி, இது என்னோட பால் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் என்னோடது, என்னோடது, என்னோடது. நிறைய இடங்கள்ல அழகா இந்த கொய்யாவெல்லாம் காய்க்கும், நிறைய பேருக்கு அதை ரெண்டு அணிலோ நாலு கிளியோ சாப்பிட்டா பொறுக்காது. அதுக்கு மேல ஒரு கலரை வேற கட்டி, அதுக்கு ஒரு முடிய போட்டு, இந்த ஒத்த காய் சாப்பிடறதுனால நமக்கு என்ன நஷ்டம் வந்துட போடும், பரவாயில்ல அதுதான் சாப்பிட்டு போகணுமேன்னு தோணாது. அவ்வளவு தூரம் சுயம் அபிமானம், சுயநலம், எல்லாம் என்னுடையதுன்னு ஒரு அபிமானம், அந்த மாதிரி ஒரு சுவாபிமானம் வந்துடுத்தான் இவருக்கு. இந்த மான் குட்டி என்ன நம்பி இருக்கு, பாவம். இந்த லைன் வராத வரைக்கும் பரோபகாரம் இதம் சரீரம். இதான் இந்த லைன் வந்துடுத்துன்னா நம்ம கிரிய விழுந்துட்டு இருக்கோம்னு நல்லா ஞாபகம். இந்த காருண்யத்துல பரோபகாரத்துல இந்த லைன் கிராஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சோம். நம்ம மாத்திந்தோம், சோசியல் சர்வீஸ் சரிவே மாத்திட்டு இது வெளில வர முடியாம தலைவன் இருக்கான். ஏன்னா இதை தாண்டி போயிட்டு அதான் பிரச்சனை. இது இல்லாத வரைக்கும் அவன் கிட்ட அவன் நடத்திருக்கான்னு விடுற வரைக்கும் நமக்கு ஒரு கஷ்டம் இல்லை. இப்பெல்லாம் பரதருக்கு இது என்ன, இந்த மான் என்ன நம்பி இருக்குது, அகம்பாவம். நம்மளை நம்பி யாரும் இல்லை, நம்மளை நம்பி நாமே இல்லை, நாமே நம்மளை நம்புறது இல்லை. அடுத்த போய் நம்புவோம்ல, எல்லாரும் ஏன் நம்புறான, நம்மளால உபயோகம் இருக்கிறதுனால நம்மளை கொண்டாடி இருக்கான். உபயோகம் இல்லைன்னு பாருங்க, ஒருத்தரும் வரமாட்டான், நம்மளை சீண்ட மாட்டான். யாரா படுத்த படுக்கையா இருக்க ஆட்டுறது சாமியை குடிச்சிட்டு போறோம், ஒன்றும் கிடையாது. நமக்கு உபயோகம் இருக்கிற வஸ்து எதுவா இருந்தாலும் அதை வச்சுப்போம். இந்த நாயெல்லாம் வச்சுப்போம், அதுக்கெல்லாம் சொல்லி வந்துருத்து, வியாதி எல்லாம் வந்துருந்தா கொண்டு போய் சைலண்டா எல்லாம் ஊர்ல கொண்டு விட்டுட்டு வந்துருவோம். அவ்வளவு நாள் அது அந்த அவன் எஜமானனே கதின்னு கடந்திருக்கு. அவ்வளவுதான் லோகம், இவ்வளவு தான். இவர் அனுப்பிவிட்டார். இந்த மான் என்ன நம்பி இருக்கிற ஒரு அபிமானம் வந்து அதான் கஷ்டம். மான்னால வீணா போனவா ரெண்டு பேர், ஒன்னு பரதர் இன்னொன்னு சீதா மாதா. நின்னா ஞாபகம், உலகத்தையே மோசமான மிருகம் எதுன்னு நினைக்கிட்டா மான் தான் சொல்லுங்க. ரெண்டு பேர் வாழ்க்கையை கெடுத்தது ரொம்ப முக்கியமானது. ரெண்டு பேர் இது மேல அபிமானம் வச்சு வீணா போயிட்டான். ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமானவா, ஒன்னு பரதர் இன்னொன்னு சீதா மாதா. அப்ப நமக்கெல்லாம் என்ன கட்டியும் அபிமானம் வச்சுட்டு ஆறாம். அழகா அந்த மான் சாப்பிடுறத பாக்கிறார், அது தண்ணி குடிக்கிறத பாக்கிறார், அது சொல்றத பாக்கிறார். சச்சோ என்ன அழகா என்னால உரைச்சிட்டு வந்து நிக்கிறதுன்றா, எவ்வளவு என்னால பாசங்க உள்ளுக்கு அறி பாசன் கிடையாது, அதை விட பாசம் நான் வச்சிருக்கேன்டா. ஜென்ம ஜென்மாந்திரமா உனக்குள்ளேயே உரைச்சிட்டு உரைச்சிட்டு உன் பக்கத்துல இருக்கேன்டா, தெரிய மாட்டேங்கிற அதான் வைத்திருச்சல். அழியக்கூடிய சரீரத்தை உரைச்சக்கூடிய குழந்தையும் நாயும் மானும் பத்தினியும் வசத்தியா தெரியறது, ஏசி வசத்தியா தெரியறது, போர் வசத்தியா தெரியறது, அந்தரியாமி யாருன்னு வசிந்தே இருக்கிற கண்ணன் வசத்தையும் தெரிஞ்சு தொலைய மாட்டேங்கிறதே அதான் கஷ்டம். தெரிய வேண்டியது அது, விட வேண்டியது இது, விட்டது அது, தெரிஞ்சிருக்கிறது இதுதான் பிரச்சனை. எல்லாம் உள்டாவோ அப்படின்னு இருக்கும், பண்ணப்படாதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், பண்ண வேண்டியதெல்லாம் விட்டு தப்பிச்சு ஹரி பாக்கிறான். ஏ உன் கூட இருக்கேன்டா, அடி பேசிட்டு இருக்கான், நல்லா ஞாபகம் அடி சொல்லிட்டு இருக்கான். நம்ம கேட்கறது இல்ல, நம்ம சொல்றோம் பெருமாள் எடுக்க வேண்டியதானே, பெருமாள் நிறுத்த வேண்டியதானே. எத்தனை தடவை உள்ளுக்குள்ள மனசாட்சி பேசுறது, வேண்டாம் மாட்டிக்காத, ஜாகிரத ஜாகிரத கேட்கலையே, தஸ்மா ஜாகிரத ஜாகிரத கேட்கலையே. ஹரி சொல்லணும் மட்டும் சொல்லாதீங்க, அத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கோம். நம்ம சொல்றோம் அன்னைக்கே எனக்கு தோணித்துன்றோம், அப்ப ஏன் பண்ணல அதான் இந்த ஜாகிரத உள்ளே பேசுறா. வேண்டாண்டா மான காப்பாத்தின வசதி இல்லைன்னு சொல்லல, அது வயசு வந்துடுது புள்ள மேயும் தண்ணி குடிக்கிட்டே கொண்டாடுறது இருக்கு. சொல்ல ஐயோ மான் என்னதா புல்லு மேயுது, அது சுவாவம் புள்ளத்தான் மேயும். ஏதோ மனுஷன் புள்ள மேய்ச்சா ஐயோ என்னதா புல்லு மேயுதுன்னு சொன்னானே. நம்ம எதெல்லாம் கொண்டாடுறோமோ பைத்திகா இருக்கணும், அதனுடைய சுவாவமே அதுதான். நாய் வாழ என்னதான் ஆட்டுறனா, அது வாழ ஆட்டினாக்க அது ஜென்மா சர்வைவல், வேற வழி கிடையாது, பாவம். அது வாழ ஆட்டிட்டே இருந்தாலும் அது ஜீவிக்க முடியும். ஐயோ என்னமா நாய் வாழ ஆட்டுறது, என்னமா நம்மளை பார்த்து குதிக்கிறனா, குதிச்சாதான் அது ஜீவிக்க முடியும். அதெல்லாம் வசதியா கொண்டாடுகிறது, அதான் வைத்திருச்சல். எது சுபாவமோ எது இயற்கையோ எது அது வாழ்வதற்கான தர்மமோ அதை கொண்டாடி நம்முடைய தர்மத்தை விட்டு தொலைச்சோம். டிவி என்னவா தெரியறது, தெரிஞ்சாதான் டிவி, சரியான டிவி இல்ல டப்பா அவ்வளவுதான். இது என்ன ஏசி என்னவா சின்ன இருக்கா, சின்ன இருந்தாதான் ஏசி, ஏசி என்னவா சின்ன இருக்கா, சைத்தியகாரமா இருக்கு இல்லையா, சைத்தியகாரம் அவ்வளவுதான். திருக்கண்ணம் என்னமா திருத்திக்கிறதா, திருத்திச்சாதான் திருக்கண்ணம், அது உப்பு கிடைச்சா திருக்கண்ணம் தான் இல்லையே. இதெல்லாம் அதனுடைய சுவாவமோ ஸ்வரூபமோ அதை கொண்டாட ஆரம்பிச்சுட்டோம், அதான் கஷ்டம். அதனுடைய சுவாவ இயல்பு அதுதான், அதனோட குவாலிட்டி அதுதான். சாரி என்னமாதிரி தாங்கிருக்க, தாங்கினாதான் சாரி, உடஞ்சா சாரா செருப்பு அழகா தங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இருந்தாதானே செருப்பு. அந்த மாதிரி புள்ளு மேயர் தனிதர் சின்னமா புள்ளு மேயர் ஞானம் என்னமா நடக்கிறது, அவ்வளவு பெரிய செருப்பு வச்சு அப்படிதான் நடக்க முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஜாலியா குடுக்கலாம் ஓட முடியாது, அவரோட சரீரத்துடைய இருப்பு அப்படித்தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனா நம்ம இதெல்லாம் மயங்கும், இதுக்கு பேர் தான் ஜெய்தேஷம் குணமயி மம மாயா துரத்யா. அதனாலதான் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே நீ, உள்ளுக்குள்ள இருக்க அந்தரியாமியை விசாரிப்பதே நீ. நம்ம கண்ணால காலத்து பாக்குறது, காதால கேட்கறது எல்லாம் போய் நம்மளை ஏமாத்துறது, உள்ளுக்குள்ள தீர வேத வேதாந்த விசாரம் பண்ணி ஹரிய உணர்வு பாருவோ அது மட்டும்தான் சத்தியம். அது எதுவும் சத்தியம் இல்லை. பரதர் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மான பார்த்து மயங்கிட்டான், என்னமா புல்லு மேயிறது, ஐயோ தண்ணி என்னதான் குடிக்கிறது, என்னை பார்த்து குதிச்சு வரவே என்னமா சொல்லி குடிக்கும். மான் அப்படிதான் குதிக்கும், மான் பின்ன ஒட்டர மாதிரியா இருக்கும், மான் மான் மாதிரிதான் குதிக்கும், குதிரை குதிரை மாதிரிதான் ஓடும், முதல முதல மாதிரிதான் இருக்கும். அதுக்குதானே பகவான் அந்த சரீரத்தை அப்படி சிருஷ்டிச்சிருக்கான், அந்த சரீரத்துடைய சுபாவம் அத்தை தின்று அங்கே கிடக்கும். இதே இந்த மானுக்குள்ள இருக்க ஆத்மா சிங்கத்துக்குள்ள போயிட்டு வச்சுக்கோங்களேன், அந்த நடையே மாறி போயிடும். அதே சிங்கத்துக்குள்ள இருக்க அந்த ஆத்மா ஒரு பட்டாம்பூச்சிக்குள்ள இருந்தா அப்படிங்கிறத அழகா அடிச்சுட்டுதான் போகும், சிங்கமா இருக்கும் பறக்காது. அதான் அத்தை தின்று அங்கே கிடக்கும். சிங்கமா இருக்கும்போது பட்டாம்பூச்சி மாதிரி பறக்க ட்ரை பண்ணவே பண்ணா, சிங்கமா இருக்கும்போது காம்பீரியமாகத்தான் நடக்கும். ஏன்னா அதனுடைய சரீர சுபாவம். அதனால மயங்கி மறந்து போயிடுறது எல்லாம். அதனாலதானே காளியின் பத்திரிகள் சொல்றா, கிருஷ்ணா இவருக்கு தண்டனை கொடுத்த நியாயம் தான் நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த சரீரத்துடைய சுவாவமே துவேஷம் ஆச்சேடா கண்ணா, யார் பார்த்தாலும் கோபம் வரும் கடிக்கும்ன்றது பாம்பு சரீரத்தினுடைய சுவாவம். காளியின் பத்திரிகள் சொல்றா கண்ணன் கிட்ட, அந்த சரீரத்தை நீதானே சிக்கிச்சுட்டு அவன் தப்ப என்ன இருக்கு, அந்த ஆத்மா அதுக்குள்ள வந்தது அவன் கர்மவனாலே கொஞ்சம் வாஸ்தவம், ஆனா அது பாம்புடைய சுவாவம். அந்த மாதிரி ஜடபரதருக்கு இந்த ஆத்மாவை தாண்டி ஷரீர அபிமானம் வந்துருத்தான். ஷரீர அபிமானம், மான் மேல ஒரு அபிமானம், தன் சரீர அபிமானத்தை விட்டவர் மான் சரீரத்தை மேல மாட்டிருத்தார். என்னமா பார்க்கறது, என்னமா சொல்றது, அது புல்லு கடிச்சிட்டு போன இடத்தெல்லாம் பார்த்து என்னதான் ஈக்குவலண்டா கடிச்சிருக்கு, அப்படித்தான் கடிப்போம். நுழிப்புள்ளா பார்த்து நேயறது அப்படின்னா நுழிப்புள்ளாதான் பார்த்து நேயும், அது அதனுடைய சுவாவம். அது நடந்த இடங்கள்லாம் காலடி பட்டிருக்கான், ஐயோ இவர் குழம்படி என்னமா இருக்கு, இவ்வளவு வசிக்கிறார், நம்ம இப்படிதான் ரசிச்சுட்டு இருக்கோம், ஜாகிரத, அவருக்காவது ஒரு மன் அது மேல அபிமான், நமக்கு எத்தனை அபிமான் நமக்கே தெரியாது. டிவியில பாக்குறது, காதல கேட்கறது, சொன்னவா சொல்றது, ரோட்ல பாக்குறது, என்ன ஒன்னா ரெண்டு ஆராய்ச்சி, என்னமா மாங்காய் காட்சி இருக்கு, இதுக்கு ஒரு ஜென்மா மாமரமா நிக்கணும், தேவையா அவாத்துல வேற போய் நிக்கணும், தேவையா அவனச்சு அவாத்த மாமரம் தான் காய்க்கிறான், அவாத்துல மாமரமா நின்னு காய்க்கிற மா மரத்துக்கு தான் தெரியும் எத்தனை கஷ்டம்னு. இந்த வாட்டி மரம் காய்க்கணும்னா வெட்டி போட்டுருந்தான்டுவா, அப்பதான் பக்கத்தாட்டுக்காரன் எங்காட்டு மேல எல்லாம் விழுந்துட்டே இருக்கும், கொஞ்சம் கலையை விட்டு போடுவா, நடுங்கின்னு இருக்கும் பாவம், ஐயோ இன்னைக்கு இந்த கையை வெட்டுவாளோ நாளைக்கு அந்த கையை வெட்டுவாளோ, வீடு கட்ட போறேன்ற நம்ம அடியோட வெட்டிடுவாளோ, பதற்றம் ஆற்றங்கரைவாள் மரமே போல் அஞ்சுகின்றேன். திருக்குறுமுடி நம்பிக்கிட்ட திருமங்கையாழ்வார் சொல்ற, ஆட்டங்கரையில் ஒரு மரம் இருந்தா நமக்கெல்லாம் குஷியா இருக்கு, ஆனா மரம் பயப்படுறதா, ஏன்னா வெள்ளம் வரும்போதுதான் கீழே இருக்க மண்ணை அடிச்சுட்டு போகிறதான், மண்ணுக்கு பிடிமானம் இல்லை, எப்ப சாயும் தெரியாம இப்பயோ அப்பயோன்னு இருக்க, ஆற்றங்கரைவாள் மரமே போல் அஞ்சுகின்றேன் அப்படின்னு. நம்ம இதுவா இருந்து பாக்குறது வேற, அதுவா இருந்து அனுபவிக்கிறது வேற. தனக்காலத்துல இந்த நாய் சின்னதாக ஒரு வீடு கட்டிருக்கா தெரியுமா, என்ன சூப்பரவா இருக்கு தெரியுமா, நாய் சொல்லி என்னத்த வீடு, வாழல் நான் வெட்டி விட்டா வாழ் கூட ஆட்ட முடியாது, வெளியில சுதந்திரமா போக முடியும், எனக்கு உச்சா போனோம்னா கூட எஜமான நைஷ்ட்டு போனா தான் போகணும், அவர் எங்க போக சொல்றாரோ அங்க போகணும், அவர் இழுத்தாருன்னா போகணும், இல்லாட்டி அடிப்பார் மறத்துவார். பார்க்கலாம் நிறைய சத்த சொல்ல, அந்த மிருகங்கள்லாம் சாப்பாடு கொடுக்காம அப்பதான் ட்ரைனிங் கொடுப்பான், அவன் தெரியாது அது பசியில துடிக்கும். இந்த டாக் ட்ரைனர் தான் நான் பார்த்திருக்கேன், அவன் சொல்லுவா எப்படி ட்ரைன்மெண்ட் நான் கேட்டேன் பதறினேன், நன்னா பசிக்கும் பொழுது வேண்டியதை கொடுக்காம நான் சொல்றத பண்ணுன்னு பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிஸ்கெட் அரை பிஸ்கெட் கொடுக்கணும், தானா சொல்றத செய்யும். இது ஒரு விஷயம், என்ன கொடுமை, அதை கை கொடு அப்படின்னா அதுக்கு அத்தனை தூரம் அதை பசியில கதறும் பொழுது அதை கொடுக்காம அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து நமக்கு கை கொடுத்து வைப்பான், அதுக்கப்புறம் அரை பிஸ்கெட் கொடுப்பான், திருப்பி அடுத்த வருஷத்துக்கு ட்ரைனிங், எங்கேயாவது நாய் சிங்கம் யானை எல்லாம் ஜோடா பண்ண சந்தோஷப்படாதீங்க, அத்தனையும் அதோட வைத்தியத்தில் கொட்டிட்டு பண்ணிட்டு இருக்கா, தெரிய மாட்டேங்கிற நம்ம எதுவும் நினைச்சிட்டு இருக்கோம், உலகம் புரிய மாட்டேங்கிற அத்தனை கஷ்டம் ரசிக்கிறார் பரதர். இதுக்கு ஒரு விஸ்தாரமா சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்முடைய ரசிகத்துவம் எவ்வளவு நம்ம கீழே கொண்டு போய் விடுறதுன்றதுக்காக சொல்றேன். ஐய இந்த நாய் நின்னா இருக்கே, நான் ஒரு சின்ன நாயா எனக்கு தேவையா, அதாவது மாமா அழகா இருக்காருன்னு நினைப்போம், பாக்கிறதுக்கு தான் அழகா இருக்கா, அதாவது மாமி இன்னத்த அழகோ வெள்ளு 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 விழுந்துட்டே இருக்க அப்படின்னா, நம்ம தூரத்துல இருந்து பாக்கிறது வேற அங்க போய் இருக்கிறது வேற, நல்லா ஞாபகம் எதை பார்த்தும் மயங்கிடாதீங்களோ, ஏதோ பிராரம்ப கர்மா நடி ஒரு ஆத்துக்காரர் கிடைச்சிருக்கா, ஒரு ஆத்துக்காரி கிடைச்சிருக்கா, ஏதோ பசங்க வாச்சிருக்கு, ஏதோ வீடு வாக்கு ஓட்டிட்டு போற வழியே பாருங்க அப்படின்னா, அதுக்கு அந்த ஊக்கு எத்தனை ஜென்மா தெரியுமா சுத்தணும், வம்பே வேண்டாம், ஏதோ கிடைச்சதா இது என்ன உண்டோ, காமம் மண்ணாங்கட்டி தெருப்பு இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு சர்வம் கிருஷ்ணார்பண வஸ்து கொடுத்துடும், கிருஷ்ணனை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும், அதை விட்டுட்டு அந்தாத்து மாமி நன்னா இருக்கா, இந்தாத்து புள்ள சமத்தா இருக்கா, அந்தாத்து மாமா ஜோடா இருக்கா, புத்திசாலியா இருக்காருன்னா இவாளோட குடும்பம் நடத்தினாத்தான் தெரியும் போஸ் என்னன்னு. இது கடைசியில நம்மாத்துக்காரே பரவாயில்ல, நம்மாத்து மாமி கோச்சிருந்தாலும் பரவாயில்ல, சாப்பாடாவது ஒழுங்கா போட்டுடுறான், அந்த மாமி அழகா இருப்ப ஆத்திர சமையலே பண்ண மாட்டான். அதனால ஏதோ நம்ம பிராரம்பத்துக்கு சுவாமி ஏதோ கொடுத்துருக்கார். ஒரு சின்ன கிராமம் இருந்தது, அந்த கிராமத்துல எல்லாரும் நிறைய கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருந்தா. ஒரு சந்தர்ப்பத்துல அவளா பார்த்தா தன்னை விட அடுத்தாத்துக்கார சௌக்கியமா இருக்கான்னு அவள் அவளுக்கு தோணி போயிடுச்சு. அது எப்பயுமே அவளுக்கு தான் தோணு வச்சுக்கோங்களேன். உடனே அவள்லாம் கிராமத்துல கூடி பேசினான், ஒண்ணு பண்ணலாம், நம்ம போய் சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம், பிரார்த்தனை பண்ணி சுவாமி கிட்ட பிரச்சனை எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். நம்ம பிரச்சனையை அவாதிட்ட கொடுத்துட்டோம், அது ஈஸியா எது நமக்கு தோன்றதோ அந்த பிரச்சனையை நம்ம வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினா நேர பகவானுடைய சன்னிதானத்துக்கு போனா நல்ல பக்தர்கள் அழகா பிரார்த்தனை பண்ணி கிருஷ்ண கிட்ட சொன்னா, கிருஷ்ணா இந்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் ஒரு கிருபா பண்ணு, எங்களுடைய பிரச்சனை எல்லாம் மாத்தி கொடுத்துரு, நான் பிரச்சனையை தீரன்னு நாங்க கேட்டேன், இவ்வளவு புத்தி இல்லை அவ்வளவுதான், பிரச்சனையை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு. உடனே பகவான் சிரித்தான், சரி அவாளுக்கு என்ன பிரச்சனை உண்டோ எல்லாம் ஒரு பேக்ல போட்டு கொண்டு வாங்கிட்டான். உடனே அழகா லிஸ்ட் எல்லாம் எழுதி தன்னுடைய பிரச்சனை எல்லாம் ஒரு பேக்ல போட்டு கொண்டு வச்சுட்டான். ஒவ்வொருத்தர் சூட்கேஸ் உள்ள முடிச்சிருக்கு. இதான் பார்த்தா நம்மளே கம்மி போல இருக்கு, அவாவது நம்ம தான் பிரச்சனை பார்த்தா அதை விட பெருசா. நேரம் உள்ள கொண்டு அவா பேரெல்லாம் எழுதி, எனக்கு திரும்பி அதே எடுத்து வந்துடப்படாது, நல்ல பேரெல்லாம் எழுதி ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி கோவிலுக்குள் கொண்டு வச்சுட்டான். பகவான் கிருஷ்ணன் அசரீதியா சொன்னா எல்லாம் கோவில விட்டு வெள்ள போயிடுங்கோன்னுட்டான். போயாச்சு. அப்புறம் பகவான் திரும்பி அசரீதியா சொன்னா, எல்லாரும் உள்ள வாங்கோ, எது லைட்டா உங்களுக்கு தோன்றதோ அந்த பேக் எடுத்துட்டு போங்கன்னா. எல்லாரும் உள்ள வந்து பார்த்தா எல்லா பேகும் ஒரே மாதிரி இருக்கு, வச்சு போன சைஸ் அட்ரஸ் எல்லாம் மாறி போயிடுச்சு. எல்லாத்தையும் தூக்கி திருப்பி 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 பார்த்தா ஏதோ சிலர் ரொம்ப லேசா அவ ஃபீல் பண்ணா, அவாதான் எடுத்துட்டு ஆகி வந்துட்டா, அவளுக்கு ஒண்ணு கிடைச்சது எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டா, எடுத்துட்டு வந்துட்டா ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு, ரொம்ப கஷ்டம். இவ பார்த்தா முன்னாடியே பரவாயில்ல போல இருக்கு, ஓரளவுக்கு நிம்மதியா இருந்தது, இவ்வளவுதான் பிரச்சனை, இவ்வளவுதான் ஹேண்டில் பண்ணணும்னு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கரண்ட் போகும், கரண்ட் போகிறதா முன்னாடியே சட்னி கரைச்சி வச்சிடணும், முன்னாடியே தண்ணி நொப்பி வச்சிடணும், முன்னாடியே தூங்கிடணும், இப்ப எல்லாம் ட்ரைனிங் இருந்தது. இப்ப என்ன ஆகிறதுனே தெரிய மாட்டேங்கிறது. இவாளுக்கு பழக்கமே இல்லாம நாய் கடிச்சா பிரச்சனை எல்லாம் வந்துடுச்சு, இவாளுக்கு நாயே கடிக்காது, இவாளுக்கு நாய் கடிக்கிற பிரச்சனை வந்துடுச்சு. ஒருத்தருக்கு பணம் தான் பிரச்சனையா இருக்கு, இப்ப பணம் இல்லாம பிரச்சனையா போயிடுச்சு. இன்னொருத்தருக்கு பணமே இல்லாம பிரச்சனை, நிறைய பணம் வந்து பிரச்சனையா போயிடுச்சு. எல்லாருக்கும் பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தி வந்து கடைசியில பார்த்தா நம்ம பிரச்சனையே நல்லா இருந்தது, நிம்மதியா ஏதோ மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம், ஏதோ அதுக்கு ஏதோ இப்பயோ அப்பயோ கோவிலுக்கு போய் ஒரு பூஜை பண்ணி ஓட்டிட்டு இருந்தோம். இப்ப அதுவும் போச்சு, இதுக்கு வழியும் தெரியல விடிவும் தெரியல. திரும்பி எல்லாம் ஆலோசனை பண்ணா மீட்டிங் எல்லாம் வச்சா பகவான் கிட்ட போய் திரும்ப பழைய பிரச்சனையே கேட்டுப்போம். இந்த வம்பே வேண்டாம், திரும்பி பகவான் கிட்ட போய் சொன்னான். பகவான் சொன்ன விளையாடுறதா நீங்க தானே கேட்கல, இல்ல சுவாமி இனிமேல் கேட்கவே மாட்டோம், திரும்பி என் பழைய பிரச்சனையே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துடும், வேற எதுவும் வேண்டாம். திரும்பி பகவான் எல்லாத்தையும் பேக்ல போட்டு கொண்டு வந்து வைக்க சொன்னான். திரும்பி நாலஞ்சு நாள் எல்லாருக்கும் அவளோட பழைய பிரச்சனை வந்துடுச்சு. அந்த சமயத்தை அழகா ஒரு குரு வந்தா, எல்லாரும் சொன்ன இந்த மாதிரிலாம் நடந்தது, சுவாமி கிட்ட பழைய பிரச்சனையை கொடுத்து புது பிரச்சனையை வாங்கிட்டோம், திரும்பி புது பிரச்சனையை கொடுத்து பழைய பிரச்சனையை வாங்கிட்டோம், இப்ப பரவாயில்ல வாழ்க்கை நன்மை ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே குரு தலை அடிச்சிருந்தார், பகவான் இவ்வளவு பிரசன்னமாகி ரெண்டு வாட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ண கொடுத்தானே, பிரச்சனையே வேண்டாம்னு கேட்க தோணலாமா, ஒண்ணுமே வேண்டாண்டாப்பான்னு கேட்க தோணல. கடைசியில இவ்வளவு தபசு பண்ணி பகவான் பிரத்யட்சமாயி கொடுத்து வாங்கி கொடுத்து வாங்கி அதே தான் நிலைமை, அதே நிலைமையில இருக்கான். அதான் வைத்தியம், இவ்வளவு கஷ்டப்பட்டு பகவான் பிரத்யட்சமா வந்த பிறகு கூட அதே பொசிஷன், என்ன அவசியம் இருக்கு? அதனால நமக்கு என்ன வாழ்க்கை இருக்கோ அந்த வாழ்க்கையை வாழும்போ இதுல பகவான் அடையறதுக்கு பிரயத்தனம் பண்ணுங்க, இதுதான் ரகசியம். அவார போல வாழையன்னு ஆசையே படாதீங்க. உங்க வாழ்க்கை வேறதான், உங்க உடம்பு வேறதான், உங்க மனசு வேறதான், நீங்க ஸ்பெஷல், சம்திங் ஸ்பெஷல். நமக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் வேற யாருக்கும் இல்லையே, எக்ஸ்க்ளூசிவா நம்ம பேர் போட்டு நமக்குன்னு ஒரு மொபைல் நம்பர் இருக்கணும். அது போல எல்லாமே நமக்குன்னு சுவாமி விசேஷமா பண்ணியிருக்கார். நம்ம பிராரப்த கர்மாவோட நல்லாவே பலத்தை ஆட்டுக்காரர் கொடுத்திருக்கார், நம்ம ரேஞ்சோட தாண்டியே நமக்கு நல்ல ஆட்டுக்காரியை கொடுத்திருக்கார், நம்ம தராதரம் தெரிஞ்சு நமக்கு புத்திசாலியான குழந்தைகளை கொடுத்திருக்கார். சரி ஆச்சாரிய புருஷாலாம் சொல்லுவா, இவா ரெண்டு பேருக்கு படிப்புல இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஆனா புள்ள மட்டும் அறிமேதாவியா வேணும்னு கேட்கிறேன், எந்த விதத்துல நியாயம்னு கேட்கிறேன். இவாள் படிப்பே ஆகாது, ஆனா புள்ள மட்டும் டாக்டர் ஆகணும், எம்பிபிஎஸ் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஸ்டேட் பஸ் வரணும்னா இவன் அஞ்சாங்கிலாட்டி ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டான், கூட விட்டு ஓடி வந்திருப்பான், ஆசையோ புதுசு. அதனால நமக்கு என்ன ஜென்மா கிடைச்சிருக்கோ அந்த பிராரத்தம் பவத்து பகவன் பூர்வ கர்மானு ரூபம் ஏதத் பிராத்தியம் மன, ரொம்ப அழகா சொல்றார் குலசேகராய்வா, பூர்வ ஜென்ம கர்மாபடி எனக்கு என்ன வேணா நடந்துட்டோம், திரிவா புவிவா மமாத்துவாசோ நரகேவா நரகாந்தக பிரகாம், அவதீரித்த சாரதாரவிந்தவு சரணவுட மரணேபி சிந்தையாமி. என் ஜன்மாபடி, என் பிராரப்த கர்மாபடி, பூமியிலேயோ சொர்க்கத்திலேயோ நரகத்திலேயோ எங்கதான ஜன்மா கிடைக்கட்டும், ஆனா மரண காலத்துல அவதீரித்த சாரதாரவிந்தவு சரணவுதே மரணேபி சிந்தையாமி. மரண மரண காலத்துல உன்னுடைய திருவடிகள் ஸ்மரணம் வந்துட்டுனா போதும். அதுதான் அவசியம். இது இல்லையே அது இல்லையேன்னு யோசிச்சு அபிமானம் வச்சுக்கப்படாது. பரதனுக்கு எல்லாம் தெரிஞ்சும் மான் கிட்ட மாட்டிட்டான், மானையே நினைச்சுட்டார். முன்னாலதான் தியானம் பண்ண உக்காந்தாருன்னா ஹரிய பாதாதிவேசம் தியானம் பண்றார். இப்ப தான் ஹரியுடைய பாதங்கள் நினைக்கிறார். அடுத்த கஷணம் மானுடைய பாதங்கள் ஆகா என்னமா குதிக்கிறது. நம்ம சொல்ல வேண்டிய பூஜை பண்ணுவ மனசு அடங்க மாட்டேங்கிறது. பரதன் பட்ட பாடு இதுதான். அபிமானத்தினாலேதான் மனசுல ஏற்படல. சுவாமி கிருப பண்ணாம இல்லை, நமக்கு மற்ற விஷயங்கள் மேல அபிமானம், அதனாலே பகவத் ஸ்வரூப சிந்தனை வர்றது இல்லை. பகவான் கைவிடல, பகவான் தள்ளி விடல, பகவான் ஒதுக்கி வைக்கல. நமக்கு அவனிடத்திலே இருந்த அபிமானம் கம்மியாகும். அவ்வளவுதான். சின்ன குழந்தை பலூன் வச்சு விளையாடின்னு இருந்தோம், பொம்மை வச்சு விளையாடின்னு இருந்தோம். 13 வயசு வந்த உடனே காமம் வந்த உடனே விளையாடுறது இன்னொரு சரீரம் கேட்கறது. கல்யாணம் ஆன பிறகு இது ரெண்டு விளையாடுறது ஒரு குழந்தை சரீரம் கேட்கறது. அது வளர்ந்ததுக்கு அப்புறமா அது பெற்றுக்கிற குழந்தைய பேரன்பேத்தியை கொண்டாடுற சரீரம் கேட்கறது. இப்படியே விட்டுட்டு இருக்கும். பேரன்பேத்தி பிறந்தவன பிள்ளைகள்லாம் பெருசா தெரியல, ஏன்னா இது மேல அபிமானம். பிள்ளை அந்த திருத்துட்டு வா, பேரனை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சுவான். அது எல்லாரே சரீரம் தானே, அபிமானம் மாறும். அந்த மாதிரி உக்காந்துருக்கா ஹரி பாதம் நினைக்கிறார், தெரியறது ஒரு க்ஷணம் தெரியாது, அடுத்த க்ஷணம் ஆகாஸ்மான் நன்னா இருக்கு. ஹரி நபி ஹரியோட பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கும், ஹரியோட இடுப்பு நன்னா இருக்குமே. உடனே மான் அழகா என்ன இடுப்பு ஒரு உள்ளியா இருக்கும். ஹரி என்ன கருணையில திருமேனி, ஆகா அந்த மானுடைய தோல் என்ன அழகா புள்ளி புள்ளியா ஜோரா இருக்கும். ஹரிக்கு அழகான திருநாதி. மான் வயிறு எப்படி உள்ள அதுக்கு அப்படி வெள்ளையே அப்படி மிருதுவா இருக்குமே. தொட்டு பார்த்தா ரெண்டும் கூட கூட போயிட்டு இருக்கு. ஹரியும் மானும் ஹரியும் மானும் ஹரியும் மானும் ஹரியும் மானும். ஒரு சிந்தியா ஹரி வைத்தார் மான் மட்டும் இருந்து. இப்பெல்லாம் ஹரியை நினைக்கிறதே இல்லை. மான் பாதங்கள், மான் கண்கள், மான் பற்கள், மான் காடுகள், மான் வால், மான் கொம்பு, மான் தோல், பகவான் பாதங்கள் மானா போய்தானே. இவன் ஹரிஸ்மரணம் பண்ணி சாரூபியம் சாமீபியம் சாரோக்கியம் சாயுத்தியம் அடைவான் பார்த்தா இவருக்கு அப்பப்ப அப்படி ஆஹா மான் வாழாட்டுமே, மானுக்கு 4 கால் இருக்குமே. சமயத்தில் ஒரு மான் மாறல அப்படி சாப்பிட்டு பார்க்கறாங்க எப்படி இருக்கும் அப்படின்னு பகவான் பார்த்தான். அடடா, இந்த சரீரத்தை இருக்கு மானா போனதோட மானாவே போயிட்டோம்னு தீர்மானம் பண்ணிட்டேன். ஒரு மான் மாதிரி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுட்டா, மானை மாதிரி குதிச்சு பார்க்கறா. அதெல்லாம் பண்றோமோ, இதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாராவது ஒருத்தர் நடந்தா அப்படி நடந்து பார்க்கறோம் ஒன்றும். அப்ப அதே மாதிரி ஆக வேண்டியதான், எத் பாவம் தத் பாவம். அப்படியே ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த மனசு எப்படி நம்மளை ஏமாத்தும்னு ஜடபரத சரித்தம். ஜடபரத கேவலம் அர்த்தம் இல்லை, நம்ம மனசு எப்படி நம்மளை ஏமாத்துறது. பூஜையில உட்காந்துட்டு அவாத்துல அப்படி பூஜை பண்ணா அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஒரு சமயத்துல சன் துக்காராம பத்தி ஒருத்தர் கேள்விப்பட்டார், பெரிய பகவத் பக்தர். அப்ப பாண்டரங்கன் சொல்லிட்டான், துக்காராம நீ போய் அவரை பார்த்துட்டு வாடா, உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. உடனே சந்துக்காராம் நேர தன்னுடைய தேவு அவரோட ஊர் ஆலந்தி பக்கத்துல இருக்கக்கூடிய இந்திரயாணி நதிக்கரையில பூனா பக்கத்துல அந்த தேகு ஆலந்தி எல்லாம் அங்கேருந்து கிளம்பி சிஞ்சன்வாட் அப்படின்னு கூட இடம் இருக்கு. சிஞ்சன்வாட்னா அதற்கு ஸ்டேஷனே வரும் பூனாலையும் பாம்பே போற ரூட்ல. சிஞ்சன்வாடிங்கிறது இப்ப சிஞ்சன்வாட்ல போற அழகா பார்க்க போற துக்காராம் போய் காத்துன்னு இருக்கார். அப்ப இந்த பக்தர் உள்ள பூஜை பண்ணிட்டு இருக்கார். பூஜை பண்ணி முடிச்சுட்டு ஒரு வெள்ள வந்தார். துக்காராம் உடனே சேவிச்சுட்டார். துக்காராமுடைய சுவாவம் யாராவது பார்த்தா சேவிச்சிருவார், ஏன்னா எல்லாருக்குள்ளயும் ஹரி இருக்கா, எல்லாரும் ஹரிதாசர்கள்னு ஒரு பாவம். இவருக்கு திரும்பி சேவிக்கலாமா வேண்டாமா தெரியல, ஏன்னா துக்காராம் பிராமணர் இல்லை, இவர் பிராமணர். பக்தி இருக்கோ இல்லையோ அந்த தர்மத்தை மட்டும் ரொம்ப கரெக்டா இருக்கும். நம்ம எல்லாம் நான் பிராமணன், அந்த ஒரு வித்யா கர்வம், தன கர்வம், குல கர்வம், வித்தை இருக்கோ இல்லையோ, குலம் இருக்கோ இல்லையோ, தனம் இருக்கோ இல்லையோ, கர்வம் மட்டும் நமக்கு எல்லாருக்கும் நன்றா இருக்கு. நான் சொல்ற திருக்கோச்சி நம்பி முதலியாண்டானவாத்தே சொன்னார். முதலியாண்டானுக்கே சொன்னாரா நம்பல்லாம் எந்த மூளைக்கு. வித்யா கர்வம், தன கர்வம், குல கர்வம் பார்க்கலாம். இந்த திருப்பதியில எல்லாம் காத்தால கோஷ்டி உண்டு. இந்த கோஷ்டிகள் எல்லாரும் பிராமணா தான் நிற்பா, நிற்க முடியாது. பெருமாளை தவிர எல்லாத்த பத்தியும் பேசுவார். பெருமாளை தவிர எத்தனையும் பேசுவான். ஜிஆர் வரைக்கும் விடுதலை பண்ணுவான், அதான் கஷ்டம். ஜிஆர் வரைக்கும் விடுதலை பண்ணிட்டு இருப்பான். அபச்சாரம் பெருமாள் அங்க கைகறி மன்றவாதான் விடுதலை பண்ணிருப்பான். தலைவர் குடிமை கூட இருக்காது, மார்கழி திங்கள் கூட ஒழுங்கா தெரியாது. ஆனா கோட்டி பிராமணன் பூனலுக்கு ஒரு காரணம் பண்ணிடுவான். பெரிய கஷ்டம். நான் குத்தம் சொல்றேன் இல்ல, இந்த கர்ப்பத்தினுடைய ஸ்வபாவம் வித்யா கர்ப்பம் தன கர்ப்பம் குல கர்ப்பம் ரொம்ப கஷ்டம். துக்காராம் சேவிச்சுட்டார், அவர் சேவிக்கல. அப்ப உடனே அவர் கேட்டார், சரி எப்ப வந்தேன் அப்படின்னா. இப்ப துக்காராம் சொன்னார், ஒரு பூஜை பண்ணிட்டு இருந்தார், ஒரு பூஜை பண்ணிட்டு போது வந்திருக்கேன்னு தான் சொல்லணும். துக்காராம் சொன்னார், இல்ல நீங்க பூஜை பண்ணிட்டு இருக்கும் பொழுது பூவெல்லாம் சிரிச்சா இருக்கு, பூவெல்லாம் சிரிச்சு போயிடுத்து, தோட்டக்காரன் ஒழுங்க செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்த மாட்டேங்கிறான், இன்னைக்கு வந்தா நாலு திட்டு திட்டம் எப்ப நினைச்சாலோ அப்ப வந்தேன் தூக்கி வாரி போட்டு பூஜை தானே பண்ணிட்டு இருந்தேன். எப்படி தெரிஞ்சிருந்தான் மனசு, உடம்பு பூஜைகளை உட்காந்து நாலு பூ போடுறது முக்கியம் இல்ல, மனசு மனசு சுவாமி இடத்துல இருக்கணும். மாதவம் என்பது ஒரு கோயிலை வைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பது ஒரு பூவிடல்லாருக்கு அறவதண்டத்தில் உயலுமானே மனசு அப்படியே சுவாமி கிட்ட லயப்படும். அது பேர் தான் பூஜை. நம்ம பூஜைகளை உட்கார்ந்து இருக்கோம்னு அவசியமே இல்லை, உடம்பு எங்க இருக்குன்றது முக்கியமே இல்லை, மனசு எங்க இருக்கு. ஆனா நாளைக்கு பூஜை பண்ணணும் அர்த்தம் இல்லை, பூஜை எப்படி பண்ணணும்னு அர்த்தம். ரெண்டு நிமிஷம் மனசு லயப்படுறதா, ரெண்டு நிமிஷம் பூரணமா பண்ணுங்கோ. 20 நிமிஷம் லயப்படுறதா, 20 நிமிஷம் பண்ணுங்கோ. அது எப்ப லயப்படுமோ அப்ப பண்ணுங்கோ. நான் பூஜை உட்காரும்போதுதான் டெலிபோன் அடிக்கும், நான் பூஜை உட்காரும்போதுதான் வேலைக்காரர் வரும், நான் பூஜைக்கு உட்காரும்போது ஆட்டுக்காரர் கூப்பிடுவார். இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் பண்ணலாம், யாரும் வேண்டாம். அப்பதான் டிவி சீல உட்காந்துருவாதான் கஷ்டம். மத்தியானம் 1 மணிக்கு பண்ணா வேண்டாம் யாரும் சொல்லலீங்க. ராத்திரி 9 மணிக்கு படுத்துட்டு பண்ணும் போறேன், காத்தாளெல்லாம் பண்ண முடியல, ஓய்வு ஒழிச்சல் இல்லாத வேலை எடுக்கட்டுமே. ராத்திரி படுத்துக்கோங்க, அழகா கொஞ்ச நேரம் உட்காந்து போவோம். நவநீத கிருஷ்ணன் அழகா வேண்டாம், நீங்களே சாத்துங்க. பட்டர்கிட்ட கூட கொடுக்க வேண்டாம், மனத்துக்குள்ள நீங்களே வெண்ணையை சாத்துங்க. நீங்களே திருக்கண்ணம் இது பண்ணி இந்தாடா சாப்பிடுறான்னு சொல்லுங்க. நீங்களே விதவிதமா பூவை தொடுத்து அப்படியே போடுங்க, அப்படியே தூங்கி போயிட்டாலும் நல்லது. கிருஷ்ணனுக்கு அலங்காரம் பண்ணிட்டே தூங்கிட்டு பரம பாக்கியம். இப்படிதான் பூஜை பண்றது சொல்லவும் மனசு வேணும். லோகத்துக்காக பூஜை இல்லை, நம்முடைய ஆத்மாவுக்குள்ள இருக்கிற அந்தரியாமி பிரசன்னமா இருக்கு, அதான் முக்கியம். லோகத்துல நம்ம எல்லாரும் பெரிய பக்தர்கள், இவன் பூஜை பண்ணிட்டு இருக்கான் சொல்றதுனால நமக்கு ஆத்மா சாந்தி அடைச்சிருமோ? சத்தியமா இல்லை. அந்ய விடம்பன பிரகலாசமா வெளிவேஷம் அது இல்லை. ஹதயம் ஆத்மார்த்தமானது. பூஜைங்கிறது ஒரு சுகம், அணிரச்சனியமான ஒரு சுகம். நாம பகவான் அனுபவிக்கிறது பூஜை. இது ருட்டீன் கிடையாது, நல்லா ஞாபகம். இது சாஸ்திரம் இல்லை, இது சம்பிரதாயம் இல்லை, இது சடங்கு இல்லை, ஸ்வயம் அனுபவம். பசிக்கிறது சாப்பிடுறது, பசி தீவிர ஆசையா சாப்பிடுறது, ரசம் கொண்டாங்க, திருக்கண்ணவல் கொண்டாங்க, காய் கொண்டாங்க, அப்பளம் கொண்டாங்க, ஒரு ஊர்காவை கொண்டாங்க, ரசிக்கிறது தானும். ஆமா குழம்புக்கு ஊர்கா அப்படின்னா குழம்புக்கு ஊர்காகும், மோசாத்துக்கு ஊர்காகணும்னு கேட்கறது இல்லையா? நாக்கு கேட்கறது, வயிறு ஆகான்னு சொல்றது அப்படின்னா இது போல ஆத்மா திருப்தி ஆகும்படியா பண்றதுக்கு பெயர் பூஜை. நாங்க யாரையும் குற்றம் சொல்ல நினைக்க வேண்டாம். பூஜை பண்ண வேண்டிய முறை எப்படி, ஏன் பண்ண மாட்டேங்கிறோம்னு சொல்லிட்டு, எப்படி ஜடபரதர் மாட்டின்றா, ரசிங்கோ, ரசிக்கணும். ரசிக்கா புவிபாவுக்காக சுவாமியை ரசிச்சுட்டேன்னா இதெல்லாம் ஈஸி. இது ருட்டீனா பண்ணணும்னு பயந்து பண்ணேன்னா கஷ்டம். அப்புறம் அடுத்த வாழ்க்காக பண்ணுவோம், அடுத்த வாழ்க்காக கோவில் போவோம், அடுத்த வாழ்க்காக சந்தோஷப்படுவோம், அடுத்த வாழ்க்காக சாத்து முறையாடு. நமக்காக, நம் சுவாமிக்காக. சுவாமி ராமானுஜர் அப்படி பண்ணுவாரு பூஜை, ஆசை ஆசையா, ஆசை ஆசையா, ஆசை ஆசையா. அதனாலதான் ரங்கநாதன் அவ்வளவு மீனும் இருக்கு, கொம்பஞ்சு கொடி அஞ்சு. ராமானுஜர் அறிந்த காலத்துல ரங்கநாதனுக்கு டெய்லி சமையல் எப்படி பண்ணணும், இன்னைக்கு அழகா செடியிலேந்து காய்ச்ச காய்கள், நாளைக்கு கொடியிலேந்து காய்ச்ச காய்கள், இன்னைக்கு இன்ன மெனு, ராத்திரி இந்த மெனு, பகல் இந்த மெனு. ரசிக்கிறாள் ஒரு குழந்தை அம்மா நேரத்துக்கு ரசிக்கிறாள், பார்த்து பார்த்து இது பண்ணணும், அது பண்ணணும், அது பண்ணணும், அது பண்ணணும். அது போல சுவாமியை ரசிச்சு அனுபவிக்கிறது தான் பூஜை. நல்லா ஞாபகம், அது ரொட்டீன் இல்ல, ஏதோ தலையெழுத்து இல்ல. அவனுக்காக, அவனை ரசிப்பதற்காக, அவனை அனுபவிப்பதற்காக, அவன் மேல் அபிமானம் வைக்கிறதுக்கு தானாக அப்படியே புஷ்பம் அள்ளி போடணும். ஒரு குழந்தைய கொஞ்சத்துக்கு ட்ரைனிங் இல்லாம எடுத்துக்கணும், குழந்தைய எடுத்து அழகா ஃபார்முலா மடியில உட்கார வச்சுட்டு முதல்ல கன்னத்தை கிள்ளணும், பிறகு கட்டி பிடிக்கணும், அதன் பிறகு உச்சியில் முகந்து மொத்தம் கொடுக்கணும், அதன் பிறகு அழகாக கிச்சு கிச்சு மூடணும். அதன் பிறகு லேசாக அது கண்ணத்தை இப்படி பிடிச்சு ஆடணும். இப்படி பண்ணால் அது பேர் கொஞ்சம் இல்லை. அள்ளி எடுக்கணும், மனசுல வச்சுக்கணும், இடுப்புல வைக்கணும், கண்ணை தக்கணும், கத்தி பிடிக்கணும், அதை வெறும் பேசணும், கிச்சு கிச்சு மூட்டணும். எப்படியெல்லாம் ரசிக்கிறோம், அனுபவிக்கிறோம், இதுதான் சுவாமி இடத்துல பண்ணா பூஜை. இது ஃபார்மலா பண்ணா ஃபார்மல் அவ்வளவுதான், அனுபவம். ஜபபக்தர் முன்னாடி நன்னா பண்ணிட்டு இருந்தா, இப்ப மான் மேல் அபிமானம் வந்ததுனால பூஜையெல்லாம் மானுக்கு போயிட்டு இருக்கு. கை பூவெல்லாம் எடுக்கிறது ஹரிக்கு போடுறா, ஆனா மனசு முழுக்க கொண்டு போடுறது மான் காலில் போடுறா, ஹரி சரணாஸ்மவா அப்படின்னு போடுறா, அப்படி விளையாடு மான் காலில். ஏன்னா மனசுக்குள்ள இருக்கிற மான் தானே, வேற ஹரி இருந்து அது முழுக்க மான் தானே இருக்கு. மான்குள்ள அந்தரியாமி ஹரி, அது வேற. இது சரீர அபிமானம், பண்ணி 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 மனசு முழுக்க மான் வியாபிச்சு இருக்கும். ஹரி இருக்கிற இடம் தெரியுது, நமக்குள்ளே ஹரி இருக்கா, ஆனா எல்லாரையும் கொண்டு வந்து வச்சதுனால ஹரி தெரியுது. கர்ப்ப கிரகத்துல ஹரி மட்டும் இருக்கா, ராமாப்ரமேய சுவாமி மட்டும் இருக்கா, சில்லாதி நவநீத கிருஷ்ணன் மட்டும் இருக்கா, மத்தவாள்லாம் வெளியில நிக்கிறோம். நன்னா சுவாமிய பார்க்கணும், வெள்ளருக்கு அத்தனை பேரும் உள்ள போயிட்டு நம்ம மட்டும் வெள்ள நின்னா சுவாமி தெரியவாரா? சுவாமி இருக்கா, ஆனா தெரிய மாட்டார். ஏன்னா எல்லாரையும் உள்ள கொண்டு விட்டுருக்கோம். கர்ப்பகிரகத்தை ரெண்டு பேர் இருக்கலாம், சுவாமி இருக்கலாம், கூட பூஜை பண்ற பக்தர் இருக்கலாம். அதுபோல மனசுல பகவான் இருக்கலாம், போனா போறது ஆச்சாரியன் இருக்கலாம், குருவை தவிர யார் கடன் கொடுத்தாலும் கஷ்டம். அப்ப சுவாமி தெரிய மாட்டார், இருந்தாலும் தெரியாது. அதுபோல ஜடபரதருக்கு மாண்டேர அடைச்ச அபிமானத்தினாலே சன்னன் தெரியல, மறந்து போச்சு, மறைஞ்சு போயிடுச்சு, யோசிக்கவே இல்லை. அதுக்குள்ள சரீரத்துக்கு அந்திம காலமும் வந்து தொலைச்சுடுச்சு, அவ்வளவுதான். அப்பயும் நான் போன பிறகு இந்த மான் என்ன ஆகுமோன்னு கவலை, என்ன கவலை. நம்ம போன பிறகு அது மான் அதுக்கு தன் வழியை பார்த்துக்க தெரியும். நம்ம நினைச்சிருக்கோம் நம்ம தான் எல்லாத்தையும் கட்டி காப்பாத்திருக்கோம், ஒன்றும் கிடையாது. எல்லா தானா நடக்கும். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் மரம் வச்சா அவளா தண்ணி ஊத்திட்டு இருக்கா? இன்னைக்கு நம்ம தானே எதை பார்த்துருக்கோம், நம்ம போன பிறகு யாரோ பார்த்துக்கிட்டோம், நமக்கு என்ன போச்சு? எல்லாரும் டூருக்கு வந்திருக்கோம், டூரை பார்த்துட்டு ஓடி போயிட்டே இருக்கணும். ஊரை பார்த்துருக்கு டூர்லயே சுத்திட்டு இருந்தா சிந்திப்பட்டு வரா, ஊரை பார்க்க போனோம். ஹரி ஹோம் சாந்தானந்தபுரி மகாராஜா சொல்லுவார், ஹரி ஹோம் அப்படின்னோம்னா அவர் சொல்றார், உடனே பகவான் அர்த்தம் பண்ணா ஹரி ஹோம், சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னா ஹரி ஹெச்ஓ ஆர்ஆர் ஒய் ஹெச்ஓ எம்ஜி, நம்ம ஹரி ஹோம் அப்படின்னா பெருமாள் அங்கே ஹரி ஹோம் சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னா அதுதான் நம்ம வீடு. இதை சுத்தி பார்க்க வந்திருக்கோம், பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. ட்ரெயின்ல ஏரியாச்சு, சீட் எல்லாம் புக் பண்ணிருக்கோம், பர்த்து நல்லா வசதியா இருக்கு, ஸ்டேஷன் வந்தோடனே இறங்கணும். ஐயோ சீட்டு நல்லா இருக்கே, இதை விட்டுட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னா ட்ரெயின் ஷெட்டுக்கு போயிடும். சுகம் இருந்தாலும் சீட்டை கழட்டினா புடிச்சு உள்ள உட்கார வச்சிருவா, இருக்கிற வரைக்கும் அந்த சீட் அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி அந்த சீட்டை பிச்சைக்காரம் கூட படுத்திருக்கலாம், யாருக்கு தெரியும்? சில விஷயங்கள் சொன்னா ட்ரெயின்ல போக தோணவே விட்டு போயிடும். பிச்சைக்காரம் படுத்திருக்கலாம், திருடன் படுத்திருக்கலாம், யாருக்கு தெரியும்? மகாத்மாவும் படுத்திருக்கலாம், தெரியாத ஒண்ணும். வாழ்க்கை பகவான் அனுபவிக்கணும். ஆனா பரதர் சுவாமிக்கே மனசு கேட்கல, உள்ளுக்குள்ள சொல்லிட்டு தான் இருக்காரு. க்ஷணத்துக்கு க்ஷணம் சொல்ல மட்டும் நினைக்காதீங்க, ஒவ்வொரு தடவை நம்ம சுவாமி சொல்லிட்டு இருக்கா, நாம கேட்கறது இல்லை. அதனாலதான் கூடத்தாழ்வு சொன்ன, ஏதாவது இது ஒரு ஃப்ரீ வில்னு ஒண்ணு கொடுத்து தொலைச்சாரு. நீ சொல்ற ரோபோ மாதிரி நாங்க இருந்திருந்தோம்னா ஒழுங்கா இருப்போமே. நாங்களா யோசனை பண்ணி தொலைக்கிறதுனாலதான் பாதிப்பு இல்லை, முக்காவாசி பிரச்சனையே அவங்கதான். யோசிச்சே வீணா போன கூட்டம் வர மாட்டான், சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி தப்பாவே யோசிச்சு வாழ்க்கையை வீணடிச்சுருக்கும். எல்லாத்து மேலேயும் அபிமானம், செருப்பு மேல அபிமானம், சாப்பிடுற இடத்துல என்ன கவனிக்கலையே அபிமானம், எனக்கு கம்மியா போட்டுட்டாரே அபிமானம், கோவில்ல பட்ர பிரசாதம் கொடுப்பா அவளுக்கு ஜாஸ்தி கொடுக்குற எனக்கு கம்மியா கொடுக்குற, அவளுக்கு மட்டும் நன்னா ஆராதனை பண்ற, கோவிலுக்கு போட்டு சுவாமியை பாக்குறது, பத்திரம் என்ன பண்றான்னு பாக்குறதுல போடு, அவங்க யாரோ சூப்பரை இதா வச்சிருக்காளா, அவங்க யாரோ கோவில திருத்த சொன்னாலும், உங்களை திருந்தும் போனதான் சொன்னோமே ஒழிய கோவில திருத்துங்கும் சொல்லவே அல்ல. ஜீவர் வரைக்கும் திருடுதேன் அது அதோட கஷ்டம். எல்லாரும் பரம பாகவதா மறந்தும் பாகவத அவசாரம் பண்ணிடவே பிரார்த்தம். நாம உண்டு பக்தி உண்டுன்னு போயிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் மாட்டிக்கணும். பரதர் மாட்டிந்தா சரீர மந்தின காலம் வந்துடுத்து மான நினைச்சா உசுறு போச்சு, மானாகவே பிறந்தார். பெரிய கஷ்டம், பெரிய மனுஷ ஜென்ம அடைஞ்சுட்டு டக்குன்னு திரும்பி மானா பிறக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கிருஷ்ணா ராமான்னு சொல்ல வேண்டிய வாய்ப்பு எடுத்து ஓடுற கால்கள், கோவிலுக்கு ஓடுற கால்கள் போயிடுச்சு, சத்தங்கள் கேட்க வேண்டிய காதுகள் போயிடுச்சு, அர்ச்சனை பண்ண வேண்டிய கைகள் போயிடுச்சு, பிரசாதம் சாப்பிட வேண்டிய வாய்ப்பு போயிடுச்சு, புள்ள மீந்திட்டு அலையெல்லாம் எவ்வளவு கஷ்டம். கோடீஸ்வரன் திடீர்னு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணி அடுத்த நாள் யாருக்காவது சாப்பிடறது பசிக்கிறது கைனா என்ன துக்கமோ அதை விட பரம துக்கம். குஜராத் பூகம்பம் வந்தது, நடி இப்போ உத்தரகாண்ட்ல பெரிய இது வந்தது, வெள்ளம் வந்தது. கோடீஸ்வரன் அடுத்த வேலை சாப்பாடு யாராவது ஹெலிகாப்டர் வந்து தன்னை காப்பாத்த மாதாளாம் உசிர பிடிச்சுன்னு உட்கார்ந்துருந்தான் மலை ஓரத்தில். என்ன பெரிய துக்கம் தெரியுமா, அது இவர் கூட இருக்கவங்க செத்து போகிறத பார்த்துட்டு உசிர பிடிச்சிட்டு இருந்தான். கேதார்நாத் கோவில் மணியை பிடிச்சிருந்தான், ஒரு பெரிய ஹோட்டல் முதலாளி கேதார்நாத் மணியை பிடிச்சிருந்து உசிர காப்பாத்தின அவன் கண்ணதுக்கு பணங்களா ஓடிட்டு இருக்கு, நல்லா படிச்சுண்டு. என்ன பெரிய கஷ்டம், அதை விட கஷ்டம் நல்ல மனுஷ சரீரத்தை இழந்துட்டு அல்பமான ஒரு மிருக சரீரத்துக்கு போகிறது. போன பிறகும் தெரிஞ்சு கொடுத்தான் பகவான் சொன்னான், அப்பயே சொன்னடா கொண்டே நீனா பேசியேடா, துக்கம் நெஞ்சு அடைக்கிறது பரதற்கடா, பரதற்கா தெரிஞ்சதே நமக்கு தெரிஞ்சு தொலையாதே, தெரியும்னு ஒரு கேரண்டி இருந்தா பரவாயில்லையே, தெரியறது இல்லையே. இவ்வளவு நல்ல மனுஷ சரீரம் கிடைச்சே புரியறது இல்லைன்னா இதை விட்டுட்டு போனா புரிஞ்சிடுமோ, தெரியல. அழகா துடிக்கிறார் வீணா வைதேனே என்ன பண்ண இழந்தாச்சு, எப்பொழுதுமே சுபாவம் இழந்துட்டு புலம்புறது. இளமை போன பிறகு இளமை வச்சு கவலை, படிக்கிற காலத்துல படிக்க மாட்டோம், அப்புறம் ஸ்கூல் போயிருந்தா நல்லா இருக்குமே தோணும், பணத்தை தாந்தூன்னு செலவு பண்ணிட்டு அப்புறம் ஐயோ பணத்தை வீணடிச்சிட்டோமே தோணும், பகலெல்லாம் தொலைச்சுட்டு அப்புறம் அவரா பகல் போய் வீணா போயிருக்கு, பழுதே பல பகலும் போகினர் என்று அஞ்சு அழுதே அழறா, என்ன பண்ணுவேன்னு அழறா, என்ன பண்ண முடியும், போயாச்சே. ஆனாலும் பார்த்தா திரும்பி எல்லாத்தையும் விட்டார், தன் கூட்டத்தை எல்லாம் விட்டார், எந்த இடத்துல தபசு பண்ணாலும் அந்த இடத்துக்கே திரும்ப வந்துட்டார். இதெல்லாம் பகவத் கிருதா பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் தான், இவரா அபிமானத்தினால வீணா போனாலும் பகவத் கிருதா இவரை கொண்டு போய் சேர்த்துருக்கு. அந்த மான் சரீரத்தை இருந்துட்டு பக்தி அதனாலதான் எம்பெருமான் பொன்மலையுமே ஏதேனும் ஆவையுமே திருமலையில ஏதாவது ஒன்னா இருந்துட்டேன்னா எப்படி நான் பக்தி பண்ணிடுவேன், ஏன்னா அது திருமலை பிரபாவம், செண்பகமாய் நிற்கும் தமமுடையும் ஆவையினே அப்படின்றார் இல்லையா. திருமலையில ஏதாவது ஒன்னா இருந்துட்டேன், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, நீனாய் பிறக்கும் விதியுடையன் ஆவேனே, அதுவா இருந்துட்டோம்னா அந்த திவ்யதேச பிரபாவம் நமக்கு தெரியாமலேயே ஒரு பக்தி ஒரு ஆச்சாரிய கிருபா கடாட்சம் லபிச்சு. பகவானுடைய கிருபை மான் ஆன பிறகும் கூட இவருக்கு அந்த புத்தி சரியா இருந்துச்சு, திரும்பி பக்தி பண்ணிட்டு இருந்தா. அந்த ஜென்மால மான் சரீரத்தை விட்டா மூணாவது ஜென்மம் உடனேயே மனுஷ ஜென்மா கிடைச்சு விடுச்சு, நல்ல வேலை. இல்லாட்டி மான் சரீரத்தை அபிமானம் வச்சு இது என் கொண்டாட்டி மானு, இது என் புள்ள மானு, இது என் ஃப்ரெண்டு மானு, இது என் விரோதி மானு, அதுக்கப்புறம் சிங்கம் மேல அபிமானம் அடிக்கிற சிங்கத்தை நினைச்சுட்டு உசுர விடும், ஐயோ என்ன நீ அடிச்சுட்டல, இது ஒரு ஜென்மா நான் ஒன்னு அடிக்கிற நினைச்சு இது திரும்பி சிங்கமா பிறக்கும், அந்த அடித்த சிங்கம் மானா பிறக்கும், திரும்பி இது சிங்கமா பிறந்த அந்த மானா அடிக்கும், அப்ப மான் வந்து நீ என் அடிச்சல திரும்பி மானா பிறக்கும், இப்படி பல ஜென்மா சுத்தி, அதுக்கு ஒவ்வொரு ஜென்மம் 84 லட்சம் யோனிகள்ல சுத்தி, அதுல அபிமானம் ஒன்னே ஒன்னு தடவை இருந்தா மட்டும் ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு ஜென்மாவா சுத்தி, அதுக்கே 84 லட்சம் வருஷம் ஆயிடும். ஒரு ஜென்மால ஒரு வருஷம் கணக்கு பண்ணாலும் 84 வருஷம், 84 லட்சம் ஜென்மா இத்தனையும் சுத்தி, அதுக்கப்புறம் மனுஷ ஜென்மம் ரொம்ப கஷ்டம், விட்டுடாதீங்கோ, இவ்வளவு சுத்திட்டு வந்து உட்கார்ந்து இருக்கும், நிறைய இழந்துட்டு நிறைய தொலைச்சுட்டு, எத்தனை காலமும் எத்தனை ஊழியும் தெரியாத சொல்ல, எத்தனை பிரளயத்தை பார்த்துட்டோம், எத்தனை ஜென்மா பார்த்துட்டோம், எவ்வளவு சரீரத்தை பார்த்துட்டோம், எவ்வளவு அனுபவிச்சுட்டோம், ஜாகிரத 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 பயமுறுத்துறது ஜனபத சரீரம், திரும்பி மனுஷனா பறந்துட்டா பிறக்கும்போதே தெரிஞ்சு விடுத்தான், அப்பா வம்பே வேண்டாண்டா சாமி, ஒரு பிராமணனுடைய ரெண்டாவது மனைவிக்கு ரத்த குழந்தைகள்ல ஒருத்தரா பறந்துட்டா, இந்த பரதன் அவரும் அவர் சகோதரியுமா அப்படிதான் காண கிடைக்க, பறந்த உடனே பேசுறத விட்டுட்டா, கிட்டத்தட்ட நம்மாழ்வார் போல பேச வரும் பேசல, காது கேட்கும் கேட்கல, கோச்சிக்க முடியும் கோச்சிக்கல, அபிமானிக்க முடியும் அபிமானிக்க வம்பே வேண்டாம், ஜடமாவே இருக்கும் இந்த ஜென்மாவுடைய ஜடம், ஒரு ஜென்மத்துடைய பரதன் ரெண்டு சேர்த்து ஜட பரதன். ஒரு ரிஷிக்கு மூணு ஜென்மா சேர்த்து ஒரு பேர் வரும்னா இவருக்கு மட்டும்தான், வேற யாருமே கிடையாது, அந்தந்த ஜென்மாவுக்கு ஒரு பேர் உண்டோனும், இவர் இந்த ஜென்மாவுக்கும் அந்த ஜென்மாவுக்கும் சேர்த்து ஜட பரதன். ஜடபரதனா அழகிறா, அப்பா பூனல் தான் போட்டு வச்சா, காயத்ரி எல்லாம் சொல்லி கொடுத்தா ஒன்றும் வரல, ஏன்னா எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கு தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னு அவசியம் இல்லையே, எப்பொழுதும் ஹரிஸ்மரணம், ஆனா வெளியில காட்டிக்கவே இல்லை. தான் உண்டு, தன் ஹரி உண்டு. கடைச்சா சாப்பிடுவா. வெந்ததோ வேகலையோ ருச்சி இருக்கோ இல்லையோ, நல்லதோ கெட்டதோ ஊசி போனதோ கொடுத்தா சாப்பிடுவா. வேலை செய்ய சொன்னா செல் செய்வார், படுத்துப்பார், எழுந்துப்பார், நடப்பார். அவருக்குன்னு ஒரு அபிமானம், ஒரு அபிமானம் தான் இந்த பாடம் இருந்தாலும் ஒரு அபிமானமும் வேண்டாம். அறிவொன்றும் இல்லாத ஆள் குலத்து உண்டன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ, குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உங்கள் உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அதனால உறவையும் இல்லையா, எல்லாரையும் விட்டுட்டார். ஹரியோட ஒரு சம்பந்தம் போதும் இருந்துட்டார். என்ன அடைஞ்சிக்கிறா, கேவலப்படுத்துறா, கொண்டாடுறா, வேலை வாங்கிக்கிறா, எதற்கும் அசர்வ சதா சர்வதா ஹரிஸ்மரண, விடாம ஹரிஸ்மரண. கண்களும் பகலும் கண் துயில் அறியாய், கண்ணனி கைகளாய் இறைக்கும் அழுவன் தொழுவன் பாடி அலட்சுவன்றா இல்லையா. அந்த மாதிரி ஹரி அடையணும், ஹரி அடையணும், ஹரி அடையணும், ஹரி அடையணும், ஹரி அடையணும். தொலைச்ச வாழ்க்கை தான் அவரோட அருமை தெரியும். ஒரு வஸ்து தொலைஞ்சவர் இங்க வச்சுனா தெரியல, அங்க வச்சுனா தெரியல, ட்ரெயின்ல விட்டுனா தெரியல, அவர் எடுத்துட்டு போயிட்டாலா தெரியல. அந்த மாதிரி ஹரிய விட்டுட்டேனேன்னு தொலைச்ச பாவம் புலம்பு 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 புலம்புன்னு புலம்புறா. அந்த ஒரு புலம்பு பாரமாய பறவினை பற்றெடுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்று என்னுள் புகந்தான், போற மா தவம் செய்தனன் கொல்லனியே. நான் ஒன்னும் தபத்தே பண்ணலையே, சுவாமி உள்ள கிருப பண்றானேன்னு கதவா. அப்படியே எரிந்திருக்கா. அப்பா காலகதி அடைஞ்சுட்டா, சகோதரர்கள்லாம் வேலைக்காரனா வச்சிருக்கா, ஒன்னதுக்கும் இல்லாம இருக்கா. இவர் நரபலி கொடுக்கணும்னு பாக்கிறார், கத்திய ஓங்கரா. அப்பையும் கவலைப்படல, பத்ரகாளி பிரத்யட்சமா வந்து இவர தலையை வெட்ட வேண்டிய தலையெல்லாம் வெட்டி அம்மான் ஆடுறா. அதை பார்த்து தெய்வம் இருக்கார். பத்ரகாளி வந்திருக்காள் பிரத்யட்சமா, ஆனா என்னை காப்பாத்துக்கான குஷியா அதுக்கு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. பத்திரகாளி பார்த்த கஷ்டப்பட்டு இவனுக்காக வந்து இவன் தலையெல்லாம் வெட்டி அம்மானையெல்லாம் ஆடி இவ்வளவு கிருபை பண்ணிருக்கேன், இவன் கண்டுக்கவே மாட்டார் பாட்டு இப்படியே இருக்கா. சரி, நீ எவா தலையை வெட்டின, இல்லாட்டி அவா என் தலையை வெட்டிருப்பா, இவ்வளவுதானே இப்படிதான் தோணுமா சொந்தத்துல புறத்தே இல்லாம அப்படியே இருக்கிற. எதுக்கும் அசரமாட்டேங்கிற, சீக்கவும் மாட்டேங்கிறா, பேசவும் மாட்டேங்கிறா, ஒண்ணும் புரியல. அவர் வாட்டுக்கு ஜடம் போலே சதாசிவ பிரம்மேந்திரர் ஜடம் போலே இருந்தாரோ. எத்தான பிரியவா, ஜடமாவே இருக்கா, ஐய பெரியவா, ரமண மகரிஷி. அவ்வாறு இருந்த எதை பத்தியும் கவலைப்படாது. ஆள வந்தா திருமேனி நோய் வந்துடுத்து, ராஜபலவை நோய் முதுகல, அவர் பாட்டுக்கு இருக்காரு. கங்கராமன் சொல்றான், நீ சிஷ்யா அத குடுறா, இல்ல சொன்ன எதெல்லாம் கொடுக்க மாட்டேன், நான் சொல்றேன் நீ குடுன்னு சொல்லி அதன் பிறகுதான் தன் நோயை கொடுக்கிறான். அவ்வளவு வைராக்கியசீலர்கள் தெரிவால் தான் நோவு சாத்தின்னு இருக்கான். நமக்கெல்லாம் நோய் வந்திருக்கு, அவரெல்லாம் நோவு சாத்தின்னு இருக்கா. அப்படி ஒரு சக்தி, அவ்வளவு சிரேஷ்டம். கூரத்தால் தான் தாடி ஏண்டா வச்சிருந்தார் அப்படின்னா, ஒரு நாள் அவர் தாடியில ஒரு பேன் ஓடுறத பார்த்தா, ஓ பாவமே நான் தாடி எடுத்துட்டா இந்த பேனுக்கு ஜீவிக்கிறது வேற இடம் கிடைக்காது, இருந்துட்டு போட்டோம்னு வச்சுருந்தான். சாதாரணமா பார்த்தா வைதிகத்தில் இருக்கிறதா தாடி வச்சுக்க மாட்டா. தீட்சை வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வச்சுக்கிற வழக்கமே கிடையாது. அந்த காலத்துக்கு விரோதமா இருந்து கூரத்தாளன் மட்டும்தான் வேண்டான்னா, தாடியில ஓடின பேருக்கு இதை எடுத்து போட்டா பாவம், இன்னொரு சரித்திர தெரிந்து எங்க போகும், இருந்துட்டு போதும்னு ஒரு தாடி வச்சுட்டான். அப்பா சொல்லி கூட நமக்கெல்லாம் முடியுமா, நம்ம எல்லாம் தாடி வச்சுக்கிறத ட்ரை பண்ணிக்கிறதுக்குதான், பண்றது முடியுது எல்லாம் நம்முடைய சரீரத்தை அழகுபடுத்துறதுதான். என்ன ஒரு ஹதயம், கருணை மட்டுமே அவ ஹதயம். அந்த மாதிரி பரதர் வேணே இருக்க, இதை பத்தியும் கவலைப்படலை, எதற்கும் அசரல. ஒரு நாள் எதிர்ச்சியா அவர் காட்டுல அவர் மரத்து கீழே படுத்திருக்கார். பகவான் பார்த்தான், இவன் அனுபவம் வீணா போப்படாது. இந்த ஜடபரதன் படாத பாடுபட்டு மூணு ஜென்மம் சுழண்டு அடிச்சு ஜாகிரதையா இருக்கணும்ன்ற அதை கத்துருக்கான். இந்த பாடம் யாருக்காவது போய் சேரணும். பெரியவாளுடைய நிறைய அனுபவங்கள்லாம் நமக்காக தான். சொண்டடிப்படியாள் தேவதேவி இடத்துல மாட்டினார் அப்படின்னா, நாம மாட்டிக்கப்படாதுன்றதுக்கு தான் அவரை மாற்ற வச்சான் சுவாமி. அவர் மாட்டிக்கவே அப்படின்னா, ஸ்ரீ சுகம் எவ்வளவு தூரம் கீழே கொண்டு விடும், ரங்கனை கூட மயக்கடிக்கும் மறக்கடிக்கும்னு காண்பிக்கிறதுக்கு ஒரு தொண்டடி புடியாளர் உபயோகப்பட்டார். அந்த மாதிரி இந்த ஜடபரவருடைய அனுபவம் வீணா போயிடப்படாதுன்னு சுவாமி சங்கல்பம் பண்ணா, ஒரு நாள் பரவர் அப்படி காட்டுல ஒரு மரத்துக்கு கீழே படுத்து இருக்கார். அப்ப ரகுகுணன் மகாராஜா அழகா அவன் உபதேசம் வாங்கிக்கணும்னு சொல்லி கபிலாச்சாரியரை தெரிந்து போயிட்டு இருக்கான். அவன் அழகழகா பல்லக்கில் வச்சு நாலு பேர் தூக்கிட்டு போறான், போய் 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 போய். அவனும் சௌக்கியமா, ஆஹா நான் கபிலாசாரியில பார்க்க போறேன், உபதேசம் வாங்கிக்க போறேன், ஞானத்தை அடைய போறேன். அதுக்கு பல்லக்கிலையா போவாங்க, அங்கேயே போச்சு. ஆனா தெரியல, நமக்கு பல சந்தர்ப்பங்கள்ல ஆச்சாரியனை எப்படி ஆசிரியக்கணும்ன்ற புத்தி கூட இல்லை, பெரிய கஷ்டம். அதனாலதான் பகவான் சொல்றான், தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவைய உபதேஷந்தி தேஞானம் ஞானின தத்துவ தர்ஷின. அவளுக்கு கைங்கரியம் பண்ணணும், கேட்கிற முறைப்படி கேட்கணும். அதன் பிறகு அவ நமக்கு பக்குவம் வந்த பிறகு சொல்லுவா, நம்ம கேட்டவனே சொல்லணும் அவசியமே கிடையாது. நம்ம ஆசையில கேட்கறது வேற, அடுத்த வாசம் கேட்கறது வேற. அடுத்த வாரம் சில பேர் என்ன குரு கிட்ட யாரா செல்வேட பணம் சொல்லி கேட்போம். அப்ப குரு அபிமானிப்பா, அப்பயே குரு அடுத்த வாருக்காக கேட்கிறான். சுயம் அனுபவத்துக்காக கேட்கல, தனக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்க தெரியும். தானும் குரு கிட்ட பேஷ் பேஷ் வாங்கணுன்றதுக்காக பதிலே சொல்ல மாட்டேன். எப்ப பக்குவம் வருமோ அப்பொழுதுதான் தத்வித்தி பிரணி பாத்தேன பரி பிரஸ்னேன சேவையா உபதேஷந்தி தே ஞானம் ஞானினக தத்துவ தர்ஷினக. அதனாலதான் திருக்கோஷி வந்து துரத்தி அடிச்சார் ராமானுஜரையே 18 தடவை. யாருக்கு என்னத்தை சொல்றதுன்னு ராமானுஜருக்கு நல்லதால் நம்ம காலம் திருக்கோஷி நம்ம இல்ல சந்தோஷப்பட்டுக்கோங்க. நமக்கு எல்லாம் அடியேன் ராமானுஜதாசன் ஒண்ணு இருக்கிறதோ கிருபைய தப்பிச்சோம். நம்ம கிட்ட மட்டும் திருக்கோஷி நம்ம கிட்ட விட்டாங்கன்னா அவ்வளவுதான், சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதோ நம்முடைய நல்ல நேரம் ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம் வந்தோம். திருக்கோஷி நம்பி காலத்துல வந்திருந்தோம், சத்தியமா நமக்கு எல்லாம் விஷ்ணுவே கிடையாது. அப்புறம் தான் வைஷ்ணவத்துவம், விஷ்ணுவே பார்த்துருக்க பாக்கியமே இல்லாம போயிருக்கும். காரே கருணை ராமானுஜன் வந்தாரோ நமக்கும் ஒரு கிருப செஞ்சா, அத்தனை வசத்தி பகவத் கிருபையும் ஆச்சாரிய அனுகிரகமும். இவன் பயின்று இருக்கான், பல்லக்கில் பயின்று இருக்கான், பரதர் படுத்துட்டு இருக்கார். இவன் பல்லக்க தூக்குற நாலு பேர்ல ஒருத்தருக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடு. பகவானுடைய கிருபை எப்படி இருந்தாலும் வரும், டிராவல் பண்றப்போ திடீர்னு ஒரு தடசம் வந்துடுச்சு, அதுக்கு மேல போக முடியல. அப்ப சுத்தி தேடி பாக்குற இவர் தான் என்ன வாட்ட சாதமா படுத்துட்டு இருக்கா, டே வாடா இங்க ராஜா பல்லக்கில் போறா, கபிலாச்சாரியர்கிட்ட உபதேசம் வாங்கிக்க போறா, வா பல்லக்கு தூக்கு உனக்கு பாக்கியம். யார் இருக்கிட்ட சொல்றாரு, இவர் சொல்ற எது பாக்கியம் எது துர்பாகியம் யாருக்கிடா தெரியும். சரி தூக்குறா, யார் என்ன சொன்னாலும் செய்வார். பல்லக்கு தூக்குறா ஒழுங்கா ஒரே மாதிரி நடக்க வேண்டாமா, வை 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 பிடிச்சிருந்து ஒண்ணு பண்ண மாட்டேங்கிறோம். அவ மூணு பேர் ஓடாது, இவர் பொறுமையா வீட்டுல பார்த்து பார்த்து நடக்கிற அண்ணன் நடக்கிற பூச்சி போட்டு இருந்தா அதை மிதிச்சுட்டா அது கஷ்டம் வலிக்குமே. ஏற்கனவே ஒரு மாதிரி கஷ்டப்படுறது இந்த பாடு, ஏதாவது பூசு பூச்சி எல்லாம் மிதிச்சு வந்தா இது அப்படின்னு நடக்கிறான். இதுல ராஜாவுக்கு உள்ளுக்குள்ள உட்கார முடியல. தம்முன்னு முன்னாடி வந்து முட்டிக்கிறான், பின்னாடி வந்து முட்டிக்கிறான், சைட்ல முட்டிக்கிறான், அதை முட்டிக்கிறான். குருவை பார்த்தா முதல்ல இப்படி முட்டல் மோதல் தான் வரும். குரு கிட்ட முதல்ல போனா, ஆச்சாரிய முதல்ல போனா சுகமா இருக்கதே இருக்காது. நினைப்பு அப்பாடா இனிமேல் ஒரு கஷ்டம் இல்லைன்னா அங்கதான் கஷ்டமே ஆரம்பிக்கும். ஆச்சாரியனே பெரிய கஷ்டம். அவ எதை சொன்னாலும் திட்டுவா, என்ன பண்ணாலும் தப்புன்னுவா, அகம்பாவோன்னுவா, திமிருன்னுவா, பதிலே சொல்ல மாட்டா. நீயே முடிவு பண்ணுவார், முடிவு பண்ணா நீ தானே ஆசைப்பட்டேன்னுவார். முன்னாடி போனா முட்டுவார், பின்னாடி வந்தா உதப்பால், குதிரையா கழுதையா நாயா ஒன்றும் தெரியாது. பெரிய கஷ்டம் லோகத்துல, பெரிய கஷ்டம் ஆச்சாரியம். ஆனா பெரிய சுகமும் ஆச்சாரியம். அது அப்படிதான் லோகத்துடைய சித்தாந்தம் ஒரு கஷ்டம். முன்னாடி முட்டுறது பின்னாடி முட்டுறது இவனுக்கு முடியல. கத்தினா யார் அது உடனே வரலாம் கதறினா, மகாராஜா புதுசா வந்தவன் தான், ஒழுங்கா தூக்க மாட்டேங்கடா, ஒழுங்கா தூக்கணும். இவன் மண்டை ஆற்றி யாரையே ஜாலியா தூங்கிட்டு போற, அவர் இஷ்டப்படியே. அதான் ஆச்சாரியம், நம்ம என்ன வளைச்சாலும் அவர் ரேஞ்சுக்கு தான் அவர் போவார். நம்ம இப்படி வளைப்போம், அப்படி வளைப்போம், அழுது பார்ப்போம், புலம்பி பார்ப்போம், முரண்டு பண்ணி பார்ப்போம், பேசாம பார்ப்போம், சத்தங்கத்துக்கு போகாம இருந்து பார்ப்போம், ஆச்சாரியன் கண்ணில் படாம பார்ப்போம், எங்கேயாவது ஒரு சூட்டில போட்டிட்டு உட்கார வச்சிருக்கோம். ஏண்டா அதான் பெரிய கஷ்டம். ஆச்சாரியனுடைய கிருப அப்படித்தான், கடைசியில தாங்க முடியலவனால ஜனவர்களை பார்த்து சத்தம் போட்டான். என்ன நினைச்சிட்டு இருக்காய் மனசில், ரொம்ப அலசி போயிருக்கியோ, ரொம்ப சோனியா இருக்க பாவம், நீயே ரொம்ப நேரம் தூக்கற இல்ல, அதான் கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் சரீரத்தை நல்லா கவனிச்சா ஜோரா சரியாடுதான் கிண்டலா. இது வரைக்கும் எத்தனையோ அவர் திட்டிருக்கா, அப்பெல்லாம் வாய திறக்கல, ரோஷம் வரல, இன்னைக்கு வந்து கொடுத்து சிரிச்சு விட்டா, வாய திறந்து விட்டா. ஆமாண்டா நல்லா கவனி, ஏற்கனவே மூணு ஜென்மா கவனிச்சாச்சு, இது ஒரு ஜென்மா தான் பாக்கி. இதை கவனிச்சாலும் இதுன்னா ஒரு கபிமானம் விட்டு போகிறதா பார்ப்போம். என்னத்த எவ்வளவு கொடுத்தாலும் இதுக்குத்தான் எனக்கு இல்லைன்னு நம்ம எல்லாம் அடிச்சா என்ன அடிச்சாலும் அவர் சொல்றா நீ எவ்வளவு அடிச்சாலும் இதைத்தான் அடிக்க போற என்ன அடிக்க போகிறது இல்லை. ரொம்ப கஷ்டம் நமக்கு கேட்டு வச்சுப்போம் புரியுதோ இல்லையோ தெரிஞ்சு வச்சுப்போம் அவ்வளவுதான். சொல்றதெல்லாம் கேட்கறது மட்டும்தான் பிராக்டிக்கலா வருன்ற கேரண்டி எல்லாம் கிடையாது. வந்தா அகோபாக்கியம் அகோபாக்கியம் அழகா சொல்லிட்டான். இந்த வார்த்தை ராஜாவுக்கு சுருக்குன்னு தெரிச்சது. இப்படி சரீரம் வேற நான் வேறேன்னு ஒருத்தர் பேசுறாருன்னா நிச்சயமா இவர் பிரியவர் அப்படின்னு சொல்லி பல்லக்கிலேருந்து கீழே குதிச்சு அவர் திருவிடிகளை சாஷ்டாங்கமா சேமிச்சான். சுவாமி தேவரின் கபிலாச்சாரியரோ நான் தெரிந்த ஆச்சாரியர் நீர்தானோ எனக்கு உபதேசம் பண்ணுங்கோன்னு உடனேயே உபதேசம் ஆரம்பிக்கிறார். ஒரே ஒரு சிஷ்யனுக்கு சிஷியனை முதல்ல பல்லக்கிலையும் தூக்குவார், அதுல இஷ்டத்துக்கு தூக்குவார், அப்புறம் கீழையும் குதிக்க வைப்பார், அதுக்கப்புறம் கீழையும் விழுந்து சரணாகதி பண்ண வைப்பார், அப்புறம் ஏற்றி மனத்தை எழு ஞான விளக்கை இருள் அனைத்தும் மாற்றினவனுக்கு அவ்வளவு அழகாக ஜதபரதர் உபதேசம் பண்றார். பெரிய உபதேசம் எல்லாம் உபதேசம் பண்ணி சரீரம் நிரந்தரம் இல்லை, ஆத்மா சத்தியம், பகவான் சத்தியம், சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேசபாஜனம் பெரிய வம்புடா மாட்டிக்காதேரா. நான் மாட்டிட்டு மூணு ஜென்மா வீணா போனவன்தா இவ்வளவும் சொல்லிட்டா இத்தனையும் சொல்லிட்டு அழகா அது சாதாரணமா கிடைச்சுடாது. மகத்பாத ரஜோபிஷேகம் மகான்களுடைய திருவடி தூளியினுடைய பலத்தினாலே மட்டும்தான் நிச்சயமா இது வாய்க்கும். வேறு ஏழு காரணம் கொண்டும் இது வாய்க்காதுதா. அதனாலே பக்தாளோட நிறைய சத்சங்கம் அனுபவி மகாத்மாக்களோட நிறைய சங்கம் வச்சுக்கோ அப்பொழுதுதான். அதனாலதான் குலசேகர ஆழ்வார் சொல்றார், மஜ்ஜன்மனக பலமிதம் மதுகைத பாரே மத் பிரார்த்தனீயம் மதனுகிரக ஏஷயேர த்வபிருத்ய பிருத்ய பரிசாரக பிருத்ய பிருத்ய பிருத்யஸ்ய பிருத்ய இதி மாம் ஸ்மர லோகநாத. சடபரருடைய உபதேசத்தை சாரம் என்னன்னா, தொண்டர் அடி பொடியா இரு, பக்தர்களே கதின்னு கட, பகவானுடைய பக்தாளுடைய திருவடி நிழலே கதின்னு கட, அதுதான் வசத்தின்னு சொல்லி ரகுகணனுக்கு உபதேசம் பண்றா. அவனும் சத்கதி அடைஞ்சான், பரதரும் சத்கதி அடைஞ்சான். ஜடபரத விஷயம் என்னடா, ஒருவேளை பக்தியிலேருந்து தவறி விழுந்து சொன்னா கூட பகவான் நம்மை திரும்பவும் அந்த பக்தி எங்க விட்டோமோ அங்கேருந்து பண்ண வச்சு நம்மளை எப்படியும் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி. ஒரு ஊருக்கு போனோம், ட்ரெயின்ல ஏறணும், ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல இறங்குறோம், டீயோ பாலோ காஃபியோ வடையோ வாங்கணும், எது தண்ணி எடுக்கணும்னு போறோம், அது ஆண் பலாக்கு பழத்துட்டு இருக்கும், வண்டி போயாச்சு, ஐயோ வண்டி போயிடுதேன்னு புலம்புறோம், திரும்பி அடுத்த வண்டியை பிடிச்சி அங்கேருந்து போறோம். திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து டிராவல் பண்ணணும் அவசியம் இல்லை, எங்க விட்டோமோ அங்கேருந்து. அதனால பண்ண பக்தி வீண் போகாது. எப்படியும் எவ்வளவு தூரம் பக்தி பண்ணிருக்கோம் அந்த பக்தி அங்க நிற்கும், திரும்பி அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். அதுக்காக விட்டுட்டு பண்ணலாம் அர்த்தம் இல்லை. ஒரே ஜென்மாலே முட்டி அடிச்சென்று எப்படியாவது பக்தி பண்ணி அந்த இடத்தை அடைஞ்சுடணும். பாதியில பாதியில விடப்படாது. காருண்யம்னு சொல்லி உபகாரம்னு சொல்லி அதுல மாட்டிண்டு திரும்பவும் இங்க விழுந்துடப்படாது. எல்லாருக்கும் பண்ணணும், எல்லாரோடையும் பழகணும், ஆனா அபிமானம் அரியனிடத்தில் மட்டும்தான் இருக்க. இதுதான் சாராம்சம். காருண்யத்துல கூட மாட்டிண்டப்படாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைபவம் ஜதபரத வைபவம். பக்தி எப்படியும் வீண் போகாது, கெட்டு போகாது. பண்ண இடத்த நிற்கும், விட்ட இடத்த நிற்கும், திரும்பவும் அடுத்த ஜென்மாவை கண்டினியூ பண்ணலாம். அதுக்காகவே இந்த ஜென்மா கிடைச்சிருக்கு, விட்ட இடத்துலேருந்து தொடர்றதுக்கு தான். இது திருப்பி அடுத்த ஜென்மா கண்டிப்பாக நினைக்கப்படாது, ஏற்கனவே விட்டுட்டோம், இப்ப ஜென்மா கிடைச்சிருக்கு, இங்கேருந்து கண்டினியூ பண்ணி நேர பரமபதமாகிய வைகுந்தத்தை அடைஞ்சிடும். அதுக்கு மஜ்ஜன்மனக பலமிகம் மது கேட்டபாரு, என்னுடைய ஜென்மாவுடைய பரம பிரயோஜனம் இதுதான், நான் பிரார்த்திக்கிறதும் இதுதான், நீ தர வேண்டியதும் இதுதான். என்னடான்னா, உன்னுடைய அடியவரின் அடியவர்க்கு அடியவரின் அடியவர்க்கு அடியவரின் அடியவர்க்கு அடியேனாக தொண்டர் அடி புடியாத அடியேன் ராமானுஜதாசன் அடியாள் ராமானுஜதாசின்னு இருந்துட்டாள் போது. அதனால என்ன பண்ணாலும் அடியேன் ராமானுஜதாசன் அடியாள் ராமானுஜதாசின்னு ஒரு பாவத்தை இருங்கோ, மற்றெல்லாம் சுவாமி பார்த்துக்கிறார். இப்படி அஞ்சாவது ஸ்கந்தம் பூர்த்தி. நரகலோகம் எல்லாம் வர்ணிக்கிற அதெல்லாம் வேண்டாம், சம்சாரமே நரகமாக தானே இருக்கு. அதனால அஞ்சாவது ஸ்கந்தம் பூர்த்தி, நாளைக்கு ஆறாவது ஸ்கந்தம் நம்ம கதை அஜாமிலன் கதை நாளைக்கு. அதனால கட்டாயம் கல்வி. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே.